நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் 20வது நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரன்னம் அவர்களால் 1958 செப்டம்பர் 27 சனிக்கிழமை மாலையில் அமெரிக்கா இண்டியானா ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரன்ஹாம் ஜெப கூடாரத்தில் "ஏன் நாம் ஒரு ஸ்தாபனம் அல்ல" என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். திரும்பவுமாக இந்த பிரசங்க பீடத்திற்கு வந்திருக்கும் ஸ்லாக்கியத்தை கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு பின்னர் பெற்றவனாய் இருக்கிறேன் என்று நான் யூகிக்கிறேன். அணில்களுக்கு கடினமான நேரமாயிருந்தது, எனக்கும் கூட. இருந்தாலும் இப்பொழுது மிகவும் சாவதானமாக இருக்கிறது. மீண்டுமாக ஊதியத்துக்குள் நுழைவது போன்ற உணர்வு அதிகமாக இருக்கிறது. வருகின்ற வாரத்தில் வருகின்ற புதன்கிழமை இரவு சரியாக இங்கேயே ஜெப கூடாரத்தில் ஒரு எழுப்புதலை எதிர்பார்க்கிறேன். தேவனுக்கு சித்தமாயிருந்தால் தேவன் எனக்கு ஒரு புதிய மாதிரியான வித்தியாசமான ஊழியத்தை வாக்களித்திருக்கிறார் என்ற ஒரு விதமான உணர்வு எனக்கு இருக்கிறது. அவர் அதை செய்ய சித்தமாய் இருந்தால் அந்த புதிய விதமான ஊழியத்தை வருகின்ற வாரத்தில் முதலிடமாக இங்கே இந்த ஜெப கூடாரத்தில் துவங்கலாம் என்று நான் நம்பிக்கையாயிருக்கிறேன். அதற்கு பின்னர் எனக்கு ஒழுங்கு செய்யப்பட்ட கூட்டங்கள் ஏதுமில்லை. ஆனால் வருகின்ற இந்த ஜனவரியில் ஆஸ்திரேலியாவிலும் நியூசிலாந்திலும் மட்டும் இருக்கின்றது. பின்னர் சகோதரன் ஆஸ்போர்ன் ஒரு கூட்டு ஆராதனை நடத்த என்னை அழைக்கிறார். நான் இங்கே சமீபத்தில் அவருக்கு வாக்களித்தேன். ஆனால் கொஞ்சம் கழித்து டூல்சாவில் வைக்க ஒழுங்கு செய்யப்பட்டது. ஆனால் அதை குறித்து நாங்கள் இன்னும் நிச்சயமாயில்லை. சகோதரன் ஜாப்ரீஸ் அங்கு பின்னாக உங்கள் கரத்தை குலுக்கினதும் நீங்கள் வாசிக்க உங்களுடைய பையன் அந்த பாடலை பாட கேட்டது நிச்சயமாகவே நன்றாக இருந்தது. தகப்பனும் மகனும் என்று அந்த விதமானதொன்றை போன்று நீங்கள் அதை விரும்பவில்லையா? பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நட. அது உண்மை திரு குந்தர் அவர்களே, அது சரியானதென்று நீரும் அறிவீர், உங்கள் இருவருக்கும் தெரியும். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். அது உண்மை. அவன் அதை விட்டு விலகும் சில நேரம் உண்டாகலாம், ஆனால் அது அவனை விட்டு விலகி போகாது. பாருங்கள், அது எப்பொழுதுமே அவனோடு இருக்கும். அந்த இளம்பிராய பயிற்சியும் அவன் செய்யும்படியாய் படுக்குவிக்கப்பட்டவைகளும் அவைகள் நிச்சயமாய் அவனோடு இருக்கும். நான் சகோதரன் ஜெப்ரிஸ் அவர்களை அங்கே வெளியே பார்த்து நான் அவரிடத்தில் சொன்னேன், வெளியிலிருந்து இங்கே சகோதரர்கள் வந்து விஜயம் செய்வது உங்களுக்கு தெரியும், நான் எப்பொழுதும் அதை சந்தோஷமாய் கருதுகிறேன் என்று. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இறைவிழா சகோதரர் வருவது வெறும் ஜெபம், இந்த எழுப்புதல் அதற்குத்தான். இந்த இரவு வழக்கமாக இந்த ஜெபக்கூடாரத்துக்கு வருகிறவர்களுக்குத்தான் இந்த இரவு. நாம் இன்றிரவு, நாளை காலை, நாளை இரவை எடுத்து இந்த ஜெபக்கூடாரத்தில் நாம் விசுவாசிக்கின்றவைகளை மீண்டுமாய் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறோம். நாம் சில வினோதமானதும் விசித்திரமானதுமான நம்பிக்கைகளை உடையவர்களாக இருக்கிறோம். ஆனால் எந்த விதமாகவோ நாம் அவைகளை வேதத்தில் இருக்க காண்கிறோம். அவைகள் அங்கே அதில் சரியாக இருப்பது போன்று காணப்படுகிறது. இங்கே ஒரு அந்நியனான சகோதரனோ சகோதரியோ அல்லது வேறு ஏதோ குறிப்பிட்ட ஸ்தாபனத்தைச் சேர்ந்தவர்களோ அல்லது எங்களோடு ஒப்பி போகக் கூடாதவர்களாய் யாராவது இருப்பார்களேயானால் இன்றிரவு இங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தால் உங்களை நாங்கள் பரிபூர்ணமாய் வரவேற்கிறோம். பாருங்கள், நீங்கள் அவ்வளவாய் வரவேற்கப்படுகிறீர்கள். ஆனால் நான் நினைக்கிறேன் நாங்கள் இதை மிகவும் கஷ்டமாக்குகிறோம் என்று. அது உங்களால் ஒப்புக்கொள்ள முடியாதது போல் தோன்றினால் நான் செரிப்பை பலகாரத்தை சாப்பிடுவது போன்று செய்யுங்கள். செரிப்பை, அது எனக்கு அதிக பிடித்தமானது. அதை நான் சாப்பிடும்போது, நான் செரிப்பை சாப்பிடும்போது எப்பொழுதும் குறுக்கே ஒரு கொட்டை வந்தால் நான் பலகாரத்தை தூக்கி எரிய மாட்டேன், கொட்டையை மட்டும் தூக்கி எரிந்துவிட்டு தொடர்ந்து பலகாரத்தை சாப்பிடுவேன். அதே விதமாகத்தான் கோழி சாப்பிடும் போதும். இப்பொழுது உங்கள் எல்லாருக்கும் கோழிக்கறி என்றால் பிடிக்கும். பாருங்கள், அதை சாப்பிடும்போது எலும்பு தட்டுப்பட்டால் நீங்கள் சாப்பிடுவதை நிறுத்துவதில்லை, எலும்பை சுற்றிலும் உள்ள மாம்சத்தை புசித்துக் கொண்டிருப்பீர்கள். அந்த விதமாகத்தான் நீங்கள் இன்றிரவு நான் இங்கே கூறுவதில் செய்யுங்கள். நீங்கள் எதையாவது சாப்பிடும் போது எனக்கு இது பிடிக்கவில்லை என்று கூறுவீர்கள். நான் இதை ஒரு சபையின் போதகமாய் இந்த அடுத்த 3 கூட்டங்களுக்கு வைக்கப் போகிறேன். அவைகள் நாங்கள் விசுவாசித்துக் கொண்டிருப்பவைகள், அதை ஞாபகப்படுத்தி மீண்டுமாய் கூறப்போகிறேன். அதை ஒரு மனுஷன் நம்பும்படியாய் செய்வதற்கான ஒரே வழி அவர்கள் அதை அறிந்து கொண்டு ஆக வேண்டும் என்பது மட்டுமாய் அதை கடினமாக ஆழத்தில் கொண்டு போக வேண்டும். அந்த காரியம்தான் சரியானது. அந்த ஒரு வழியாய் மட்டுமே உங்களால் அதை பதிய வைக்க முடியும். என்னுடைய நண்பரில் ஒருவர், நான் உடனிருந்த திரு வுட் அவர்களைப் போன்று ஒரு ஆணியை நீங்கள் பாதி தூரம் உள்ளே அடித்த பின்னர் அந்த பலகை இருகலா இருக்காது. காற்று அடித்து சீக்கிரத்தில் அதை கீழே தள்ளும். நீங்கள் அதை ஆழமாய் அடித்து அதை பதிய வைக்க வேண்டும். எனவே இப்பொழுது நான் இதை சற்று முரட்டுத்தனமாய் சில இடங்களில் கூறுவேனேயானால், இங்கே புதிதாக உட்கார்ந்திருக்கும் உங்களைதான் நான் உங்களை தூக்கி அடிக்க முயற்சிக்கவில்லை. நான் அதை இந்த சபைக்கு நாங்கள் விசுவாசிக்கின்றது ஆழமாக கொண்டு செல்ல முயற்சிக்கிறேன். அதை நன்றாக புரிந்து கொண்ட யாவரும் ஆமேன் என்று கூறுங்கள். சரி, அதெல்லாம் சரி. நான் இதை என் கரங்களிலிருந்து இறக்கி விடுகிறேன். அவர்கள் அதை பதிவு செய்கின்றனர். பின்னொரு நேரத்தில் நாம் எதற்காக நிற்கிறோம், நாம் எந்த ஆதாரத்தின் மேல் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை அறிய வேண்டுமானால் இந்த ஒலிப்பதிவுகள் அதை கூறும். அப்படியானால் நான் இதை அடிக்கடி செய்வேன். ஏனென்றால் புதிய ஆட்கள் உள்ளே வருகிறார்கள், நாம் அப்படியே போய்கொண்டிருக்கிறோம். நம்மால் எல்லா சபை உபதேசங்களை பற்றியும் கூறிக்கொண்டு போக முடியாது. ஆனால் அவைகளில் சிலவற்றை பற்றி நாம் பேச இருக்கிறோம். இப்பொழுது புதன் இரவு நாம் துவங்குவோம். இப்பொழுது திங்கள் செவ்வாய் நான் ஜெபிக்கும்படியாய் தூரப் போகிறேன். சுகமளிக்கும் ஆராதனைக்கு ஆயத்தமாகுங்கள். நீங்கள் தொலைபேசி இணைப்பில் கலந்து கொள்ளலாம், அல்லது எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள். நீங்கள் விரும்புகின்ற யாரை வேண்டுமானாலும் வருகின்ற எழுப்புதலுக்கு கொண்டு வாருங்கள். இப்படி அவசரப்பட்டுக் கொண்டு வர வேண்டாம் என்று அவர்களிடத்தில் கூறுங்கள். நேராக வந்து நான் வரிசையில் ஓடி இன்றிரவு நாளை இரவு நான் ஜெபித்துக் கொள்ளப் போகிறேன் என்று கூற வேண்டாம். நீங்கள் அதை செய்யாதீர்கள். நீங்கள் உள்ளே வந்து கொஞ்ச நேரம் நன்றாக கேட்டு, ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய நேரத்தை எடுத்து வார்த்தையை அவ்வளவு நெருக்கமாக உங்களிடத்தில் வைத்து அதனால் பிசாசுக்கு அசைவதற்கும் சிறு இடமில்லாதபடி போகும். அதன் பிறகு உங்களுடைய விசுவாசத்தை அதன் முடிவு வரைக்குமாய் ஓடவிடுங்கள். நீங்கள் விசுவாசிக்கும் வரைக்குமாய் ஓடவிட்டு அதன் பின்னர் உங்களுடைய உபநினைவு கிரியையில் இறங்க விடுங்கள். அப்பொழுது தேவனுடைய விசுவாசமானது அதை உந்தி தள்ளும். அதற்கு பின்னர் நீங்கள் நேராக தொடர்ந்து செல்வீர்கள். புரிகின்றதா? ஏனென்றால் உங்களுடைய விசுவாசம் அதிகமாக கிரியை செய்யாது. உங்களுடைய விசுவாசம் போகின்ற போக்கில் உங்களுடைய உபநினைவு போக வேண்டும். அதன் பிறகு தேவனுடைய விசுவாசம் அதன் பின்னாக அசைந்து அதையெல்லாம் உறுதிப்படுத்துகிறது. புரிகின்றதா? ஆனால் அது உங்களுடைய விசுவாசமாக இருந்தால், ஓ ஆம், நான் இதை இப்பொழுதே செய்தேன், உங்களுடைய உபநினைவும் கூட அப்படியே உருண்டு திரும்பி அது என்னில் கிரியை செய்யுமா என்று நான் வியக்கின்றேன் என்று கூறுவீர்களானால் அப்பொழுதே அது கிரியை செய்யாது. புரிகின்றதா? எனவே இது உண்மையான சுகமளிக்கும் ஆராதனையாக இருக்க நாங்கள் விரும்புகிறோம். சுகமடைவதற்காக அல்லது இந்த புதிய ஆராதனைகளில் யாரையாவது என் அறைக்குள்ளாக அழைப்பதற்கு முன்பாக அவர்கள் அங்கே எதற்காக வருகிறார்கள் என்பதை அவர்கள் சரியான விதமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எனவே நினைவிருக்கட்டும், வாருங்கள், எங்களை சந்தியுங்கள், உங்களை சந்தோஷமாய் வரவேற்கிறோம். இப்பொழுது நினைவிருக்கட்டும், காலையில் நாங்கள் சபை போதனைகளை தொடர்ந்து பேசப் போகிறோம். நாளை இரவும் கூட அதே விதமாகத்தான் நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். யார் வேண்டுமானாலும் வரலாம். யாரையாவது பார்க்க நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷப்படுவோம். ஆனால் இப்பொழுது இன்றிரவு இந்த ஜெப கூடாரத்துக்கு வருபவர்களுக்கும் இந்த உபதேசத்தில் வளர்க்கப்பட்டவர்களுக்குமான இவர்களுக்கு பேசப்படுகிறதாயிருக்கிறது. ஏனென்றால் வெளி உலகத்தில் சுவிசேஷ ஊழியத்தில் நாம் வெறுமனே வேத வார்த்தைகளில் உள்ள உண்மையான அடிப்படை சுவிசேஷ உபதேசங்களை மட்டும் எடுத்துக் கொள்கிறோம். ஆனால் இங்கே ஜெப கூடாரத்தில் நாம் நம்முடைய சொந்த கருத்துக்களையும் நம்முடைய சொந்த நம்பிக்கைகளையும் ஒரு சபையாக கொண்டிருக்கிறோம். அதைதான் நாம் இன்றிரவு பேசப் போகிறோம். அவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தையை நாம் திறப்பதற்கு முன்னதாக ஒரு நிமிஷம் ஜெபத்திற்காக நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. சர்வ வல்ல வல்லமையுள்ள தேவனே, முதலாவது அணுவின் மேல் சுழன்று கொண்டிருந்த துவங்கதற்கு முன்பே நீர் தேவனாயிருந்தீர். நீ ஒரு துளி கூட மாறவில்லை. அதை பற்றி பிடிக்க அங்கே ஏதும் அணுக்கள் இல்லாது போனாலும், பிடித்துக் கொள்ள அங்கே ஏதும் உலகம் இல்லாது போனாலும் நீர் அப்பொழுதும் தேவனாயிருப்பீர். நீர் சதா காலங்களிலிருந்து சதா காலங்களுக்கும் நீர் தேவனாயிருக்கிறீர். உமக்கு நாட்களின் துவக்கமும் இருந்ததில்லை, ஜீவனின் முடிவும் இருந்ததே இல்லை. நீர் எப்பொழுதும் இருக்கிறீர். பிதாவே, நீர் வரம்பற்றவர், நாங்களோ வரம்புள்ளவர்கள். ஆதலால் நாங்கள் உம்முடைய தெய்வீக இரக்கத்தை கேட்கிறோம். தேவனே, இந்த கால வரம்பிலிருந்து நித்தியத்துக்குள்ளாக எங்களுடைய இந்த ஆவியானது நித்தியத்துக்குள்ளாக ஒன்றாகிவிடும் என்பதை உணர்ந்தவர்களாயிருக்கிறோம். ஆகையினால் கர்த்தாவே எங்களுடைய ரட்சிப்பை சோதித்து பார்க்கும்படியாய் உம்முடைய வார்த்தையின் பார்வையிலே நாங்கள் எப்படி நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை காணும்படியாகவும் எங்களுடைய அனுபவங்களில் நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை காணும்படியாகவும் நாங்கள் இங்கே இருக்கிறோம். உமக்கு பிரியமானவைகளில் நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோமா? எங்களுடைய ஆவி உம்முடைய ஆவியோடே சாட்சி பகிர்கின்றதா? எங்களுடைய உபதேசங்கள் இந்த வேதாகமத்தோடு சாட்சி பகிர்கின்றதா? பிதாவே, வருகின்ற இந்த மூன்று ஆராதனைகளில் நாங்கள் இரண்டையும் கூர்ந்து பரிசோதித்து பார்ப்போமாக. இதை அழியும் கர்த்தாவே, இங்கேயுள்ள போதகரையும் கண்காணிகளையும் தர்மகர்த்தாக்களையும் சபையாரையும் இந்த சபைக்கு வருகின்ற ஜனங்களையும் ஆசீர்வதியும். இங்கே என்னுடைய நாட்கள் துவங்கி கர்த்தாவே அநேகம் அநேகமானவர்கள் வருகிறார்கள். அவர்களுடைய பெயர்களை கூட அல்லது எங்கிருந்து வருகிறார்கள் என்பதும் கூட எனக்கு தெரியாது. ஆனால் அவர்களை குறித்து எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் என்று நான் நிச்சயமாய் அறிவேன். எழுதப்பட்ட வார்த்தையோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகவே இன்றிரவு நாங்கள் இங்கே இருக்கிறோம் கர்த்தாவே. அதனால் நாங்கள் இங்கே அமைதியாகவும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயும் தெய்வ பயத்தில் உட்கார்ந்து கொண்டு அவருடைய வார்த்தையைக் கொண்டு எங்கள் ஜீவியத்தை ஆராய்வதற்கு எங்களுடைய ஜீவியங்களிலே எங்களுக்கு பரிசுத்த ஆவியை தாரும். இதை அருளும் கர்த்தாவே. இன்றிரவு இந்த கட்டிடத்தில் கர்த்தாவே வெவ்வேறு விதமான சபைகளிலிருந்து என்னுடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள். கர்த்தாவே, ஐக்கியத்திற்காக அவர்கள் இங்கே இருக்கிறதற்காக நான் மிகவும் நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். ஒரு கால் சில சிறிய உபதேச கொள்கைகளில் நாங்கள் ஒவ்வாதவர்களாய் இருக்கிறோம். ஆனால் அந்த ஒரு மகத்தான கொள்கையில் நாங்கள் ஒன்றுபட்ட சகோதரர்களாய் முன்னணியில் நின்று கொண்டிருக்கிறோம். ஓ தேவனே, அது எங்களுடைய ஐக்கியத்தை பலப்படுத்துவதாக. தேவனுடைய கிருபையின் கட்டுகளும் அன்பும் எங்கள் மேல் கொழுமையாய் தங்கியிருப்பதாக. இப்பொழுது கர்த்தாவே, ஒரு மனிதன் செய்வதற்கு இது அதிகமான வேலை என்பதை உணர்கிறோம். ஏனென்றால் நித்தியத்தை நோக்கியுள்ள ஆத்துமாக்களின் சேருமிடத்தை இன்றிரவு நாங்கள் இங்கே கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். எனவே பரிசுத்த ஆவியானவர் நேராக வார்த்தைக்குள்ளாக சென்று அதை முன்பாக வைத்து நாம் அறிந்திருக்க வேண்டுமென்று அவர் விரும்புகிறவைகளை அவருடைய சொந்த பாணியில் அவர் அதை எங்களுக்கு விளக்கி கொடுக்க வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை அழியும் கர்த்தாவே, ஆராதனை நேரம் முடிந்தபோது நாங்கள் ஒரு பலப்படுத்தப்பட்ட சபையாக, ஒரு ஒன்றாய் இணைக்கப்பட்டவர்களாக, நம்முடைய இருதயங்களை நோக்கங்களை நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்தின் உடன் குடிமக்களுடன் சேர்ந்து இதுவரையிலும் இல்லாத அளவில் முன்னோக்கி செல்வோமாக. இந்த சபையாருக்கும் இங்கே கூடியுள்ள ஜனங்களுக்கு முன்பாகவும் நீர் எனக்கு கொடுத்த பல வார ஓய்வுக்காக நான் உமக்கு நன்றி கூற விரும்புகிறேன் கர்த்தாவே. உம்முடைய பிரசன்னத்தினாலும் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலும் இன்றிரவு நான் அற்புதமாய் உணர்கிறேன். ஓ தேவனே, கடல் கடந்து போகின்ற எங்களுடைய சகோதரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த இருளான அசுத்தமான தேசங்களுக்குள்ளாக போகிறார்கள். அங்கே அவருடைய ஜீவனே ஒரு குறியாயிருக்கும். கர்த்தாவே, எங்களுடைய சகோதரன் ஜாஃப்ரியை அவர் போகையிலே அவரையும் அவருடைய மனைவியையும் அவருடைய மகனையும் ஆசீர்வதித்து அவருக்கு மகத்தான விருத்தியை தாரும். இருளினூடாக சுவிசேஷ ஒளியானது தூரமாயும் அகலமாயும் பிரகாசிக்கும் வரைக்கும் அவர் இருளின் ஊடாக துளைகளை உண்டாக்கி கொண்டு போவாராக. எங்களுக்கு செவி கொடும் பிதாவே, ஏனென்றால் இந்த விண்ணப்பத்தை உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன். இன்றிரவு என்னுடைய சிறிய ஸ்கோபில் வேதாகமத்தில் வாசிக்கையில் சமீபத்தில் நான் என்னுடைய 25வது வயதை கடந்துள்ளேன். என்னால் இன்னும் அதை வாசிக்க முடிகிறது, ஆனால் அது மங்கலாக இருக்கிறது. எனவே நான் ஒரு ஜோடு மூக்கு கண்ணாடியை அது எந்த விதமாக வேலை செய்கிறது என்பதை முதல் முறையாக நான் காணப்போகிறேன். இப்பொழுது இதுபோன்ற பேசும் பொருட்களை நான் உடையவனாயிருக்கிறேன். அதாவது சபையானது செய்தாக வேண்டுமா? ஓ, அநேக காரியங்கள் நம்மால் மட்டும் அவைகளை அணுக முடிந்தால் நல்லது. அவைகளில் ஒன்று, ஏன் நாம் சபை என்று அழைக்கப்படுகிறோம்? ஏன் நாம் ஒரு ஸ்தாபனமாக இல்லை? ஏன் விசுவாசியின் ஆத்துமாவின் நித்தியமான பாதுகாப்பை நாம் விசுவாசிக்கிறோம்? ஏன் நாம் பெண் பிரசங்கிமார்களை கண்டனம் செய்கிறோம்? ஏன் நாம் முழுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறோம்? சபையானது உபத்திரத்தின் ஊடாக செல்லுமா? இங்கேயுள்ள இந்த பொருட்களில் அநேகம் நான் நினைக்கிறேன் அடுத்த சில இரவுகளுக்கு ஒரு 15 அல்லது 18 வைத்திருக்கிறேன். எனவே இன்றிரவு நான் தூங்குவதற்காக நினைத்துக் கொண்டிருக்கிறேன், கர்த்தரின் இருதயத்தில் ஏன் நாம் ஒரு ஸ்தாபனம் அல்ல என்று பொருளின் பேரில் பேசுவதற்கு ஏவுகிறது போன்று தெரிகிறது. காரணம், இப்பொழுது ஸ்தாபனமாக இருக்கின்ற மற்ற ஜனங்களுக்கு எதிராக நமக்கு ஒன்றுமில்லை, அவர்களுக்கு எதிராக நம்மிடத்தில் ஒரு காரியமும் இல்லை. ஆனால் நாம் ஏன் மற்ற எந்த ஸ்தாபனங்களோடும் சேர்ந்து போகவில்லை என்பதை விளக்கி கூற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் அறிந்துள்ளபடி நான் ஒரு சிறிய பாப்டிஸ்ட் சபையில் நியமிக்கப்பட்டேன். சமீப மட்டுமாய் பாப்டிஸ்ட் ஒரு ஸ்தாபனமாய் இல்லை, இப்பொழுதோ அது மற்றவர்களைப் போன்றே அவ்வளவு ஸ்தாபனமாகிவிட்டது. ஆனால் நாம் ஒரு ஸ்தாபனமாக ஒருபோதும் ஆகாததன் காரணம், இப்பொழுது நாம் ஒரு நிறுவனமாயிருக்கிறோம். நாம் இங்கே ஒரு நிறுவனமாக நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளோம். கிறிஸ்துவை ஆராதிப்பதற்காக ஒன்று சேர்ந்து ஒழுங்குபடுத்திக் கொண்ட ஒரு ஜனக்கூட்டமாய் நாம் இருக்கிறோம். ஆனால் நாம் ஒரு ஸ்தாபனத்தில் இல்லை. நீங்கள் பாருங்கள், ஒருவரும் நம்மேல் ஆதிக்கம் செலுத்தப் போவதில்லை. அது ஒரு ஸ்தாபனம் அல்ல, அது வெறுமனே கிறிஸ்தவ விசுவாசிகள் மத்தியில் உள்ள ஐக்கியத்தின் நிறுவனமாக இருக்கிறது. இங்கே ஜனங்கள் சபைக்கு வருகிறார்கள், இது அவர்களுடைய வீட்டு சபையாக ஆகின்றது. வருவதற்கு அவர்கள் விரும்பினால் அவர்கள் ஜீவிக்கும் வரைக்கும் வரலாம். அவர்கள் இங்கே வந்து நான் பிரசங்கிக்கின்ற எல்லா காரியத்தோடும் ஒத்துப்போகாமல் இருக்கலாம், அதெல்லாம் பரிபூர்ணமாய் பரவாயில்லை. நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருக்கும் வரைக்குமாய் மற்றவர்களைப் போன்று உங்களுக்கு ஐக்கியமும் ஒரு நீட்டப்பட்ட கரமும் இருக்கும். புரிகின்றதா? நான் தண்ணீரில் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துக் கொள்வதில் நம்பிக்கை உண்டு என்று கூறி, நீங்கள் தெளிப்பதில் நம்பிக்கை உண்டு என்று கூறி அதிலேயே உறுதியாக இருந்தால் நாம் இருவரும் ஒத்துப்போகும் போது இருப்பது போன்றே அதேவிதமாகவே இருக்கும். ஒரு கால் நம்மால் கண்ணுக்கு கண் காண முடியாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவ சகோதரனாகவோ அல்லது சகோதரியாகவோ இருக்கும் வரைக்கும் நீங்கள் யாவரும் பாருங்கள் பரிபூர்ணமாய் வரவேற்கப்படுகிறீர்கள். எனவே எங்களிடத்தில் எந்தவிதமான ஸ்தாபனமும் கிடையாது. ஏனென்றால் ஸ்தாபனம் சகோதரத்துவத்தை பிரிக்கின்றது. அவைகளில் சில எங்களுக்கு அந்த எழுப்புதலில் நாங்கள் செய்வதற்கு எந்த ஒரு காரியமும் கிடையாது. அது ஒரு மெத்தடிஸ்ட் எழுப்புதலாக இருக்கிறது. அது பாப்டிஸ்டுகளுடையது, நாங்களோ மெத்தடிஸ்டுகள், நாங்கள் அதில் ஏதும் செய்வதற்கில்லை என்று கூறுகிறார்கள். சகோதரனே, கிறிஸ்து அதில் இருக்கிறார் என்றால் அதனோடு செய்வதற்கு நமக்கு எல்லாம் இருக்கிறது. அங்கே கஷ்டப்படுவது கிறிஸ்துவின் சரீரமாயிருக்கிறது. அதை நான் இந்த தேசத்தில் அதிகமாக காண்கிறேன். அது எப்படி நம்மிடத்தில் எந்த நேரத்திலும் கிறிஸ்து அதை ஒருபோதும் செய்ததில்லை, எந்த ஸ்தாபன சபையும் ஒருபொழுதும் நிறுவினதில்லை. இப்பொழுது அது நன்றாக உறுதியாக்கப்பட்டிருப்பதாக. உங்களில் யாருக்காவது இந்த காரியங்களில் எதையாவது நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால், அதாவது நான் குறிப்பிடும் வரலாறு அல்லது மற்ற ஏதாவது காரியங்களை அறிந்து கொள்ள விருப்பமா என்று நாளை இரவு நான் உங்களை கேட்கப் போகிறேன். அதை அப்படி எடுத்து சொல்ல எனக்கு நேரமில்லை. என்னால் அடுத்த பொருளுக்கு போக முடியாது. ஏனென்றால் அதே பொருளின் பேரிலேயே நாம் வாரங்களை கழிக்கலாம். ஆனால் உங்களுக்கு அந்த ஸ்தலம் ஏதாவது காரியம் அறிய விரும்பினால் என்னிடம் கேளுங்கள். அதை எழுதி என் மேஜையின் மேல் வையுங்கள். நான் அதை எடுத்து உங்களுக்காக அதற்கு பதிலளிப்பேன். இப்பொழுது மிக பழமையான ஸ்தாபனம் முதலாவது ஸ்தாபன சபை என்று எப்பொழுதாவது இருந்ததென்றால் அது கத்தோலிக்க சபைதான். அது கடைசி அப்போஸ்தலன் மறித்து 300 வருஷங்களுக்கு பின்னர் நிறுவப்பட்டது. அது உண்மை. நீங்கள் அதை ஆதி நியாசா பிதாக்களில் பார்க்கலாம். ஜோசபஸினுடைய புத்தகங்களிலும் மகத்தான வரலாற்று புத்தகங்களிலும் நீங்கள் அதை காணலாம். புரிகின்றதா? சபை காலங்களின் ஊடாக பின்னிட்டு பார்த்தால் கடைசி அப்போஸ்தலனின் மரணம் வரைக்குமாய் அப்போஸ்தலர்களுக்கு அடுத்தாற்போல் ஒரு 300 அங்கு ஏறும் ஸ்தாபன சபைகளே கிடையாது. சபையின் ஒரு முதல் ஸ்தாபனமாக இருந்தது கத்தோலிக்கு மட்டும்தான். ஒரு ஸ்தாபனத்திலிருந்து வெளியே இழுக்கப்பட்ட ஸ்தாபனங்களாக புரோட்டஸ்டன்ட் சபை இருக்கிறது. முதலாவது சீர்திருத்தம் லூதரோடு வந்தது. லூத்தருக்கு பிறகு ஸ்விங்லி வந்த பின்னர் கால்வின், இப்படியாக தொடர்ந்து வழிவழியாக வந்தனர். அப்படியாக வெஸ்லியின் எழுப்புதல் வந்தது. தொடர்ந்து அலெக்சாண்டர் கேம்பல், ஜான் ஸ்மித் இன்னும் அதிகமாக வந்தது பாருங்கள். இப்பொழுது நமக்கு கடைசியாக வந்த அசைவு பெந்தேகோஸ்தின் காலம் வித்தியாசமான கட்டங்களாக இருக்கிறது. தேவன் ஒவ்வொரு காலத்திலும் இடைப்பட்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு முறை சபை விழுந்து போகும் போதும் அவர்கள் ஸ்தாபனமாக ஆனதுமே அப்பொழுதே அங்கேயே விழுகை துவங்குகிறது. இதை நீங்கள் கவனித்தீர்களா? அவர்கள் விழும்போதெல்லாம் அந்த சபையை தேவன் மீண்டுமாய் எழுப்புவதில்லை. அது நேராக அப்படியே முதிர்ந்து வித்தாக ஆகின்றது. அதை பற்றின வரலாற்றை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் எங்களால் அதை காட்ட முடியும். எந்த சபையும் சபைகளின் சரித்திரத்திலேயும் கூட விழுந்து போன எந்த ஸ்தாபனமாவது மீண்டும் எழும்பினதுண்டா? பாப்டிஸ்ட், மெத்தடிஸ்ட், பிரஸ்பிடீரியன், லூத்தரன், அது என்னவா இருந்தாலும் சரி, அவர்கள் விழுந்து போனார்கள் என்றால் அவர்கள் முடிந்துவிட்டார்கள். இப்பொழுது அது உண்மைதான். இப்பொழுது நான் இதை கூறுகிறேன், உங்கள் மேலாடையை அணிந்து கொள்ளுங்களேன் என்றால் இதை நாங்கள் பதிய வைக்கப் போகிறோம். புரிகின்றதா? ஒரு மனிதன் ஒரு தனிநபராக வெளியே வந்து ஒரு சபையை நிறுவி அது துவங்கியது. தேவன் தனிப்பட்ட நபர்களோடு இடைப்படுகிறார், ஸ்தாபனங்களோடு அல்ல. தேவன் எந்த காலத்திலும் எப்பொழுதும் எந்த ஒரு ஸ்தாபனத்தோடு இடைப்பட்டதில்லை. அவர் எப்பொழுதுமே ஒரு தனிப்பட்ட நபரோடு தான் இடைப்படுகிறார். பழைய ஏற்பாட்டில் அவர் ஒரு தனிப்பட்ட நபரோடு இடைப்பட்டார். புதிய ஏற்பாட்டில் அவர் தனிப்பட்ட நபரோடு இடைப்பட்டார். எந்த ஒரு காலத்திலும் அவர் எப்பொழுதுமே தனிப்பட்ட நபரோடு தான் இடைப்பட்டார், ஸ்தாபனங்களோடு அல்ல. எனவே ஆகையினால் ஸ்தாபனத்தில் தேவன் இல்லை என்றால் ஒரு ஸ்தாபனம் என்ற முறையில் அதோடு நான் எந்த காரியத்தையும் செய்வதில் பயன் என்ன? நான் இப்பொழுது ஸ்தாபனத்தில் உள்ள ஜனங்களை குறித்து பேசவில்லை, அந்த ஸ்தாபனத்தை குறித்து தானே நான் பேசுகிறேன். ஏனென்றால் தேவனுடைய ஜனங்கள் அந்த எல்லா ஸ்தாபனங்களிலும் இருக்கிறார்கள். இப்பொழுது தேவன் ஒரு எச்சரிப்பை கொடுக்காமல் அவர் ஒருபொழுதும் எந்த காரியத்தையும் சம்பவிக்க அனுமதித்ததில்லை. அப்படியாய் அல்லாமல் ஒரு காரியமும் இல்லை என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது சபைகளிலிருந்து நமக்கு வரும் பிரச்சனைகளை போன்று சமீபத்தில் நமக்கு வந்ததான ஒன்று, அதாவது ரத்தம், எண்ணெய் முதலானவைகளை குறித்து உங்களுக்கு தான் தெரியுமே. அன்புள்ள சகோதரன் பிரண்ணாம் கடிதம் முதலானது. ஆனால் நான் அதை எதிர்த்து நின்றதற்கு காரணம் என்னவென்றால் அது வார்த்தையில் இல்லை. அதன் காரணமாகத்தான் நான் ஸ்தாபனங்களுக்கு எதிராக இருக்கிறேன். ஏனென்றால் அது வார்த்தையில் இல்லை, அதற்கு ஏதாவது இருக்க வேண்டும். எதன் பெயரிலாவது நம்முடைய விசுவாசம் பொருத்தப்பட வேண்டும். ஏதாவது ஒரு ஸ்தாபனத்தின் மேல் நம்மால் அதை வைக்க முடியவில்லை என்றால் நாம் அதை தேவனுடைய வார்த்தையின் மேல் வைக்க வேண்டும். ஏனென்றால் அந்த ஒரே அஸ்திபாரம் தான் இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது ஒரு ஸ்தாபனத்தை குறித்து பேசாமல் ஆனால் ஸ்தாபனத்துக்கு எதிராக பேசினால் அப்பொழுது நாம் வார்த்தையோடு பேச வேண்டும். பேராயரோ வேறு யாரோ என்ன கூறினாலும் சரி, யாராவது எதையாவது நினைத்தாலும் சரி, ஒரு நல்ல மனிதன் என்ன கூறினாலும் சரி, எந்த காரியமாவது என்ன கூறினாலும் சரி, அக்கறை இல்லை. அது தேவனுடைய வார்த்தையின்படியா இல்லை என்றால் அது தவறானது. பாருங்கள், வார்த்தை தான் முடிவான காரியமாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையே முடிவானதாக ஆமேனா இருக்க வேண்டும். இப்பொழுது நினைவிருக்கட்டும், ஸ்தாபனங்களில் இருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல என்று நான் கூறவில்லை. நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த எல்லா ஸ்தாபனங்களிலும் ஆயிரக்கணக்கான விலையேற பெற்ற ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் அவர்களை வேறு பிரித்து அவர்களை ஒதுக்கி வைக்கிறது, அதற்கு நான் எதிர்க்கிறேன். தேவனுடைய வார்த்தை அதற்கு எதிராக இருக்கிறது. இன்றைக்கு தேசத்தில் அதில் ஒரு இசம் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். தேவனுடைய வார்த்தை முன்னுரைத்தது அல்லாமல் தேசத்தில் வேறு எந்த இசமும் கிடையாது. நமக்கு தேவையாக இருக்கின்ற அனைத்து காரியங்களையும் தேவனுடைய வார்த்தை நமக்கு அளிக்கிறது என்று நான் நம்புகிறேன். சரியாக இங்கே அவைகள் வார்த்தையில் இருக்கிறது. துவக்கத்திலிருந்து முடிவு மட்டுமாக அது தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. அது தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது என்று நாம் விசுவாசித்தால் அப்பொழுது அது முன்னுரைக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையே ஒரு எச்சரிப்பாய் இருக்கிறது. தினசரி பத்திரிகை வாசிப்பது போன்று நீங்கள் தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதில்லை. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பரிசுத்த ஆவியை கொண்டு வாசிக்கிறீர்கள். பாருங்கள், ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் தாமே கிறிஸ்துவின் மூலமாய் பேசுகிறார். கல்விமான்கள் ஞானிகள் போன்றவர்கள் கண்களுக்கு மறைத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாலகருக்கு அதை வெளிப்படுத்தினபடியால் கிறிஸ்துவானவர் தேவனுக்கு நன்றி கூறினார். எனவே நீங்கள் பாருங்கள், கல்வி அறிவினால் அறிந்து கொள்வதற்கு ஒரு வழியும் இல்லை, ஸ்தாபனமாக்கிக் கொள்வதனால் அறிந்து கொள்வதற்கு ஒரு வழியும் இல்லை. சரியாவதற்கு அங்கே ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, அது தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவதாக இருக்கிறது. உங்களுக்கு உண்டாயிருக்கிற அந்த அனுபவம் இந்த வார்த்தையோடு ஒத்துப்போக வேண்டும். பாருங்கள், அப்படியானால் நீங்கள் அதை பெற்றிருக்கிறீர்கள். புரிகின்றதா? இன்னும் சில நிமிஷங்களில் நாம் இந்த காரியத்துக்கு வரும்பொழுது நாம் எப்படிப்பட்ட ஜனங்களோடு இடைபடுகிறோம் என்று பார்ப்போம். அவர்களில் சிலர் தீவிர அர்மீனியர்களும் தீவிர கால்வீனியர்களும், இன்னும் வித்தியாசமான வழிகள். நீங்கள் எவ்வளவுதான் மெல்லியதாக துண்டு போட்டாலும் அக்கறை இல்லை. அங்கே எப்பொழுதுமே அதற்கு இரண்டு பக்கங்கள் இருக்கும். அது முற்றிலும் சரியே. அவர்கள் இருவருக்கும் விவாதிக்க புள்ளிகள் இருக்கும். ஆனால் அதன் காரியம் என்னவென்றால் சத்தியம் அதில் எங்கே அடங்கி இருக்கிறது? அந்த காரியத்துக்கு தான் நாம் வருகிறோம். அதாவது தேவனுடைய கிருபையினால் அதன் உண்மையை நாங்கள் உங்களுக்கு காட்ட முடியும் என்று நினைக்கிறோம். இங்கேதான் நான் சில சபை உபதேசங்களை தெரிந்து கொண்டு எழுதி வைத்திருக்கிறேன். நாம் எல்லாருமாக ஒரு சில நிமிஷங்களுக்கு இப்பொழுது வேதாகமத்தை திருப்புவோம். துவக்கமாக வெளிப்படுத்தல் 17 அதிகாரத்துக்கு திருப்புவோம். நாம் வாசிக்க ஆரம்பித்து இந்த சபைகள் எல்லாம் எங்கே துவங்கின என்றும் அதை துவங்கினது என்ன என்றும் நாம் கண்டறிவோம். எல்லா காரியங்களையும் வேதாகமும் முன்னெச்சரிக்கிறது. நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கின்ற நாட்களை அது முன்னெச்சரித்தது. இப்பொழுது உங்களால் முடிந்தால் வெளிப்படுத்தல் 17 நான் 13 என்று கூறினேன். நான் அதை கூற வேண்டும் என்று கூறவில்லை. நாம் அதை கொஞ்சம் கழித்து பார்ப்போம். அது அமெரிக்க நாடுகளை பற்றின தீர்க்கு தரிசனமாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது நன்றாக கூர்ந்து கவனியுங்கள். 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோடு பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகாவேசிக்கு வருகிற ஆக்கினி அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி. இப்பொழுது நினைவிருக்கட்டும், இது வினோதமாய் காணப்படுகிறது. இப்பொழுது இந்த துர்கிருத்தியுள்ள ஸ்திரீ, இதை நாம் போதிக்கப் போகிறோம் என்றால் முதலாவதாக இந்த அடையாளங்களின் அர்த்தம் என்ன என்பதை நாம் கண்டறிய வேண்டும். இப்பொழுது ஒரு ஸ்திரீ என்பது வேதாகமத்தில் சபைக்கு பிரதிநிதித்துவமாக இருக்கிறது. எத்தனை பேர்களுக்கு அது தெரியும்? நாம் ஒரு மனவாட்டியாக இருக்கிறோம், சபை ஒரு மனவாட்டியாக இருக்கிறது. இங்கே வா, நான் உனக்கு ஆக்கினியை காண்பிப்பேன். திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற அசுத்தமான ஸ்திரீயாகிய அந்த மகா வேசியின் பேரில் கூறப்பட்ட ஒரு ஆக்கினை அங்கே வரப்போகின்றது. ஸ்திரீயானவள் சபைக்கு அடையாளமாயும் தண்ணீர் ஜனங்களுக்கு அடையாளமாயும் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் அதை கவனிப்பீர்களானால், நீங்கள் அதில் இருக்கும் போதே அதே அதிகாரத்தில் 15 பாருங்கள். பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். புரிகின்றதா? இப்பொழுது இந்த மகத்தான சபை, மகத்தான ஸ்திரீ, இப்பொழுது நினைவிருக்கட்டும், அவள் ஒரு துர்கீர்த்தி உள்ள ஸ்திரீ என்பது. ஸ்திரீ சபைக்கு பிரதிநிதித்துவமாய் இருந்தால் கிறிஸ்துவின் சபை ஒரு மனவாட்டியாய், ஒரு பரிசுத்த மனவாட்டியாய் இருக்கிறது. அப்படியானால் இங்கேயோ ஒரு பரிசுத்தம் இல்லாத ஸ்திரீயாய் இருக்கிறது. அது ஒரு பரிசுத்தம் இல்லாததாக இருக்க வேண்டும். மனவாட்டி என்று பாசாங்கு செய்கிறாள். புரிகின்றதா? அப்பொழுது அவள் என்ன செய்கிறாள்? அவள் தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிறாள். அல்லது மேல் என்றால் திரளான தண்ணீர்கள் மேல் ஆதிக்கம் செலுத்துகிறாள் என்ற அர்த்தம். வேறு வார்த்தைகளில் கூறினால், அவளுக்கு எல்லா ஜாதிகள், பாஷைக்காரர், ஜனங்கள் ஆகியோர் மேல் அதிகாரம் உள்ளதை காட்டுகின்றது. அவள் ஒரு மகத்தான நபர். இந்த ஸ்திரீயானவள் அப்படி இருக்கிறாள். இப்பொழுது இந்த மகா வேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, ஐஸ்வர்யவான்கள், மகத்தான மனிதர்கள், உங்களால் எப்படி, ஒரு ராஜாவால் எப்படி ஒரு சபையோடு வேசித்தனம் பண்ண முடியும்? அது ஆவிக்குரிய வேசித்தனமாய் இருக்கிறது. ஆவிக்குரியது. வேசித்தனம் என்றால் என்ன? தன் புருஷனுக்கு உண்மையா இல்லாமல் ஜீவிக்கின்ற ஒரு ஸ்திரீயை போன்றது இருக்கிறது. அவளுக்கு ஒரு புருஷன் இருக்கும்போது அவள் இன்னொரு மனிதனோடு ஜீவிக்கிறாள். இந்த சபை அப்படியானால் கிறிஸ்துவின் மனவாட்டியை போன்று பாசாங்கு செய்து கொண்டு உலகத்தின் ராஜாக்களோடும் அவளுடைய அசுத்த ஜீவியத்தோடும் அவளுடைய அசுத்தமான தொழிலோடும் வேசித்தனம் பண்ணிக் கொண்டிருக்கிறாள். ஓ, அது ஆழமாக இருக்கிறது, அது கொழுமையாக இருக்கிறது. நான் வார்த்தையை நேசிக்கிறேன். இப்பொழுது கவனியுங்கள், மகாவேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. அவளுடைய மதுவால் என்பது அவள் என்ன கொடுத்தாள் என்றால் எழுச்சியை கொடுத்தாள். நாம் சபையாயிருக்கிறோம், அதை உடையவர்களாய் இருப்பது நாம் தான். புரிகின்றதா? அதை அப்படியே உங்கள் மனதில் வையுங்கள். எனவே அவன் கொண்டு போனான். தூதன் யோவானத்தில் கூறினது போன்று இந்த மகத்தான சபைக்கு வருகிற ஆக்கினியை நான் உனக்கு காண்பிப்பேன் என்று. இப்பொழுது கவனியுங்கள், ஆவிக்குள் என்னை வனாந்திரத்துக்கு கொண்டு போனான். சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறியிருக்க கண்டேன். வேதாகமத்தில் சிவப்பு என்பது ராஜரீகத்தை குறிக்கிறது. ஸ்கார்லெட் என்று ஆங்கிலத்தில் கூறுவது சிவப்பே ஆகும். மிருகம் என்பது வல்லமையை குறிக்கிறது. நீங்கள் கவனித்தீர்களா, அந்த மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருகிறது. அது வெளிப்படுத்தல் 13 இருக்கிறது. மிருகமானது சமுத்திரத்திலிருந்து ஏறி வருகிறது. நீங்கள் காணும் பொழுது அதன் அர்த்தம் என்னவென்றால், இந்த வல்லமையானது ஜனங்கள் மத்தியிலிருந்து எழும்பி வருகிறது என்பதாகும். ஆனால் வெளிப்படுத்தல் 13 ஆட்டுக்குட்டி எழும்பி வரும்போது அது பூமியிலிருந்து எழும்பி வந்ததாக நாம் பார்க்கிறோம். ஜனங்கள் மத்தியிலிருந்தல்ல, அமெரிக்க ஐக்கிய நாடுகள். ஆனால் அதற்கு பின்னர் அதற்கு 2 கொம்புகள் இருந்தது. அரசு மர சம்பந்தமான அதிகாரங்களை உடையதாக இருந்தது. அதற்கு பின்னர் அது சத்துவத்தை பெற்றுக்கொண்டு அதற்கு முந்தின வலுசற்பம் போன்று பேசியது. எனவே நீங்கள் அதை குறித்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் மத சம்பந்தமான உபத்திரவத்துக்குள்ளாக வருகிறோம். அநேக வருஷங்களுக்கு முன்பாக அஞ்ஞான ரோமாபுரி செய்த அதே போன்று, ஏனென்றால் அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாக இருக்கிறது. இப்பொழுது ஒரு மிருகத்தின் மேல், ஒரு வல்லமையின் மேல் அது என்னவாக இருக்கிறது? எலியேசர் ரெபேக்காலை கண்டுபிடித்த போது அது சாயங்கால நேரமாக இருந்தது. அவள் ஒட்டகங்களுக்கு தண்ணீர் வார்த்தாள். ஏனென்றால் இங்கே வந்து இந்த ஒட்டகங்களுக்கு தண்ணீர் வார்த்து எனக்கும் குடிக்க தண்ணீர் கொடுப்பாளானால் அவளே உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்கு மனவாட்டியாய் இருக்க கர்த்தாவே நீர் தெரிந்து கொண்ட பெண்ணாக இருப்பாள் என்று கூறினான். அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே ரெபேக்காள் வந்து தண்ணீர் மொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்து ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்த்தாள். ஒட்டகம் ஒரு மிருகம் என்பதை கவனிக்கவும். அவள் தண்ணீர் வார்த்ததான அதே மிருகம்தான் அவளை அவளுடைய மணவாளனாகிய ஈசாக்கிடம் சுமந்து கொண்டு சென்றது. இன்றைக்கு சபையானது தண்ணீர் வார்த்துக் கொண்டும் ஆராதித்துக் கொண்டும் இருக்கின்ற பரிசுத்த ஆவியின் வல்லமைதான் மணவாளனை சந்திக்கும்படியாய் மணவாட்டியை பூமியிலிருந்து கொண்டு செல்லப் போவதும் அதேதான். நிச்சயமாக ஈசாக்கு சாயங்கால நேரத்திலே வயல்வெளியில் இருந்தான். நாம் ஒன்றும் தேவனை உயரே மகிமையில் சந்திக்கப் போவதில்லை. எபேசியர் 5 நாம் அவரை ஆகாயத்தில் சந்திப்போம் என்று கூறுகிறது. ஓ, அது மெத்தடிஸ்டுகளை கூச்சலிடும்படியாக செய்கிறது. அதை சிந்தித்து பாருங்கள். புரிகின்றதா? ஈசாக்கு அவனுடைய தகப்பன் வீட்டை விட்டு வெளியே வந்தபோது வயல்வெளியிலே ரெபேக்காள் ஒட்டகத்தின் மேல் வருகிறதை கண்டான். முதல் பார்வையிலேயே அவள் அவனை நேசித்து ஒட்டகத்திலிருந்து கீழே குதித்து அவனை சந்திக்க ஓடினாள். அது உண்மை. அங்கேதான் நாம் நம்முடைய ஆண்டவரை சந்திக்கிறோம். அவள் தண்ணீர் வார்த்ததான அதே ஒட்டகம்தான் அவளை அவளுடைய கணவன் அண்டைக்கு சுமந்து கொண்டு போனது. சபையானது தான் ஆராதித்துக் கொண்டிருக்கும் அதே வல்லமை. உலகம் அதை மூடபக்தி வைராக்கியம் என்று அழைக்கிறது. சபையை அது நடு ஆகாயத்துக்கு கர்த்தரை சந்திக்க கொண்டு போவதும் அதே வல்லமையே. பரிசுத்த ஆவியானவர், பாருங்கள், கவனியுங்கள். ரெபேக்காள் ஒரு கன்னியாயிருந்தாள். இந்த ஸ்திரீயோ ஒரு வேசியாயிருந்தால் இங்கே நாம் பேசிக் கொண்டிருந்தோமே. அவள் வல்லமை என்றால் என்னவென்று இப்பொழுது புரிகின்றதா? வல்லமை அந்த மிருகத்தை குறிக்கிறது. அவள் ஒரு சிவப்பு நிற மிருகத்தின் மேல் இருந்தால் இப்பொழுது அது எந்த விதமான மிருகமாய் இருந்திருக்கும்? ரத்தாம்பர சிவப்பு. அது ஒரு ஐஸ்வர்யமான வல்லமையாயிருக்கும். அவள் இப்பொழுது எந்த விதமான சபையாய் இருக்க போகிறாள்? அவள் ஒரு ஐஸ்வர்யமான சபை, அவள் ஒரு மகத்தான சபை, அவள் ஒரு வல்லமையுள்ள சபை. அவளுடைய செல்வாக்கு திரளான ஜனங்களின் மேல் இருக்கிறது. பூமியின் ராஜாக்கள் அவளோடு ஆவிக்குரிய வேசித்தனம் பண்ணினார்களே, அவர்கள் பூமியின் மகத்தான மனிதர்கள். இப்பொழுது அவள் யார் என்றும் இன்னும் ஒரு நிமிஷத்தில் கண்டறியப் போகிறோம். இந்த ஸ்தாபனங்களை குறித்தும் கண்டறிய போகிறோம். அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து ராஜாவை போன்று பொன்னினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசிதனமாகிய அருவறுப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். அவளுடைய கரத்தில் அவள் என்ன வைத்துக் கொண்டிருந்தாள்? அவளுடைய உபதேசம். அதைதான் அவள் ஜனங்களுக்கு கொடுத்துக் கொண்டிருந்தாள். நாங்கள் தான் சபை, நாங்கள் தான் இது. அதை போன்று பூமியின் ராஜாக்கள் அவளோடு வெறுத்திருக்கும்படியாய் செய்கிறாள். நாங்கள் எதுவாக இருக்கிறோம்? நாங்கள் தான் மகத்தான வல்லமை உள்ளவர்கள். எல்லா தேசத்தையும் நாங்கள் சுத்திக் கொண்டோம். இருப்பதிலேயே நாங்கள் தான் மகத்தான சபையாயிருக்கிறோம். பாருங்கள், எங்களுடையதை பருகுங்கள். இங்கே அதில் கொஞ்சம் இங்கே ஊற்றுங்கள். இங்கே அதை எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அதை எடுத்துக் கொள்ளுங்கள். அதோ அது இருக்கிறது, பாருங்கள். பாத்திரத்தை கையிலே பிடித்திருந்தாள். கவனியுங்கள். அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசிதனமாகிய அருவறுப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். இப்பொழுது நண்பர்களே, நாம் ஒரு தினசரி செய்தித்தாளை வாசிக்கவில்லை. தேவனுடைய நித்தியமானதும் ஆசீர்வதிக்கப்பட்டதுமான வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். எல்லா வானங்களும் பூமியும் ஒளிந்துவோம், ஆனால் அந்த வார்த்தையோ அப்படியே இருக்கும். அது உண்மை. மேலும் ரகசியம், மகாபாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவளுடைய நெற்றியில் எழுதியிருந்தது. இப்பொழுது சமீபத்தில் இங்கே நான் இங்கே இருக்கின்ற சபையில் இல்லை என்று நினைக்கிறேன், ஆனால் நான் ஒரு சுவற்றில் எழுதப்பட்ட கையெழுத்து என்ற ஒரு பொருளின் பேரில் பிரசங்கித்து பாபிலோனை பற்றின சரித்திர வாயிலான நிலையை எடுத்து வைத்தேன். இப்பொழுது இதுவரை வெளிவந்ததான ஒவ்வொரு இசமும் ஒவ்வொரு மதமும் இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு இசமும் ஆறு யாகமத்தில் துவங்கினது. இப்பொழுது ஹிஸ்லாப் அவர்களின் இரண்டு பாபிலோன்கள் என்ற புத்தகத்தை எடுத்து சரித்திர வாயிலாக அதை தொடர்ந்து படிக்க வேண்டுமானால் அல்லது இந்த சில அருமையான புத்தகங்களை வாசித்தால் உங்களால் காண வேண்டும் என்று ஒவ்வொரு இசத்தையும் அங்கே நீங்கள் காணலாம். ஒரு சில நிமிஷங்களில் ஸ்ரீ பிரசங்கி மகளை குறித்து நான் உங்களை அதில் கொண்டு சென்று அது எங்கே துவங்கினது என்பதை உங்களுக்கு காட்டப் போகிறேன். பாருங்கள், மீண்டும் ஆரியாகமத்திற்கு இந்த வித்தியாசமான காரியங்களின் பேரில் அவைகள் எப்படி ஆரியாகமத்திலிருந்து வெளியே வருகின்றது. ஆரியாகமம் என்பதற்கு துவக்கம் என்று அர்த்தம். எத்தனை பேர்களுக்கு அது சரியானது என்று தெரியும்? ஆரியாகமம் துவக்கமாய் இருக்கிறது. எனவே இருக்கின்ற எல்லா காரியத்திற்கும் ஒரு துவக்கம் இருக்கத்தான் வேண்டும். நான் ஒரு மரத்தை பார்க்கும் போது நான் சுமார் ஒரு இரண்டு அல்லது மூன்று மாதங்கள் காடுகளில் இருந்தேன். நான் ஒரு மரத்தை அது எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று பார்ப்பேன். அது கீழே செல்லுகின்றதை நான் பார்ப்பேன். அதன் ஸ்தானத்தில் இன்னொன்று வருகிறது, தொடர்ச்சியான ஜீவன். நான் அது குறித்து சிந்திப்பேன். ஆனால் எங்கேயோ அந்த மரத்துக்கு ஒரு துவக்கம் இருந்தது. அதற்கென்று ஒரு துவக்கம் இருந்தாக வேண்டும். அதை ஒரு மரம் என்று அழைக்க அல்லது ஒரு கருவாலி மரமாய் இருக்க அல்லது ஒரு பீச் மரமாய் இருக்க அல்லது ஒரு புன்னை மரமாய் இருக்க அல்லது ஒரு பனை மரமாய் இருக்க அல்லது வேறு என்னவாக இருந்தாலும் சரி, அங்கே ஒரு வல்லமையான ஞானம் இருந்திருக்க வேண்டும். இல்லையென்றால் அங்கே ஒரே ஒரு ஓக் மரம் தான் இருந்ததானால் உலகத்தில் இருக்கிற எல்லா காரியமும் ஓக் மரமாகவே இருந்திருக்க வேண்டும். ஆனால் மகத்தான ஏதோ காரியம் மூல அறிவு திறன் அதை ஒழுங்குபடுத்தி இருக்க வேண்டும். அவருடைய நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. சூரிய ஒழுங்குமுறையில் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் அமைத்தவர் அந்த ஒருவர் தான். அவர் எல்லா காரியங்களையும் அதன் ஒழுங்கில் வைத்தார். அவர் தம்முடைய சபையை ஒழுங்கில் அமைப்பார். அவள் எப்படி திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ, கிழக்கோ மேற்கோ வடக்கோ தெற்கோ அல்லது என்னவாக இருந்தாலும் சரி, அது திரும்பும். நம்முடைய சிந்தையிலிருந்து இந்த ஸ்தாபன கருத்துக்களை நம்மால் வெளியே எடுத்து நம்மை முழுவதுமாக கல்வாரிக்குள் எரிந்தால் அப்பொழுது அப்படி நடக்கும். மரங்களைப் போன்றும் அவருடைய மற்ற சிருஷ்டிகளைப் போன்றும் அவ்வளவு கீழடங்கி இருந்தால் அவர் அதை ஒழுங்கில் அமைப்பார். நான் இன்றிரவு பிரகாசிக்கப் போவதில்லை, நட்சத்திரங்களில் சில என் ஸ்தானத்தில் பிரகாசிக்கட்டும் என்று சந்திரன் ஒருபோதும் குறை கூறினதில்லை. ஆனால் நாமோ முடியாது, நாங்கள் வித்தியாசமானவர்கள், நீங்கள் பாருங்கள் என்போம். இப்பொழுது பாபிலோன், கவனியுங்கள், பாபிலோன் எந்த விதமாய் காட்சி அளித்தது என்று. அது வேதாகமத்தில் ஆரம்பத்தில் காணப்படுகிறது. அது வேதாகமத்தில் மத்தியில் காணப்படுகின்றது. அது வேதாகமத்தில் கடைசியில் காணப்படுகின்றது. இப்பொழுது அங்கு ஏதோ காரியம் இருக்கின்றது. இப்பொழுது அது நிம்ரோதில் துவங்குகின்றது. நிம்ரோத் பாபிலோனை சீனையார் பள்ளத்தாக்கில் ஸ்தாபித்தான். அது டைகிரிஸ் நதிக்கும் ஐபிராத் நதிக்கும் இடையே சரியாக நெருங்கி இருக்கிறது. ஐபிராத் நதி பாபிலோனுக்கு ஊடாக ஓடுகின்றது. அந்த தேசத்தில் உள்ள எல்லா வீதிகளும் நேராக பாபிலோனை நோக்கி இருக்கின்றது. அதன் ஒவ்வொரு கதவுகளும் சுமார் 200 அடி அகலமும் வெண்கலத்தால் செய்யப்பட்டதுமாயிருந்தது. நீங்கள் அந்த பட்டணத்திற்கு உள்ளாக போகும்போது ஒவ்வொரு வீதியும் உங்களை நேராக சிங்காசனத்துக்கு கொண்டு செல்லும். இப்பொழுது நீங்கள் ரோமாபுரிக்கு போகலாம். ஒவ்வொரு வீதியும் ரோமாபுரிக்கு வழிநடத்தும். அங்கே ஒவ்வொரு மூலையிலும் வீதியின் திருப்பத்திலும் அங்கே ஒரு சிறிய கன்னிமரியால் சிலை குழந்தையான கிறிஸ்துவை கரத்தில் ஏந்தினவாறு அங்கே வீற்றிருந்து ரோமாபுரியை நோக்கி சுட்டிக்காட்டிக் கொண்டிருப்பாள். புரிகின்றதா? அது வேதாகமத்தின் துவக்கத்திலே காணப்படுகிறது. அது வேதாகமத்தின் மத்தியில் காணப்படுகிறது. இங்கே அதோ வேதாகமத்தின் கடைசியில் காணப்படுகின்றது. இப்பொழுது நான் இன்னும் சில நிமிடங்களுக்கு தொடர்ந்து வாசிக்க விரும்புகிறேன். அதனால் உங்களால் அதன் பின்னணியத்தை காண முடியும். பாருங்கள். சரி, அந்த ஸ்திரீ, இப்போது சபையை கவனியுங்கள். நீங்கள் ஸ்திரீயை காணும் போது சபையை நினைத்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்கள் ரத்தத்தினால் வெறிக்கொண்டிருக்கிறதை கண்டேன். இப்பொழுது பரிசுத்தவான்கள் என்ற வார்த்தை எங்கிருந்து வந்தது? பரிசுத்தவானாக ஆக்கப்பட்டவர் அல்லது பரிசுத்தமாக்கப்பட்டவர் என்ற வார்த்தையிலிருந்து பரிசுத்தவான் என்ற வார்த்தை வந்தது. பரிசுத்தவானாக ஆக்கப்பட்டவர், சரிதானே? அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் ரத்தத்தினால் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். இப்பொழுது இந்த ஸ்திரீ சபை என்றால் அவள் பரிசுத்தவான்களை துன்பப்படுத்துகிறாள். அவள் மகத்தான சபையாய் இருக்கிறாள். அவளுக்கு பூமியில் எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் இருக்கிறது. அவள் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறாள். பூமியில் ராஜாக்கள் அவளோடு வேசிதனம் பண்ணினார்கள். நல்லது, அவள் யார்? ஒருவிதமான ரகசியமாயிருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு தெரியும் சபையில் அங்கே ஒன்பது விதமான ஆவிக்குரிய வரங்கள் இருக்க வேண்டும். ஒன்று ஞானத்திற்கும், ஒன்று புரிந்து கொள்வதற்கும், ஒன்று குணமாக்குவதற்கும் போன்றவை. இயேசுவினுடைய சாட்சிகளின் ரத்தத்தினாலும் இயேசுவானவர் சொன்னது குறித்து அக்கறை இல்லாதவர்கள் போன்று காணப்படுகின்றது. சபை என்ன கூறுகிறதோ அதையே எடுத்துக் கொள்வார்கள். அது உண்மை, அது சரியானதும் கூட. அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன், நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அவளை குறித்து வியப்பான காரியம், எப்படியாய் நான் ஆச்சரியப்பட்டேன். நான் யோவானின் ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு அதை சற்று திறக்க முயற்சிக்கிறேன். பாருங்கள், யோவான் சொன்னான், அதுவும் அவள் உட்கார்ந்திருக்கிறாள். அவள் ஒரு கிறிஸ்தவ சபையை போன்று பாசாங்கு செய்து கொண்டிருக்கிறாள். உலகத்தின் ஐஸ்வர்யங்களுக்கான எல்லா உரிமைகளையும் உடையவளாயிருக்கிறாள். பூமியின் ராஜாக்களை அவளுடைய பாதபடியில் வைத்துக் கொண்டிருக்கிறாள். அவள் ஒரு ஐஸ்வர்யம் உள்ளவள், அழகுள்ளவள். அவளால் எப்படி இயேசுவினுடைய சாட்சிகளின் ரத்தத்தினால் வெறி கொண்டிருக்க முடியும்? அவளால் எப்படி பரிசுத்தவான்களை துன்புறுத்த முடியும்? அவளால் எப்படி கிறிஸ்துவின் சாட்சிகளை கொன்று கொண்டு அதே நேரத்தில் அவள் தன்னை தானே ஒரு கிறிஸ்தவள் என்று, ஒரு கிறிஸ்தவ சபை என்று உரிமை கோரிக்கொண்டிருக்க முடியும்? இப்பொழுது கவனியுங்கள். அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீயினுடைய ரகசியத்தையும் ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்கிறேன். இப்பொழுது இது வெறுமென பொதுவான வேத வாசிப்பு, இதை பற்றிக் கொள்ளுங்கள், இது மிகவும் சுலபமாயிருக்கும். நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடையப் போகிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புத்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள், இருந்ததும் இராமற் போனதும் இனி இருக்கப் போவதுமாயிருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். இப்பொழுது இது கிள்ளிவிட வேண்டும், எனவே இதோ இது இருக்கிறது. அவர் சொன்னார், இப்பொழுது கவனியுங்கள், அதாவது எல்லாரும், ஒரு சிலர் அல்ல, ஆனால் பூமியின் மேல் குடியிருக்கிற யாவரும் ஆச்சரியப்படுவார்கள். அவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுவார்கள். முழு உலகமும் இந்த ஸ்திரீயை குறித்து ஆச்சரியப்படும். ஒரே ஒரு குழுவானவர்கள் மட்டும்தான் அதை குறித்து ஆச்சரியப்பட மாட்டார்கள். அதாவது ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் மட்டுமே. இப்பொழுது நான் இதை ஒருவேளை சரியாக இங்கேயே உள்ளேயே திணித்து விடுகிறேன். ஏனென்றால் இன்னும் சில நிமிஷங்களில் நாம் அதற்குள்ளாக போகப் போகிறோம். புரிகின்றதா? ஆட்டுக்குட்டியானவர் ஜீவ புத்தகத்தில் அவர்களுடைய பெயர்கள் எப்பொழுது எழுதப்பட்டது? அவர்கள் கலந்து கொண்ட போனை எழுப்புதல் தொடங்கியா? அவர்கள் பீடத்தண்டைக்கு சென்ற இரவு முதற்கொண்டா? அவர்கள் சபையை சேர்ந்து கொண்ட இரவு முதற்கொண்டா? நான் உங்களை புண்படுத்த முயற்சிக்கவில்லை, ஆனால் உலக தோற்றம் முதல் அவர்களுடைய பெயர்கள் ஆட்டுக்குட்டியானவரும் ஜீவ புத்தகத்தில் பேரெழுதப்பட்டிருக்கிறது என்று வேடம் கூறுகிறது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியாக அப்படியே தேவன் அவருடைய குமாரனை அனுப்புவார் என்றும், அவர் ஒரு பாவியினுடைய ஸ்தானத்தை எடுத்துக் கொள்வார் என்றும் தேவன் ஆதியிலே கண்டார். தேவனுடைய குமாரனுடைய ரத்தம் சிந்தப்பட்ட பொழுது அவருடைய ரத்தம் உலக தோற்றத்துக்கு முன்பே சிந்தப்பட்டது என்று வேதம் கூறுகின்றது. கிறிஸ்துவின் ரத்தம் உலக தோற்றத்துக்கு முன்பே சிந்தப்பட்டது என்று வேதம் கூறுகிறது என்று எத்தனை பேர்களுக்கு தெரியும்? அந்த ரத்தம் சிந்தப்பட்ட பொழுது உலக தோற்றத்தின் போது அவர்களுடைய பெயர்கள் அந்த ரத்தத்தை கொண்டு ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டது. நீங்கள் எதை குறித்து அப்படி பயப்படுகிறீர்கள்? ஓ சகோதரனே, அது கதவுகளை திறக்கிறது இல்லையா? இப்பொழுது நாம் இதை இங்கேயே வாசித்து அது இதை கூறுகிறதா என்று பார்ப்போம். பாருங்கள், தூதனானவன் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? நான் நினைக்கிறேன் எட்டாவது வசனம் என்று, நீ கண்ட மிருகம், அது சரிதான், நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை, அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து. நாம் இப்பொழுது திரும்பவுமாக அதற்கு வருகிறோம். ஆனால் நானோ இன்னொரு காரியத்தை பார்க்க விரும்புகிறேன். ஏனென்றால் நாம் அதை பார்க்க போகிறோம், நாசம் அடைய போகிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள், இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாயிருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். அங்கே பூமியின் மேல் ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்க போகிறார்கள். வேறு வார்த்தைகளில் கூறினால் அவர்கள் வஞ்சிக்கப்பட போகிறவர்கள். ஏனென்றால் அவன் அவர்களை வஞ்சித்து விட்டான். அங்கே ஒரே ஒரு கூட்டம்தான் வஞ்சிக்கப்படவில்லை. அவர்கள் யார் என்றால், உலக தோற்றம் முதற்கொண்டு ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் தங்கள் பெயர்களை உடையவர்களாவர். கொஞ்சம் கடித்து நாம் அதற்குள்ளாக செல்வோம். இப்பொழுது சபையாகிய ஸ்திரீயை கவனியுங்கள், அவள்தான் ரகசியம் பாபிலோன். அவள் அங்கே நிம்ரோதினால் தோன்றுகிறதை நாம் காண்கிறோம். நிம்ரோதின் நோக்கம் என்ன? நிம்ரோத் ஒரு பட்டணத்தை கட்டி ஸ்தாபித்து மற்ற பட்டணங்கள் எல்லாம் அந்த பட்டணத்திற்கு கப்பம் கட்டும்படி செய்தான். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்மால் இன்றைக்கு பார்க்க முடியுமா? அப்படிப்பட்டதான ஒரு ஸ்தலம் அங்கு இருக்கின்றதா? உலகத்தின் ஒவ்வொரு தேசத்தின் மீதும் ஆளுகை செலுத்தக்கூடிய ஏதாவது ஒரு சபை இருக்கின்றதா? நிச்சயமாக உள்ளது. எல்லா தேசங்களும் கப்பம் கட்டுபடி செய்யக்கூடிய ஏதாவது ஸ்தலம் இன்றைக்கு இருக்கின்றதா? அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம் அங்கு இருக்கின்றதா? நாம் தொடர்ந்து போய் எஞ்சியுள்ளதை இன்னும் கொஞ்சம்தான் வாசிப்போம். அதனால் உங்களால் முழு காட்சியையும் காண முடியும். சரி, இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாயிருக்கிற மிருகத்தை பார்த்து ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். ஞானம் என்பது ஆவியின் வரங்களிலே ஒன்று என்று எத்தனை பேர்களுக்கு தெரியும்? இப்பொழுது அப்படியானால் அவர் எந்த விதமான குழுவோடு பேசிக் கொண்டிருக்கிறார்? சபையிலே ஆவியின் வரங்கள் கிரியை செய்து கொண்டிருக்கிற ஒரு குழுவினிடத்தில் அவர் பேசிக் கொண்டிருக்க வேண்டும். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். இப்பொழுது நீங்கள் நிறுத்தி இந்த எல்லா சபை காலங்களின் ஊடாகவும் இங்கே வெளியே இழுக்கின்றதை காண்கிறீர்கள். இந்த கடைசி நாட்களில் இந்த வரங்கள் எவ்விதமாக கிரியை செய்து கொண்டிருக்கும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது நம்மிடத்தில் சுகமளிக்கும் வரங்கள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அது நன்மையாய் போய்க் கொண்டிருக்கிறது. நல்லது சகோதரனையே, மற்ற வரங்களும் அங்கு இருக்கின்றன. அது வெறுமனே அவைகளில் ஒன்றாக இருக்கிறது. அது ஒரு சிறு குறைவானதே ஆகும். இங்கு அதிக மேலான வரம் இருக்கிறது. அது மேலானது. தேவனுடைய வார்த்தையை ஒன்று கூட்டி நாம் எங்கே நிற்கிறோம் என்பதை சபைக்கு காட்டுவதென்பது யாரையோ சுகப்படுத்துவதை காட்டிலும் மேலான ஒன்றாக இருக்கிறது, இல்லையா? நாம் எல்லாரும் நன்றாக சுகமாக இருக்க விரும்புகிறோம். ஆனால் நான் என் ஆத்மாவானது என் சரீரத்தை விட எந்த நேரத்திலும் சுகமாக இருப்பதையே விரும்புவேன். ஓ, என்னே, பத்ம தீவிலே யோவானின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் பேசுகின்றதை கேளுங்கள். இதோ இருக்கிறது, ஞானம் உள்ளவனுக்கு இதற்கு அவன் செவி கொடுப்பானாக என்கிறான். இப்பொழுது நாம் இங்கே ஒரு படம் வரையப்படுவதை காண்கிறோம். இதோ இருக்கிறது, ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த ஏழு தலைகளும் அந்த ஸ்ரீ உட்கார்ந்திருக்கிற ஏழு மலைகளாம். ஏழும் அல்லது அதிகமான மலைகளை உடைய எனக்கு தெரிந்த பட்டணங்கள் ரெண்டுதான் இருக்கிறது. சின்சினாட்டி அவைகளில் ஒன்றாகும். சின்சினாட்டியை குறித்து அங்கே ஒரு கட்டுக்கதை இருக்கிறது. வேறு ஏதோ ஒரு ஓநாய் உங்களுக்கு தான் அது தெரியுமே. ஆனால் அதற்கு மேலும் அது உடையதாக இருக்கிறது. ஆனால் சின்சினாட்டியை எந்த சபையும் ஆளவில்லையே. உலகம் முழுவதிலும் அங்கே ஒரு ஓரிடம் தான் இருக்கிறது. அது ஏழு மலைகளின் மேல் அமைந்து ஒரு சபையை உடையதாக இருந்து முழு உலகத்தின் பேரிலும் ஆளுகை செலுத்துகிறது. இப்பொழுது அங்கே இருந்து அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கண்டு நான் வருகிறேன். ஞானம் இதிலே விளங்கும் என்று வெளிப்படுத்தல் 13:8 கூறுகிறதே, நான் அதை அங்கே கண்டேன். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன், அது மனுஷனுடைய இலக்கமாயிருக்கிறது. ஒரு கூட்ட மனிதர்கள் என்றல்ல, ஒரு குழுவான மனிதர்கள் என்றல்ல, ஒரு மனிதனின் இலக்கமாயிருக்கிறது. அவனுடைய இலக்கம் 666. ரோமாபுரியில் போப்பின் சிங்காசனத்துக்கு மேல் விக்டேரியஸ் ஃபீலி டே என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் அடிக்கடி கேள்விப்பட்டதுண்டு. அது உண்மையாகத்தான் இருக்குமா என்று நான் அடிக்கடி வியந்ததுண்டு. அந்த எழுத்துக்களுக்கு மேலாக ஒரு கோட்டை வரைந்து ரோம இலக்கத்தின்படியாய் கணக்கிட்டு அது அவ்விதமாய் இருக்கின்றதா என்று பாருங்கள். அது முற்றிலுமாக உண்மையே. கண்ணாடிக்குள் வைக்கப்பட்டிருக்கும் அந்த போப்பானவரின் முக்கீடத்தை இவ்வளவு நெருக்கமாய் நின்று நான் பார்த்திருக்கிறேன். நரகம், மோட்சம், உத்திருப்பு ஸ்தலம் ஆகியவைகளின் மேல் ஆதிக்க வரம்பு பாருங்கள். எனவே அந்த காரியங்கள் நான் அங்கிருந்துதான் வருகிறேன். அவைகள் ரோமாபுரியில் இருந்துதான் வருகிறது. அது உண்மை என்று நான் அறிவேன். அது விவரிக்கப்பட்டுள்ளது என்று நாம் அறிவோம். இங்கே ஏழு ராஜாக்களாம், 5 விழுந்து போனார்கள். அது அந்த நேரத்தில் ஒருவன் இருக்கிறான், அவன்தான் இப்பொழுது வந்தவன், அவன்தான் சீசர். இன்னொருவன் இன்னும் வரவில்லை, அவன்தான் ஏரோது, அவன் பொல்லாதவன். இப்பொழுது கவனியுங்கள், எவ்வளவு பரிபூர்ணமாய் அது இருக்கிறது என்பதை கவனியுங்கள். வரும்பொழுது அவன் கொஞ்சங்காலம் தரித்திருக்க வேண்டும். ஏரோது எவ்வளவு காலம் அரசாண்டான் என்று யாருக்காவது தெரியுமா? 6. அவனுடைய தாயாரை குதிரை வண்டியில் குதிரை கட்டும் நுகத்தடியை போன்றதில் கட்டி எடுத்துக்கொண்டு போனான். அந்த பட்டணத்தை கொளுத்தி பழியை கிறிஸ்தவர்கள் மேல் சுமத்தினான். அவர்கள் பட்டணத்தை எரித்துக் கொண்டிருக்கையில் மலையடிவாரத்தின் பக்கமாய் கிண்ணற வாசித்துக் கொண்டிருந்தான். 6 பாருங்கள், அந்த மிருகம் இப்பொழுது கவனியங்கள், அவன் எப்படிப்பட்ட ஒரு பாதகனாக இருந்தான் என்று.
பாருங்கள், புரிகின்றதா? இப்பொழுது கவனியுங்கள். இருந்ததும் இராததும் ஆகிய மிருகமே எட்டாவதானவனும் அவ்வேழிலிருந்து தோன்றுகிறவனும் ஏழாவதானவனின் சுவாபத்தை உடையவன் நாசமடைய போகிறவனுமாயிருக்கிறான். அது நரகம் என்பதை எவரும் அறிவார். அவன் எங்கிருந்து எழும்பி வருகிறான் என்று பாருங்கள். பாதாளத்திலிருந்து. அது என்ன? அடிபாகமே இல்லாத குழிதான் பாதாளம். ஒரு கத்தோலிக்க உபதேசத்திற்கு அங்கே ஏதும் அஸ்திவாரமே கிடையாது. கத்தோலிக்க உபதேசத்திற்கு அங்கே ஏதும் வேதம் கிடையாது. வேதம் என்பது போன்ற ஏது காரியமும் எந்த கத்தோலிக்க உபதேசத்துக்கும் கிடையாது, இல்லவே இல்லை. இருப்பதாகவும் அவர்கள் உரிமை கோருவதில்லை. அந்த பாதிரியார் அங்கே இந்த புனித இருதய சபை பாதிரியார் அங்கே வந்திருந்தார். அவர் சொன்னார், நான் அவரிடத்தில் மேரி எலிசபெத் பிரேசருடைய ஞானஸ்தானத்தை குறித்து சொல்லிக் கொண்டிருந்தேன். அதற்கு அவர், நீர் அவளை ஆதி கத்தோலிக்க சபை ஞானஸ்தானம் கொடுத்த விதமாகவே நீங்கள் ஞானஸ்தானம் கொடுத்தீர்கள் என்றார். அது எப்பொழுது என்று நான் கேட்டேன். அதற்கு அவர், வேதாகமத்தில் இருக்கிறது, உங்களுடைய வேதாகமத்தில் என்றார். நான் சொன்னேன், கத்தோலிக்க சபை அந்த ஞானஸ்தானம் கொடுத்ததா? அது கத்தோலிக்க சபையின் உபதேசம் தானா என்று அவர் ஆம் என்றார். நான் சொன்னேன், கத்தோலிக்க சபையின் தவறி போகாத தன்மையில் அது ஏன் அவ்வளவாய் மாற்றினது என்று. புரிகின்றதா? அவர் சொன்னார், நீங்கள் பாருங்கள், நீங்கள் எல்லாரும் வேதத்தை விசுவாசிக்கிறீர்கள், நாங்கள் சபையை விசுவாசிக்கிறோம் என்று. புரிகின்றதா? வேதம் என்ன கூறுகிறது என்பதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை, சபை என்ன சொல்கிறது என்பதுதான். அது முற்றிலும் சரியே. நீங்கள் எப்பொழுதாவது ஒரு பலப்பரீட்சைக்கு வருவீர்களானால் ஒரு முறை முயற்சி செய்து பாருங்கள். வேதம் என்ன கூறுகிறது என்பதை பற்றி அவர்களுக்கு அக்கறை இல்லை, சபை என்ன சொல்லுகிறது அதுதான் காரியம். புரிகின்றதா? ஆனால் சபை என்ன கூறுகிறது என்பதை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை, தேவன் கூறுனதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏனெனில் வேதாகமத்தில் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் தேவனே சத்தியவன் என்றும் எழுதியிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் நாங்கள் ஸ்தாபனமாயில்லை. இப்பொழுது கவனியுங்கள், இதற்கு ஒரு நிமிஷம் செவி கொடுங்கள். ஐந்து ராஜாக்கள், இவர்கள் விடுந்து போன ஐந்து ராஜாக்கள் சரித்திர பிரகாரமாக உங்களுக்கு வேண்டுமென்றால் நான் அதை உங்களுக்கு காட்டுகிறேன். ஒருவன் இருக்கிறான், ஒருவன் வர இருக்கிறான். இப்பொழுது கவனியுங்கள், மிருகம். மிருகம் என்பது ஒரு ராஜா அல்ல. அவன் இருந்ததும் இராததுமாகியவன். இருப்பினும் இருந்ததும் இராததும், இருப்பினும் இருந்ததும் இராததும், அது என்ன? அது வழி வழியாக வந்த போப்புகள். ஒரு அதிகாரம், ஒரு மிருகம் ஆளுகை செய்கிறது. அது அஞ்ஞான ரோமாபுரியானது போப்பின் ரோமாபுரியாக மாறின போது, அஞ்ஞான ரோமாபுரி மாற்றமடைந்து அப்பொழுது அது போப்பாதிக்கமானது. அதாவது ஒரு ராஜாவுக்கு பதிலாக அவர்களுக்கு ஒரு போப் இருந்தார். போப் ஆவிக்குரிய ராஜாவாக இருந்தார். அந்த காரணத்தினால் தான் அவர் ஆவிக்குரிய ராஜாவாக முடிசூட்டப்பட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு பதிலாக இருப்பதாக உரிமை கோருகிறார். அங்கேதான் காரியம் இருக்கிறது. இப்பொழுது கவனியுங்கள், அந்த கத்தோலிக்க உபதேசத்தை நாங்கள் அங்கே வெளியே கொண்டு வந்து அது எப்படி புரோட்டஸ்டன்ட் சபைகளுக்கு உள்ளாக களை பாய்ந்து போயிருக்கிறது என்பதை காட்டப் போகிறோம். பாருங்கள், எப்படியாய் அவள் இன்னமும் அதிகபட்சமாய் புரோட்டஸ்டன்ட் எப்படியாய் கிடக்கிறது. முரணாக, சரியாக அப்படியே வேதாகமத்துக்கு முற்றிலும் முரணாக இருக்கிறது. இப்பொழுது இருந்ததும் இராததுமாகிய ஒரு மிருகம். இப்பொழுது நினைவிருக்கட்டும், உலக தோற்றம் முதல் பேரெழுதப்பட்டிராத பூமியின் மேலுள்ள அவர்கள் எல்லாரும் வஞ்சிக்கப்படுவார்கள். நாம் பார்ப்போம் 11வது வசனம். இருந்ததும் இராததுமாகிய மிருகமே எட்டாவதானவனும் அவ்வேரிலிருந்து தோன்றினவனும் நாசமடைய போகிறவனுமாயிருப்பான். பாதையின் முடிவிலே பாதாளத்துக்கு போகும் வரைக்கும் அவன் தொடர்ந்து இருந்து கொண்டிருப்பான். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். இப்பொழுது இங்கே கவனியுங்கள், நீங்கள் ஏதாவது காரியம் விசேஷமாய் காண வேண்டும் என்றால் இதை கவனியுங்கள். 10 ராஜாக்களும் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்கள். அவர்கள் முடிசூட்டப்பட்ட ராஜாக்கள் அல்ல, அவர்கள் சர்வாதிகாரிகள். பாருங்கள், அவர்கள் ராஜாக்களாக ஒருபோதும் முடிசூட்டப்படவே இல்லை. ஆனால் மிருகத்தின் ஆட்சியில் ராஜாக்கள் போல 1 மணி நேரம் அளவும் இருக்க அதிகாரம் பெற்றுக் கொண்டார்கள். அதாவது இந்த குறுகிய நிழல் போன்ற நேரம். இப்பொழுது அங்கேதான் சர்வாதிகாரிகள் எழும்புகிறார்கள். பாருங்கள், இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்கள். இப்பொழுது சரி, இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்துக்கு கொடுப்பார்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். மகிமை! அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். இப்பொழுதே அதன் பேரில் ஒரு பிரசங்கம் செய்ய வேண்டும் போல் விரும்புகிறேன். உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொள்ளப்பட்டு அவர்களுடைய அழைப்பில் உண்மையாய் தரித்திருந்தார்கள். அதுதான் காரியம். அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களும் என்று அழைக்கப்பட்டார்கள். உம் என்பது ஒரு இணைச்சொல். பாருங்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களும். அவர்கள் எவ்வளவுதான் மகத்துவமானவர்களாய் ஆனாலும் அக்கறை இல்லை. இவர்கள் அவனை ஜெயிப்பார்கள். இந்த மகத்தான கம்யூனிசம், இன்றைக்கு நமக்கு இருக்கின்ற கம்யூனிச அசைவு, அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். அது முற்றிலுமாக தேவனுடைய கருத்துக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அதை வேதத்திலிருந்து என்னால் நிரூபிக்க முடியும். அவள் கொலை செய்த ஒவ்வொரு இரத்த சாட்சிக்கும் அவர் அவளை கஷ்டப்பட வைக்கப் போகிறார். நீங்கள் கவனியுங்கள், இந்த ராஜாக்கள் ஒரே யோசனை உள்ளவர்களாய் அவளை வெறுப்பார்கள். தேசம் முழுவதும், உலகம் முழுவதும் கம்யூனிசம் பரவியுள்ளது. ஏன் அதை தண்டிக்கும்படியாக அது தேவனுடைய ஒரு அசைவாக இருக்க வேண்டும்? நீங்கள் சொல்லலாம், சகோதரர் பிரண்ணம் ஒரு நிமிஷம் போரும், கம்யூனிசம் ஒரு தேவனுடைய அசைவா என்று? முற்றிலுமாக, நிச்சயமாக அது ஒரு தேவனுடைய அசைவே. வேதாகமும் அந்த விதமாக கூறுகிறது. ஆனால் அவபக்தியுள்ள, அவமானமான, முறைகேடான ஒரு ஜனத்தின் மேல் நியாய தீர்ப்பை உரைக்கும்படியாக அது உள்ளே வந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இன்னும் என்ன விடப்பட்டிருக்கிறது? நாம் என்ன உடையவர்களாயிருக்கிறோம்? இங்கே அந்த ஒரு நாள் கூடுமானால் ஒரு நிமிடம் நான் என்னுடைய பேசும் பொருளை விட்டு விடுகிறேன். வேத வார்த்தைகள் அடங்கிய ஒரு துண்டு காகிதத்தை நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். அதில் வேசி பிள்ளை கர்த்தருடைய சமூகத்துக்குள் 14 தலைமுறைகளுக்கு பிரவேசிக்க கூடாது என்றிருந்தது. எத்தனை பேர்களுக்கு அது தெரியும்? அது உண்மை. உபாகமம் 23, ஒரு வேசி பிள்ளை, ஒரு ஸ்திரீ மனித பாதுகாப்பற்ற வயலில் அகப்பட்டுக் கொண்டு ஒரு மனிதன் அவளை மேற்கொண்டால் அவளை அவன் விவாகம் செய்து கொள்ள வேண்டும். அவள் வேசியாக இருந்தாலும் அவள் மறிக்கும் வரைக்கும் அவளோடு ஜீவிக்க வேண்டும். இந்த ஸ்திரீயானவள் ஒரு கன்னியை போன்று பாசாங்கு செய்து கொண்டு கன்னியாக இல்லாமல் இருந்து அவனை மணந்து கொண்டால் அப்பொழுது அவள் கொல்லப்படலாம். விவாகம் செய்து கொண்ட ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரு முறைகேடான பிள்ளையை கொண்டு வந்தால் அவன் கர்த்தருடைய சபைக்குள்ளாக 14 தலைமுறைகளுக்கு பிரவேசிக்க கூடாது. 40 வருடங்கள் ஒரு தலைமுறை. அப்படியானால் அந்த வித்தானது இஸ்ரவேலில் இருந்து எடுபடுவதற்கு முன்னர் 400 வருடங்கள் பிரவேசிக்க கூடாது. தேவன் பாபத்தை வெறுக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தின் மேலாக எப்படி நடந்து கடந்து போய்விட எதிர்பார்க்கிறீர்கள்? ஒரு குறிப்பிட்ட ஸ்தாபனத்தை சந்திக்கும் காரணத்தினால் நீங்க உள்ளே போய்விடலாம் என்று எப்படி எதிர்பார்க்கிறீர்கள்? நீங்கள் தேவனுடைய நிபந்தனைகளுக்கு வர வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் உள்ளே வரவே முடியாது. சரியா? கண்காணி, பிரசங்கி, நாம் என்னவாக இருந்தாலும் சரி, அதனோடு அதற்கு ஏதும் சம்பந்தம் கிடையாது. நீங்கள் தேவனுடைய நிபந்தனையின் பேரில் வருகிறீர்கள். 14 தலைமுறைகள். இந்த காரியத்தை குறித்து என்னோடு விவாதித்துக் கொண்டிருந்த நபர் இப்பொழுது இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அப்படியானால் யார் ரட்சிக்கப்படுவார்கள் என்று எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும் என்றார். நான் சொன்னேன், அங்கேதான் நீங்கள் ஒரு நல்ல கால்வீனியராக இருக்க வேண்டும். உங்கள் பெயர் உலக தோற்றத்துக்கு முன்பே புத்தகத்தில் எழுதப்பட்டாயிற்று. தேவன் அந்த ரத்த ஓட்டத்தை எடுத்துக் கொள்ளுகிறார். அது அவரை பொறுத்தது. புரிகின்றதா? நல்லது. அது எண்ணத்தை உடையதாக இருக்கிறது. கவனியுங்கள், இன்றைக்குள்ள வாலிப ஜனங்களே, உங்களைதான் வாலிப பையன்களே, பெண்களே, நீங்கள் இந்த சபைக்கு வருகிறீர்களா அல்லது நீங்கள் எங்கே இருந்து வருகிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. இன்னும் ஒரு தலைமுறை இருக்குமானால் நீங்கள் செய்து கொண்டிருக்கும் காரியங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்பதை நீங்கள் உணர்கிறீர்களா? உங்களுக்கு மரியாதையோ அல்லது ஒழுங்குமுறையோ கிடையாதா? சிறிய குட்டையான கால்சட்டை முதலானவர்களை அணிந்தவர்களா இங்கு இருக்கும் பெண்களே? அது உங்களுடைய குமாரத்துகளின் மேல் பிரதிபலிக்க போகின்றது. உங்களுடைய பாட்டி வெளியிலே வராத பெண்ணாகவும் உங்களுடைய தாயார் பாடல் குழுவில் பாடுகிறவளாயும் இருந்தால் என்று தெரியுமா? அக்காரணத்தினால் தான் நீங்கள் இன்றைக்கு ஒரு ஆடைகளை களைகிறவளாயிருக்கிறீர்கள். நிச்சயமாக உன்னுடைய பிள்ளைகள் எதுவாயிருக்க போகிறார்கள்? ஆமையா, பெற்றோரின் அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளின் பிள்ளைகளிடத்திலும் 3-4 தலைமுறை மட்டுமா தேவன் விசாரிக்கிறவராயிருக்கிறார் என்று கூறியுள்ளார். சரியானது. நீங்கள் ஒவ்வொரு முறை செய்யும் போதும் அது உங்களுடைய பிள்ளைகளை சந்திக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? இங்கே பாருங்கள், நாம் எபிரேயர் 7 எடுப்போம். ஆபிரகாம் ராஜாக்களை முறியடித்து திரும்ப வருகையில் மெல்கிசெதேக்கு அவனை சந்தித்து அவனை ஆசீர்வதித்தார் என்று வேதம் கூறுகின்றது. லேவி தசமபாகம் கொடுப்பது குறித்து பேசுகிறது. லேவி தன் சகோதரத்தில் இருந்து தசமபாகம் வாங்க கட்டளை பெற்றிருந்தான் என்று கூறுகிறது. தசமபாகம் வாங்கின லேவி தசமபாகம் கொடுத்தான். ஏனென்றால் ஆபிரகாம் மெல்கிசெதேக்கை சந்தித்த போது லேவி ஆபிரகாமின் அறையில் இருந்தான். ஆபிரகாம் லேவியின் பூட்டனாயிருந்தான். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு லேவியை பெற்றான். லேவியின் தகப்பன் பாட்டனார் பூட்டனார். லேவி ஆபிரகாமின் அறைகளில் இருந்த போதே மெல்கிசேதேக்குக்கு தசும பாகம் செலுத்தினான் என்று வேதம் கூறுகின்றது. அல்லேலூயா. உலகத்தில் உள்ள எந்த விதமான அசைவும் தேவனுடைய மகத்தான பல்சக்கரத்தில் குறுக்கிட முடியும் என்று யாரும் உங்களுக்கு கூற அனுமதியாதே. எங்களை தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. அது ஆதியிலே திட்டமிடப்பட்டிருக்கிறது. தேவனுடைய திட்டத்தில் குறுக்கிட அங்கு எந்த ஒரு பிசாசோ அல்ல போதுமான பிசாசுகளோ கிடையாது. அவன் அதை மறைமுகமாக செலுத்தினான் என்று வேதம் கூறவில்லை. அவனுடைய பூட்டனின் அறைகளில் இருந்த போதே அவன் தசம பாகம் செலுத்தினான் என்று வேதம் கூறுகின்றது. மகிமை அது என்னுடைய கர்த்தர். ஓ, உலகமானது உண்டாக்கப்படுவதற்கு முன்பில் இருந்தே அவர் அதை அறிந்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருந்தார். அவன் தசம பாகத்தை ஆபிரகாமுக்குள்ளாக செலுத்தினான். சகோதரியே, சகோதரனே, நீங்கள் எப்படி இங்கே ஓடித் திரியலாம்? மனிதனுடைய மனைவிகளோடு ஜனங்கள் ஜீவித்துக் கொண்டும் சுத்தி திரிந்து கொண்டும் ஸ்திரீகள் குடும்பங்களை உடைத்துக் கொண்டும் நீங்கள் ஜீவிப்பது போன்று ஜீவித்துக் கொண்டு அடுத்த தலைமுறை என்னவிடமாக இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? அது இன்னவிடமாகத்தான் இருக்கிறது. ஒரு கூட்டம் முறைகேடான குடும்பத்தில் பிறந்த ஒரு கூட்ட அழுகலாகத்தான் இருக்கிறதை ஒழிய வேறொன்றுமாக ஆகவில்லை. அங்கே ஒரே ஒரு காரியம்தான் விடப்பட்டிருக்கிறது. அது நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றதானே அணு நாட்களாக இருக்கிறது. அது முற்றிலும் சரியே, நாம் கடைசி நேரத்தில் இருக்கிறோம். அங்கே கென்டக்கி மலைக்குன்றின் மேல் இன்று காலையில் உட்கார்ந்து கொண்டு சோர்கம் சர்க்கரை குழம்பு காய்ச்சி கொண்டு ஒரு சிறு வயதான பையன் இருந்தான். உங்களால் அவன் அண்டை ஒரு பத்தடி நெருங்க முடியாது. அவன் வலது கைக்கும் இடது கைக்கும் கூட வித்தியாசம் தெரியாதவனாக இருக்கலாம். ஒரு பிரவேசம் தவிர்க்கப்பட்ட இடத்தில் நான் இருந்தேன். நான் எங்கே இருக்கிறேன் என்று அறியாதிருந்தேன். மலையில் எங்கேயோ நான் இருந்தேன். நான் வெறுமனே அணில் வேட்டைக்காக போயிருந்தேன். நான் அங்கே உட்கார்ந்த பொழுது நான் அவனோடு பேச துவங்கினேன். இந்த பையன்தான் ராணுவத்துக்கு போய்கொண்டிருந்தான். அதை அறிந்து கொண்டேன். நாங்கள் கர்த்தரை குறித்து பேசலானோம். அவன் பிரசங்கியாரே, நாம் கடைசி நேரத்தில் இருக்கிறோம் என்பதை நீர் விசுவாசிப்பதில்லையா? அங்கே எங்கோ மலைகளுக்கு மேலாக உள்ளவன் கூறுகிறான். நான் சொன்னேன், நிச்சயமாகவே நாம் இருக்கிறோம். நிச்சயமாக மகனே, நாம் கடைசி நேரத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று. இங்கே நாம் இருக்கிறோம் சகோதரரே, நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோமே, இதுதான் அந்த வேலை. நாம் அந்த இடத்தில் இருக்கிறோம். தாய்மார்களும் தகப்பன்மார்களும் அந்த நாட்களிலே எப்படியா ஜீவித்தார்கள்? தாத்தாவும் பாட்டியும் எப்படியா ஜீவித்தார்கள் என்பதை உங்களால் காண முடியவில்லையா? அப்பாவும் அம்மாவும் எப்படி ஜீவித்தார்கள் என்று உங்களால் காண முடியவில்லையா? இன்றைக்கு நாம் அழிவுக்குள்ளாக இருக்கிறதில் வியப்பொன்றும் இல்லை. உங்களுடைய தலை தெரிக்கும் அளவுக்கு நீங்கள் பேசினாலும் அவர்கள் அதே விடமாக அரைக்கால் சட்டை அணிந்து உங்கள் முகத்தில் துப்புவார்கள் என்பதில் வியப்பொன்றும் இல்லை. அவர்கள் சிகரெட்டு புகைத்து நேராக உங்கள் முகத்தின் மேலேயே புகையை ஊறி உங்களுடைய சொந்த வேலையை கவனித்துக் கொள்ளுங்கள் என்பார்கள். ஏனென்றால் அந்த இனத்தில் இருந்துதான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நாம் நேராக சர்ப்பத்தின் வித்து என்பதை எடுத்துக் கொள்ளப் போகிறோம். அவள் அதற்குள்ளாக அசைந்து போகிறாள். பாருங்கள், அவர்கள் ஏன் அந்த விடமாக நடந்து கொள்கிறார்கள் என்பதை நாம் கண்டறிவோம். உலக தோற்றம் முதற்கொண்டே அவர்கள் பிசாசின் பிள்ளைகளாயிருக்கிறார்கள். அது உண்மை. நமக்கு உள்ளே ஒரு காரியமும் அதற்காக விட்டு வைக்கப்படவில்லை. விடப்பட்டிருக்கின்ற ஒரே காரியம் நியாய தீர்ப்பு தான். நியாய தீர்ப்பை தவிர வேறொன்றும் உங்களுக்கு இருக்க முடியாது. தேவன் அந்த முழு காரியத்தையுமே அழித்து போடுவார். மனிதன் அதை தானாகவே செய்து கொண்டான். அது அந்த விதமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமல்ல. ஆனால் அது அந்த விதமாக இருக்கும் என்பதை அவர் அறிந்திருந்தார். அந்த காரணத்தினால் தான் உலக தோற்றத்துக்கு முன்னே ஆட்டுக்குட்டியான ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டு இல்லாதவர்களாய் பூமியின் மேல் உள்ள அனைவரையும் அவன் வஞ்சித்து போடுவான் என்று அவர் கூறியிருக்கிறார். நாம் இன்னும் சிறிது தொடர்ந்து இப்பொழுது வாசிப்போம். இப்பொழுது நாம் 12 வசனத்தில் இருக்கிறோம் என்று நினைக்கிறேன். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம், இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட ஒரு மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்துக்கு கொடுப்பார்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோட கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகளானவர்கள் அந்த வேசியை பகைத்து. இப்பொழுது கவனியுங்கள், இந்த பத்து கொம்புகளும் இந்த பத்து ராஜாக்களாம். பாருங்கள், அதில் எல்லா காரியங்களும் அடங்கியிருக்கின்றன. இந்த சர்வாதிகாரிகள் யார் என்று பாருங்கள். சர்வாதிகாரிகள் எப்பக்கமாய் சாய்கிறார்கள் என்பதை கவனியுங்கள். எதை சார்ந்தது இருக்கின்றது? கம்யூனிசத்தின் பக்கமாக சார்ந்திராத ஒரு சர்வாதிகாரியை காட்டுங்கள். புரிகின்றதா? அவர்கள் என்ன செய்வார்கள்? சபையாகிய ஸ்திரீயாகிய மகாவேசியை விருப்பார்கள். ஆனால் என்ன அதை செய்ய போகிறது என்ன என்று கவனியுங்கள். அந்த வேசியை பகைத்து அவளை பாழு நிர்வாணமுமாக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டெரித்து போடுவார்கள். நான் இங்கு நின்று கொண்டிருப்பது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு உறுதியாக தேசப்படத்திலிருந்து அவளை இல்லாதபடி செய்து விடுவார்கள். நமக்கு நேரம் இருந்து அந்த சபையை குறித்து அந்த பொருளை எடுத்துக்கொண்டு அதை வேத வாக்கியங்களில் ஊடாக கொண்டு போய் பார்த்தால் இந்த பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் மாலுமிகள் யாவரும் எல்லாரும் அழுது புலம்புவார்கள். ஏனென்றால் மகத்தான பாபிலோன் ஒரு மணி நேரத்தில் அவளுடைய அழிவை அடைந்தாள். ஒரு மணி நேரம் அவளுடைய வேலை வந்தது. ஓ, எப்படியாய் அவன் கூறியிருக்கிறான்! கணி கூறுங்கள் பரிசுத்தவான்களே, பரிசுத்த தீர்க்கதரிசிகளே. ஏனென்றால் பரிசுத்தவான்கள், உங்களுடைய சகோதரரின் ரத்தம் அவள் மேல் இருக்கிறது. தேவன் அதற்காக அவளை பழி வாங்கினார். பாருங்கள், அது உண்மை. நிச்சயமாக கம்யூனிசம் தேவனுடைய கரங்களில் சரியான விதமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நேபுகாத்நேச்சாரை போன்று எப்படி அவன் தேவனுடைய கரங்களில் கிரியை செய்து நேராக வந்து யூதர்களை கொண்டு சென்றான், அப்பொழுது அவர்கள் நிர்வாணமாய் நடந்தனர். பாவம் அழிந்து கொண்டே போகும். நீதியுள்ள வித்து அங்கே உள்ளே அப்படியே இருக்கும். வித்தானது தொடர்ந்து அழிந்து கொண்டே போய் அழிந்து அழிந்து கொஞ்சம் கழித்து அது இல்லாமலே போகும் வரைக்கும் அழிந்து கொண்டே போகும். அது ஒரு நிலையை அடைகிறது. ஏனென்றால் அவர்களுடைய தாய்மார்களும் தகப்பன்மார்களும் முதலானோர்களும் நமக்கு முன்பாக அண்டுவிடமாக நடந்தார்கள். அந்த பொல்லானது அங்கே நமக்காக ஒன்றும் விட்டு வைக்கப்படவில்லை. இயேசு என்ன கூறினார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர் மட்டும் கிரியை குறைக்காமல் இருந்தால் அங்கே ஒரு மாம்சமும் தப்பி போவதில்லை. உங்களால் காண முடிகின்றதா? நமக்கு ஏன் இவைகள் உண்டாயிருக்கிறது என்று உங்களால் காண முடிகின்றதா? நான் குறை கூறவில்லை. உங்களுக்கு தெரியும், ஆர்தர் காட்ஃப்ரேயும் மற்ற எல்லாரும் எல்விஸ் பிரிஸ்லியை போன்று இடுப்பு மட்டுமாய் மேலாடை அணிந்து தலைமயிர் கழுத்து மட்டுமாய் தொங்கிக் கொண்டு இந்த விதமாகத்தான் எல்லா 20 வயதுக்கு உட்பட்டவர்களும் நடந்து கொள்கிறார்கள்.
அதை செய்கிறது என்ன? அதுதான் என்ன? ஏனென்றால் இதற்கு முன்பாக ஜீவித்த முறைகேடான ஜனங்களில் இருந்து அது வெளியே வருகிறது.
ஒரு காரியமும் விட்டு வைக்கப்படவில்லை. ஓ, அவர்கள் எழுமை நின்று உம்மண்டை தேவனே நான் சேர்வனே என்று பாடுகிறார்கள். பிபி கேர் எர்னி அந்த மற்றவர்களை போன்று ஏதோ ஒரு விதமான ஞான பாட்டு முதலானவற்றை பாடுவார்கள்.
சகோதரனே, என்ன என்று உனக்கு தெரியுமா?
அதுவா? அது முற்றிலுமாக ஒரு மாய்மாலமாக இருக்கிறது.
ஆமையா,
ராக் அண்ட் ரோல், புகிலி பிகிலி, இன்னும் மற்ற எல்லா விதமானவைகளையும் அங்கே போய் செய்கிறவர்களுக்கு இந்த பிரசங்க பீடத்தின் மேல் எந்த ஒரு வேலையும் கிடையாது. இங்கே இதற்கு பின்னாக அவர்களுக்கு ஒரு துளி வேலை கூட கிடையாது. இந்த இடம் ஆச்சாரியத்துவத்துக்குரியது. தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்கானது. தேவனுடைய அழைக்கப்பட்ட போதகர்கள் இந்த இடம் சொந்தமானது. அது போன்றவர்களுக்கு இந்த இடம் சொந்தமானதல்ல. இன்றைக்கு அதனோடு காரியம் அப்படியாகத்தான் இருக்கிறது. அவர்கள் அந்த சபைகளை ஒரு ஏதோ விடுதியாக ஆக்கிவிட்டனர். விடுதியில் அந்த விதமாக நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் அது உங்களை பொறுத்ததாயிருக்கிறது. ஆனால் நான் இதை உங்களுக்கு கூறுகிறேன், ஒரு விடுதிக்கும் சபைக்கும் இடையே அதிகப்படியான வித்தியாசம் இருக்கிறது.
ஆம் ஐயா,
நீங்கள் அந்த காரியங்களை எல்லாம் ஒரு விடுதியில் செய்ய விரும்பி அங்கே அந்த எல்லா விதமான விருந்துகளையும் முதலானவைகளை வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களை பொறுத்தது. ஆனால் சகோதரனே, சபையானது பிரசங்க பீடம் துவங்கி அடித்தளம் மட்டுமாக பெருக்க வேண்டியதாய் இருக்கிறது. அது உண்மை. ஒரு புதிய ஜன்னல்கள் முதலானவைகளினால் பெருக்குவதை நான் கூறவில்லை. நான் கூறுவது ஒரு புதிய மாதிரியான தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு எழுப்புதலினால் ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்துக்கு காரியத்தை செதறடிப்பது.
ஆமையா,
ஒரு ஆப்பிள் துண்டை சுற்றி கொண்டிருக்கும் கரப்பான் பூச்சிகள் மேல் ஒரு மின்சார விளக்கை போடுவது போன்று.
ஆமையா, விளக்கு வெளிச்சம் பட்டவுடனே அவர்கள் சிதறி ஓடும் அது போன்று.
இப்பொழுது கவனியுங்கள், அவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்களாய் அவர்களுடைய வல்லமையை கொடுக்கிறார்கள். நான் அதற்கும் கீழாக படிக்கிறேன். 10 கொம்புகள். ஆம், இப்பொழுது தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் அங்கேதான் நீங்கள் பார்க்க வேண்டும். அவர்கள் தமது யோசனையை நிறைவேற்றுகிறதற்கும் ஒரே யோசனை உள்ளவர்களாய் இருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்துக்கு கொடுக்கிறதற்கும் அவர்களுடைய இருதயங்களை ஏவினார். நீ கண்ட ஸ்ரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரமேயாம் என்றான். இப்பொழுது நாம் இதை சுத்தி வளைத்துக் கொண்டு போக வேண்டியதில்லை. இது கத்தோலிக்க குருக்களாட்சி என்று நமக்கு தெரியும். இதை யாரும் நமக்கு எடுத்துக் கூற வேண்டியதில்லை. நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன் என்பதை நான் எவ்வளவு உறுதியாய் விசுவாசிக்கிறேனோ அந்த அளவு நான் அதை விசுவாசிக்கிறேன். இன்று நான் கிறிஸ்தவனாக இங்கு நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை நான் விசுவாசிக்கும் அளவுக்கு குருக்களாட்சி வாட்டிகன் பட்டணம் தான் ஏழு மலைகளின் மேல் அமர்ந்துள்ள பட்டணம் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். சபையின் குருக்களாட்சி தான் இருந்ததும் இராததுமாகிய மிருகம், அவள்தான் பாபிலோன். அதனுடைய எல்லா காரியங்களும் சரியாக அப்படியே உருவகப்படுத்தப்பட்டு வேதத்தினூடாக எல்லா இடத்திலும் அது கத்தோலிக்க சபைதான் என்று பரிபூர்ணமாய் காட்டுகிறது. இப்பொழுது இதோ இருக்கிறது உங்களுடைய அதிர்ச்சியூட்டும் குறிப்பு. நல்லது, நீங்கள் என்னை தாக்கவில்லை சகோதரன் பிரணாம் என்று நீங்கள் கூறலாம். ஆனால் உங்களை ஒரு காரியம் கேட்கிறேன். நாம் திரும்பி போய் ஐந்தாம் வசனத்தை பார்ப்போம். மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. அவள் என்னவாக இருந்தால்? மாகாவேசி. அவள் ஒரு தாயாய் இருந்தாள். என்ன தாயா? அவள் ஏதோ காரியத்தை பெற்றெடுத்திருக்கிறாள். குமாரர்களின் தாயா? வேசிகளின் தாய். வேசி என்றால் என்ன? மகா வேசியை போன்று அதே காரியம் ஒழுக்கங்கெட்ட ஸ்திரீ. அவளை ஒழுக்கங்கெட்டவள் ஆக்கினது என்ன? அவளுடைய உபதேசம். ஒரு கிறிஸ்தவ சபையா இருப்பது போன்று அவள் பாசாங்கு செய்து கொண்டு ஆனால் மனிதனின் கோட்பாடுகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறாள். அவள்தான் முதலாவது ஸ்தாபனமாய் இருந்தால் அவளிடத்திலிருந்து ஏதோ சாபனம் வெளியே வந்திருக்கிறது போன்று காணப்படுகின்றது. அவள் வேசிகளுக்கு தாய், அது சரிதானே? வேசிகளின் ஒரு தாய். இப்பொழுது பையன்களுக்கு ஒரு தாயாக இருக்க முடியாது. ஸ்திரீகளுக்கு தாயாக தான் அது இருக்க வேண்டும். அவர்கள் ஸ்திரீகள் என்றால் அவைகள் சபைகளே. இப்பொழுது நாம் அதை கண்டறிவோம். அதிலிருந்து என்ன வந்தது என்றால், முதலாவது ஸ்தாபனம் எது? கத்தோலிக்க சபை. இரண்டாவது ஸ்தாபனம் என்ன? லூத்தர். மூன்றாவது ஸ்தாபனம் என்ன? அதை தொடர்ந்து அடுத்து என்ன வந்தது? கால்வின். அதன் பின்னர் அது ஆங்கிலிக்கினுள் வந்தது. ஆங்கிலிக்கினில் இருந்து அப்படியே மெத்தடிஸ்டுக்குள்ளாக சென்றது. மெத்தடிஸ்டுகள் மெத்தடிஸ்டியை உருவாக்கியது. அதற்குள்ளாக இருந்து அலெக்சாண்டர் கேம்பல் வந்தார். அலெக்சாண்டர் கேம்பலுக்குள்ளிருந்து ஜான் ஸ்மித் வந்தார். அலெக்சாண்டர் கேம்பல் தான் கிறிஸ்தவ சபையா இருந்தார். அதன் பிறகு அவர்களுக்கு நான்கல்லது ஐந்து கிறிஸ்து சபைகள், அந்த மற்ற சில இசங்களும் உண்டானது. அதன் பின்னர் பாப்டிஸ்ட் சபை வந்தது. அதற்கு அநேக பல சிறு சபைகள் வந்தன. மெத்தடிஸ்ட் சபையிலிருந்து முதலாவதாக வெஸ்லியன் மெத்தடிஸ்ட் வந்தது. அதன் பிறகு அவர்கள் நான்கு அல்லது ஐந்து பிரிவுகளானார்கள். அதற்கு பின்னர் வேறொரு விதமான மெத்தடிஸ்டுகள் வந்தது. அதன் பின்னர் மீண்டும் அவர்களும் வெளியே வந்தனர். அதன் பின்னர் அவர்கள் சாதீன மெத்தடிஸ்டுகளுக்கு வந்தனர். பின்னர் அதிலிருந்து நசரேயருக்கு வந்தனர். நசரேயிலிருந்து யாத்திரிக பரிசுத்திற்கு சென்றனர். அப்படியே யாத்திரிக பரிசுத்திலிருந்து வழி வழியே வந்தனர். அதன் பின்னர் அதை போன்று சில இசங்கள் ஓடத் துவங்கின. அப்படியாய் அவைகள் ஒவ்வொன்றிற்கும் ஒரு துவக்கினவன் இருந்தான். அவர்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்தார்கள்? அவர்கள் இறுதியிலே பெந்தேகோஸ்திலே முடிந்தனர். பெந்தேகோஸ்து என்ன செய்தது? அவர்களுடைய தாயானவள் செய்த அதே காரியத்தை செய்தது. அவர்கள் அப்படியே திரும்பி போய் ஸ்தாபித்துக் கொண்டார்கள். அது என்னவாக ஆனது? ஒரு ஸ்தாபனமாக ஆனது. ஒன்றுக்குள்ளாக நடந்து செல்லுங்கள். முதலாவது காரியம் உங்களுடைய உபதேசம் என்ன? மகனே, அருமையான பற்களை கொண்ட சீப்பினால் வாரி விடுகிறார்கள். பாருங்கள், நீங்கள் யார்? நீங்கள் என்ன விசுவாசிகள் என்பதை கண்டறிவதற்காக. அவர்களுடைய காரியங்களோடு நீங்கள் இசைந்து இல்லை என்றால் அப்பொழுதே உங்களை சபை நீக்கம் செய்து விடுவார்கள். அது உண்மை. நீங்கள் ஒரு பெந்தேகோஸ்தை என்று கூறுவதனால் நீங்கள் பாதுகாவலாக இருக்கிறீர்கள் என்று நினையாதேயுங்கள். சகோதரனே, பாதியிலே இருக்க காண்கிறது போன்று அங்கே பாதியை விட்டு விலகின அத்தனை பெந்தேகோஸ்துக்காரர்கள் இருப்பார்கள். நான் நிச்சயமாய் கூறுவேன். புரிகின்றதா? இப்பொழுது அந்த ஸ்தாபனங்கள் எல்லாம் அதை ஸ்தாபனமாக ஆக்கிக் கொள்ளாமல் பெந்தேகோஸ்து ஆசீர்வாதத்தை அப்படியே போகும்படியாய் விட்டிருந்தால், அதை அப்படியே ஒரு சகோதரத்தில் வைத்திருந்து அந்த பிரித்தெடுக்குதலை பரிசுத்த ஆவியானவர் செய்யும்படியாய் விட்டிருந்தால் நன்றாயிருக்கும். பரிசுத்த ஆவியானவர் பிரித்தெடுக்கிறார். அனனியாவும் சப்பீராலும் ஒரே நேரத்தில் இரண்டு பேரும் உள்ளே வந்து இன்னின்ன காரியத்தை கூறினார்கள். பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் ஏன் பொய் சொன்னீர்கள் என்றார். ஆனால் நாம் சொல்லுகிறோம், இப்பொழுது அது சகோதரன் ஜோன்ஸ், அவரை குறித்து ஒன்று கெட்டதாய் கூறாதே. நம்முடைய சபையில் நமக்கு இருக்கும் அதிக பணம் கொடுப்பவர் அவர்தான். அவரிடத்தில் பரிசுத்த ஆவி இருக்கிறது என்று எனக்கு தெரியும். அவர் அந்நிய பாஷையில் பேச நான் எத்தனையோ முறை கேட்டிருக்கிறேன். ஆவியில் அவர் சத்தமிடுவதை நான் பார்த்திருக்கிறேன். காய்ந்த மாட்டுத் தோலின் மேல் பட்டாணியை போடுவது போன்றதே ஒழிய வேறொன்றுமில்லை.
புரிகின்றதா?
அதனோடு அதற்கு ஏதும் செய்வதற்கில்லை. கூற வேண்டியது தேவனாயிருக்கிறது, அவன் பெற்றிருக்கிறானா அல்லது இல்லையா என்பதை தேவன் கூற வேண்டியதாயிருக்கிறது முற்றிலுமாக. ஆனால் நாம் அதை நம்முடைய ஸ்தாபனத்துக்குள்ளாக கொண்டு போய்விட்டோம். நாம் அவனை அசம்பிளிஸில் இருந்து உதைத்து வெளியே தள்ளினோம். பொருத்துவக்காரர்கள் அவனை எடுத்துக்கொண்டார்கள். பொருத்துவக்காரர் கொஞ்ச காலம் அவனை சுமந்து கொண்டிருந்தனர். பின்னர் அவர்கள் அவனை உதைத்து வெளியே தள்ளினர். அவர்கள் அவனை கொஞ்ச காலம் சுமந்தனர். அதன் பின்னர் இயேசு மாத்திரம் அவன் எடுத்துக்கொண்டனர். இயேசு மாத்திரம் கொஞ்ச காலம் சுமந்தனர். அதன் பின்னர் அவனை அடுத்து எடுத்துக்கொண்ட ஸ்தாபனம் சர்ச் ஆப் காட். அதன் பின்னர் தீர்க்க தரிசனத்தில் சர்ச் ஆப் காட் அவனை எடுத்துக்கொண்டனர். அங்கிருந்து டாம்லின்சன் அசைவு அவனை ஏற்றுக்கொண்டது. ஓஹோ என்ன சகோதரனே, நமக்கு இப்படி ஓடி போகுதல் இல்லை என்றால் அது கடைசி எழுப்புதலான பெந்தேகோஸ்த். இப்பொழுது நீல அக்னி ஜுவாலை, எண்ணெய் ஆராதனைக்காரர்கள், முகத்தில் ரத்தம் போன்றவைகள் இருக்கிறது. ஓ இரக்கம், இப்பொழுது எங்கே போயிருக்கிறது என்றே எனக்கு தெரியவில்லை. முழு காரியமே அழுகிறதாகிவிட்டது. அவ்வளவு அழுகி போனது ஆகிவிடும் என்று வேதம் கூறுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த நாள் இங்கே இருக்கும். அப்பொழுது கர்த்தருடைய போஜன பீடங்கள் எல்லாம் பாந்தியினால் நிறைந்திருக்கும் என்று வேதம் கூறுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? நான் யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவேன்? நான் யாருக்கு அறிவை போதிப்பேன்? ஏனென்றால் கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமுமே இருக்க வேண்டும் என்று கூறினார். அவர் யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? உலைமறக்க பண்ணப்பட்டவர்களுக்கே. தாய், புரிகின்றதா? அந்த பட்டணத்தில் உள்ள ஒரு ஸ்திரீயோ, நடத்தை கெட்ட ஸ்திரீயோ அல்லாமல் வேறு எதிரால் ஒரு கன்னியான மகளை கொண்டு வர முடியும். அவள் பிறக்கும் பொழுது கன்னியாக இருக்கிறாள். இப்பொழுது அவள் நல்லவளாக ஆகக்கூடும். அவளுடைய தாய்க்கு அந்த சுவாபம் இருந்தது என்பதை நீங்கள் கவனியாமற் போனால் அந்த பெண் பத்தில் ஒன்பது பாகம் சரியாக அப்படியே அவளுடைய தாய் செய்வது போலவே நடந்து கொள்வாள். இப்பொழுது சரிதான் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். துர்கீர்த்தியுள்ள ஒரு வீட்டை நடத்துகின்ற ஒரு வயதான ஸ்திரீ அவளால் ஒரு சிறு பெண்ணை கொண்டு வரக்கூடும். அவளுக்கு 16 வயது ஆகும் பொழுது எந்த ஒருத்தியை போன்றும் அவ்வளவு சுத்தமாயும் ஒழுக்கத்தோடும் அவளால் ஜீவித்துக் கொண்டு இருக்க முடியும். ஆனால் அவள் அந்த விதமாகவே தொடர்ந்து இருந்தால் ஆகும். ஆனால் அதன் காரியம் என்னவென்றால் அவள் அப்படியே திரும்பி போய் அவளுடைய தாயை போலவே நடந்து கொள்வாள். இப்பொழுது கத்தோலிக்க சபைதான் முதல் வேசி. அவள்தான் தன்னுடைய சொந்த உபதேசங்களையும் மூட நம்பிக்கைகளையும் கொண்டு வந்தாள். வேதம் கூறுகிறது, அவள் பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறாள் என்று வேதம் அதை கூறுகின்றது. இப்பொழுது அது தவறானது என்று அவர்கள் போதிக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையின்படியாய் அது தவறாக இருக்கிறது. அவளுக்குள்ளிருந்து பிறந்தவளான மெத்தர் சபை இதோ வருகிறாள், ஒரு அழகான அம்மாள். ஆனால் அவள் என்ன செய்தாள்? அவள் அப்படியே திரும்பி சுற்றி அவனுடைய தாய் செய்த அதே காரியங்களை செய்கிறாள். அவளுடைய சபையார் அரைக்கால் செட்டை அணிய அனுமதிக்கிறார்கள், புகைப்பிடிக்க அனுமதிக்கிறார்கள், அவர்கள் அதை செய்ய வேண்டும் என்பது போன்று செய்து கொண்டு போக அனுமதிக்கிறார்கள். அதை குறித்து ஒன்றுமே கூறுகிறதில்லை. அரைவேக்காடு உள்ள அந்த பழைய போதகர் பின்னால் அங்கே பிரசங்க பீடத்துக்கு பின் நின்று கொண்டு அவனுடைய சம்பளம் அல்லது சாப்பாடு நின்றுவிடுமோ என்று பயந்து கொண்டு ஒன்றும் சொல்லுகிறதில்லை. சகோதரனே, நான் இதை கூறுகிறேன். நான் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிஸ்கட்டை சாப்பிட்டு குழாய் தண்ணீரை குடித்து அதை குறித்த உண்மையை கூறுவேன். என்னுடைய கூட்டத்தாரில் எல்லாருமே எழும்பி போய்விட்டாலும் நான் அப்பொழுதும் கூட சத்தியத்தையே கூறுவேன். ஆம், நிச்சயமாக. காரியம் என்ன? ஓ, ஆகார சீட்டுத்தான் காரணம். நல்லது, உங்களுக்கு தெரியுமா? இந்த நகரத்தில் இருக்கின்ற பெரியதான சபையின் போதகன் நான் தான். பேப்டிஸ்டுகளும் மெத்தடிஸ்டுகளும் ஒரு கள்ள தீர்க்க தரிசிக்கு செவி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கடமையாக இருக்கிறது. ஆனால் இந்த வேதாகமத்துக்கு முரணாக போதிக்கும் எதுவும் ஒரு கள்ள தீர்க்க தரிசியாயிருக்கிறது. அது எவ்வளவுதான் மெருகேற்றப்பட்டிருந்தாலும் எனக்கு அக்கறை இல்லை. அது கள்ள தீர்க்க தரிசனம், அது உண்மை. ஓ, உங்களுடைய பெயர் புத்தகத்தில் இருக்கும் வரைக்கும் எல்லா காரியங்களும் சரிதான். நீங்கள் உங்களுடைய பெயரை ஒரு டஜன் புத்தகங்களில் பதித்திருக்கலாம். அது ஜீவ புத்தகத்தில் இல்லை என்றால் நீங்கள் இழக்கப்பட்டு போனீர்கள். நீங்கள் எப்பொழுதுமே நல்லவர்களாக இருக்கலாம். நீங்கள் அவ்வளவு நன்றி விசுவாசம் உள்ளவர்களாய் சுத்தமாய் இருக்க வேண்டிய நல்ல ஒழுக்கங்களுடனும் இருக்கலாம். அதற்கு அதனோடு ஒருவித சம்பந்தமும் இல்லை. ஒரு மனிதன் இந்த முறையில் நோக்கி பார்க்கும் போது ஏசா யாக்கோபை காட்டிலும் இரு மடங்கு நல்லவனாயிருந்தான். அவனுடைய பார்வையற்ற தகுப்பனை கவனித்துக் கொண்டான், மற்றெல்லாவற்றையும் செய்தான். ஆனால் யாக்கோபோ ஒரு சிறிய பயந்தவனாய் எப்பொழுதும் அம்மாவின் முந்தானி பின்னால் செல்பவனாயிருந்தான், பெண்மைத்தன்மை கொண்டவனாயிருந்தான். ஆனால் தேவனோ அவர்கள் இருவரும் பெறுவாததற்கு முன்னரே நான் யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று கூறினார். ரோமர் 8 அண்டவிடமாக கூறுகிறது, அது முற்றிலும் உண்மை. மனிதனுக்குள்ளாக என்ன இருக்கிறது என்று தேவன் அறிவார். சபைக்குள்ளாகவும் கூட என்ன இருக்கிறது என்று தேவன் அறிவார். நாம் ஜீவாப்பத்தினால், தேவனுடைய வார்த்தையின் அப்பத்தினால் நாம் ஜீவிக்கிறோம். இப்பொழுது அந்த காரணத்தினால் தான் நாம் ஒரு ஸ்தாபனமாக இல்லை. இப்பொழுது நான் உங்களுக்கு இன்னொரு சிறிய உதாரணத்தை, இன்னொரு சிறிய எடுத்துக்காட்டை கூற விரும்புகிறேன். இங்கே அதை எழுதி வைத்திருக்கிறேன். இப்பொழுது வெளிப்படுத்தல் 19:2 நான் இங்கே ஏதோ காரியத்தை குறித்து வைத்திருக்கிறேன். நான் நோக்கி பார்த்து அது என்னவென்று இப்பொழுது பார்க்கிறேன். தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகா வேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முட ஊழிய காரணத்திற்காக அவளத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள். அது கத்தோலிக்க சபையின் முடிவாக இருக்கிறது. இப்பொழுது இங்கேயும் கூட நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதாவது ஒரு ஸ்தாபனம், இங்கே வேத வாக்கியங்களில் கூட ஒரு ஸ்தாபனம் காணப்படுகிறதை நீங்கள் கவனிக்க வேண்டும். வேதம் ஒரு ஸ்தாபனத்தை பற்றி ஒருபோதும் பேசுகிறதில்லை. ஸ்தாபனமானது கத்தோலிக்க சபையில் இருந்து வருகிறது. அவள் ஸ்தாபனத்தின் முதல் தாயாக இருக்கிறாள். ஒவ்வொரு ஸ்தாபனமும் அதை தொடர்ந்து வழிபடியாக வருகிறது. இது சிறிது புண்படுத்துவதாக இருக்கும், அது இன்னும் புண்படுத்துகிறதாக இருக்க போகின்றது எல்லா நேரத்திலும் பாருங்கள். ஆனால் ஸ்தாபனம் தேவனால் பிறக்கவும் இல்லை அல்லது நியமிக்கப்படவும் இல்லை என்பதை நீங்கள் காண வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது பிசாசினால் நியமிக்கப்பட்டதாக இருக்கிறது. தேவனுடைய சபையானது நாம் பிரிந்திருக்கவில்லை. நாம் அனைவரும் ஒரே சரீரமாய், ஒரே நம்பிக்கையாய், ஒரே உபதேசமாய், ஒரே அன்புமாய் இருக்கிறோம். அதுதான் ஜீவிக்கின்ற தேவனுடைய சபையாக இருக்கிறது. அவர்கள் என்ன அந்த காரியங்கள், அவைகளையெல்லாம் பொருட்படுத்தாமல் நாம் ஒன்றாக சேர்ந்து இருக்கிறோம். அது உண்மை. அவர்கள் மெத்தடிஸ்டோ அல்லது பாப்டிஸ்டோ, சகோதரனே, அவன் மறுபடியுமாய் பிறந்து பரிசுத்த ஆவியினால் எழுப்பப்பட்டிருந்தால் அவன் என்னுடைய சகோதரன், நாங்கள் தோளோடு தோல் சேர்ந்து கூட நடக்கிறோம். உண்மை. ஆமையா, எந்த வித்தியாசமும் இல்லை. மோசே சில சமயங்களில் சுற்றுமுற்றும் பார்த்து, உங்களுக்கு தெரியுமே அந்த மதவெறி வெண்டகோஸ்துக்கள் சகோதரன் பிரணாம், நீர் ஏன் அந்த விதமான ஒரு வெண்டகோஸ்துக்கள் அண்டை போகவில்லை என்று கூறலாம். என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி பார்த்தான். பார்வோன் எட்டி வெளியே நோக்கி பார்த்த அதே ஜன்னல் வழியாக தான் மோசேயும் பார்த்தான். பார்வோன் அவர்களை மண்பு செய்யும் வேலைக்காரராக பார்த்தான். ஆனால் மோசேயோ அவர்களை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் நோக்கி பார்த்தான். அவர்கள் வாக்குத்தத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஏன்? அவன் அதை வார்த்தையினால் அறிந்திருந்தான். பார்வோனாக ஆவதற்கு அவன் சிங்காசனத்தின் மேல் அமர்த்தப்பட்ட போது உலகம் எல்லாமாக அவனுடைய பாதத்தின் கீழ் இருந்தது. அங்கே உட்கார்ந்தால் திராட்சை ரசத்தை அவன் வாயில் ஊற்றவும் அவனுக்கு விசிறவும் அழகான பெண்கள் இருந்தார்கள். சக்கரவர்த்தியாக அல்லது சர்வாதிகாரியாக அல்லது உலகத்தின் ராஜாவாக இருக்க வாலிப மோசேக்கு 40 வயதாக இருக்கையில் அவன் இவைகளை கரத்தில் உடையவனாயிருந்தான். அந்த மண் பிசைபவர்களை அவன் நோக்கி பார்த்தபோது அவர்களில் அவன் ஒருவன் என்று அறிந்திருந்தான். அல்லேலூயா! அதுதான் காரியம். அவர்களில் ஒருவன் என்று அவன் அறிந்திருந்தான். தனிமையாக விசுவாசத்தினாலே அவன் அதை தெரிந்து கொண்டான். ஒவ்வொருவரும் ஒரு தெரிந்து கொள்ளுதலை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். நீங்கள் ஒரு தெரிந்து கொள்ளுதலை செய்தாக வேண்டும். இப்பொழுது நீங்கள் ஒரு தெரிந்து கொள்ளுதலை செய்ய போகிறீர்கள். காலையில் நீங்கள் ஒரு தெரிந்து கொள்ளுதலை செய்ய போகிறீர்கள். நீங்கள் உயிரோடு இருந்தால் நாளை இரவு ஒரு தெரிந்து கொள்ளுதலை செய்ய போகிறீர்கள். ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் தெரிந்து கொண்டாக வேண்டும். சகோதரனே, நீண்ட காலத்துக்கு முன்னரே நான் தெரிந்து கொண்டேன். இந்த வேதாகமம் என்னுடைய அகராதியா இருந்தது. இந்த வேதாகமம் என்னுடைய ஜீவ புத்தகமாக இருந்தது. இந்த வேதாகமம் என்னுடைய தேவனுடைய வார்த்தையாக இருந்தது. நான் ஜீவித்துக் கொண்டிருப்பது இந்த வேதத்தின் படியாக தான் இருக்கிறது. இந்த வேதத்தின் படியாகத்தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆகையினால் மோசே இஸ்ரவேல் ஜனங்களின் மேல் நோக்கி பார்த்து, ஓ அவர்கள் அற்புதமான ஜனங்கள், அவர்களுக்கு எதிராக எனக்கு ஒன்றுமில்லை, ஓ இல்லை அவர்களுக்கு எதிராக நான் ஒரு வார்த்தையும் பேச மாட்டேன் என்று அவன் கூறினது மட்டுமல்ல, அந்த விதமாக இன்றைக்கு அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். ஓ அந்த பெண்டைகோஸ்து ஜனங்களும் பரிசுத்த ஆவியுடையவர்களான அந்த ஜனங்களும் அந்த தெய்வீக சுகத்தில் விசுவாசம் கொண்டுள்ள அந்த ஜனங்களா, அவர்களுக்கு விரோதமாக எனக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் அதுவல்ல மோசே, அவன் எகிப்தை புறக்கணித்து அவர்களில் ஒருவனான் அவனுடைய சகோதரர்கள் மத்தியில் அவன் அவர்களோடு வெளியேறி சென்றான். அவன் அவர்களில் ஒருவனாயிருந்தான். சகோதரனே, நான் என்னுடைய பாதையை அங்கேதான் தெரிந்து கொண்டேன். கர்த்தருடைய நிந்திக்கப்பட்ட சிலரோடுதான் நான் என் வழியை தெரிந்து கொள்வேன். அது கொஞ்சம் பேராய் இருந்தாலும் சரி, அல்லது அது என்னவா இருந்தாலும் சரி, அவர்கள் ஒரு வாக்குத்தத்தை உடையவளா இருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர்களை நான் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் காண்கிறேன். அவர்களுடைய சகோதரர்கள், அது உண்மை. உங்களுடைய தெரிந்து கொடுத்ததை எடுத்துக்கொண்டு அவர்களோடு நில்லுங்கள். தவறோ அல்லது சரியோ எப்படியாக இருந்தாலும் அங்கே நில்லுங்கள். அவர்கள் தவறாக இருந்தால் அவர்கள் சரியாக ஆவதற்கு அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். சரியா? அவர்களை சுற்றி உதைத்து தள்ளுவதனால் உங்களால் அவர்களை ஒருபோதும் மேலாக ஆக்க முடியாது. பாருங்கள், அவளை வெளியே இழுக்க முயற்சியுங்கள். சாலி சகோதரன் ஆலனை குறித்து, அக்னி கரங்களில் ரத்தம் என்பவர்களை குறித்து கூறினது போன்று நான் சொன்னேன். ஒருபோதும் சகோதரன் ஏ ஆலன் அவர்களை நான் ஒருபோதும் அவமதித்ததில்லை என்று கூறினேன். ஏ ஆலன் அவர்களை போன்று என்னால் பிரசங்கிக்க முடிந்தால் எனக்கு ஒரு சுகமளிக்கும் ஆராதனை கூட வைக்க வேண்டியதில்லை என்று சொன்னேன். இப்பொழுது உங்கள் கரங்களில் ரத்தம் இருப்பது பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டதன் அட்டாட்சி என்று கூறுவதற்கு ஒப்புக்கொள்ள முடியாது என்ற காரியத்திற்கு வரும்பொழுது நான் அதை ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஆனால் சகோதரத்துவம் என்பதற்கு வரும்போது அவர் என்னுடைய சகோதரன். யுத்தத்தில் நான் அவரோடு தோளாக நிற்கிறேன், அது உண்மை. அவர் தவறாக இருந்தால் நான் அவருக்கு உதவி செய்ய முயற்சிப்பேன். அவர் தவறாக இல்லாதிருந்தால், நான் தவறாக இருந்தால் அவர் எனக்கு உதவி செய்யும்படி நான் விரும்புவேன். அந்த விதமாகத்தான் நாம் நடந்து கொள்வோம். இப்பொழுது இங்கே கவனியுங்கள், அவள் ரகசியம் பாபிலோன் வேசிகளுக்கு தாய். இப்பொழுது இன்றைக்கு சபை எப்படி இருக்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்களா நண்பர்களே? இந்த சபைகள் எல்லாம் இன்றைக்கு எப்படி ஜீவிக்கின்றன? அவர்கள் விரும்பின விதமாக ஜீவிக்கிறதை உங்களால் காண முடிகின்றதா? பரிபூர்ணமாக எல்லாம் சரியாக இருக்கிறது, தொடர்ந்து போங்கள். பன்றி பன்றியை புசித்தால் கவனம் செலுத்தாதீர்கள். ஏன்? அதை செய்வதில் எந்த பாதகமும் இல்லை. ஏன்? நீங்கள் பழங்காலமாக இருக்க முயற்சிக்கிறீர்கள். இப்பொழுது அவர்களுடைய உபதேசத்தை கவனியுங்கள். இப்பொழுது கவனியுங்கள், அது அவர்களுடைய பழக்கம். சில ஆண்டுகளுக்கு முன்பு கத்தோலிக்க சபை ஒன்று மட்டும்தான் திரைக்கதைக்கு போவதை அனுமதிக்கின்றதா இருந்தது என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? மெத்தடிஸ்ட் சபை அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை நினைக்கவே செய்யாது. அந்த மற்ற எல்லா ஸ்தாபனங்களும் இல்லை, அது பிசாசினுடைய கிரியைகள் என்றார்கள். என்ன சம்பவித்தது? நான் ஆச்சரியப்படுகிறேன். ஆம் ஐயா, உங்களுக்கு தெரியும், நீங்கள் வாலிப கத்தோலிக்க பெண்களை எடுத்துக் கொள்ளுங்கள், அவர்கள் இந்த சிறிய காரியங்களோடு கூட வருவார்கள். உங்களில் வயதான சில பையன்கள் என் வயதுள்ளவர்களாக இருக்கிறார்கள். வெளியே வந்து அந்த சிறிய காரியத்துக்கு போகிறார்கள். அங்கே அவர்களுக்கு அந்த முட்டி உயரம் இருக்கின்றது. அந்த நபர் இன்றிரவு நரகத்தில் இருக்கிறார் என்று நான் யூகிக்கிறேன். எனக்கு தெரியாது, நான் அவருடைய நியாயாதிபதி அல்ல. ஆனால் அவன் அந்த அசுத்தமான பாடலை முதல் முறையாக வானொலியில் வெளியிட்ட போது அது தணிக்கை செய்யப்படவே இல்லை. சுருட்டுங்கள் பெண்களே, அவைகளை சுருட்டுங்கள், அவைகளை சுருட்டுங்கள், உங்களுடைய அழகான முட்டிகளை காட்டுங்கள் என்ற பாடல். வருஷங்களுக்கு முன்பாக அது முதல் முறையாக வந்தபோது எத்தனை பேர்களுக்கு அது நினைவிருக்கிறது? சரியாக அங்கே அது முதல் முறையாக நழுவி வெளியேறி வந்தது, அது உண்மை. அவர்களுக்கு டெக்சாஸில் இருந்து வந்த இந்த நபர் கிடைத்த போது அந்த ஸ்திரீகளை வெளியே அங்கே கொண்டு போய் அந்த உள்ளாடைகளை உபயோகப்படுத்தி அவர்களை ஏதோ இல்லாதது போன்றவைகளை ஆக்கி, அது போன்றதான காரியங்களாக ஆக்கி, அதோடு இருக்கும்படியாய் அவர்களை விடுகிறார்கள். இப்பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அது அப்படியே நகர்ந்து கொண்டே உள்ள நுழைகிறது. அது ஒரு ஆவியாக இருக்கிறது. அன்று நாள் ஒரு மனிதரிடம் பேசிக் கொண்டிருந்தார். அவர் என்னிடத்தில், நான் என்ன செய்யப் போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு ஒரு நல்ல உத்தமமான பையன் இருந்தான், அந்த பையனுக்கு கிடைக்கிறது, எனவே அவன் எதில் கரத்தை போடுகிறானோ அதில் அவன் எடுக்கிறான். நான் ஏன் என்று கேட்டேன். அவன் ஒரு திருடனுடன் தொடர்பு கொண்டிருக்கிறான் என்றான். ஒரு திருடனான ஒருவனோடு சுற்றி கொண்டிருந்தால் நீயே ஒரு திருடனாகி விடுவாய். என்னுடைய வயதான கெண்டக்கி தாயார், நீ உண்ணி பிடித்த நாயுடன் படுத்து உறங்கி நீ எழும்பு போது உண்ணியோடு கூட எழும்புவாய் என்று கூறுவதுண்டு. ஒரு நல்ல நடத்தை இல்லாததான ஒரு ஸ்திரீயை, ஒரு பெண்ணை கொண்டு வந்து ஒரு மரியாதையுள்ள நல்ல பையனுடன் தொடர்பு கொள்ள விட்டால் முதலாவது நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? அவன் ஒரு நாய்க்குட்டியை போல கெட்டு போவான். அதை அப்படியே மாறுதலையாக ஆக்குங்கள். உங்களுடைய கூட்டாளினால் நீங்கள் அறியப்படுவீர்கள். உங்களை வேறு பிரித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் மத்தியிலிருந்து புறப்பட்டு வெளியே வாருங்கள். வேறு பிரிந்திருங்கள் என்று வேதம் கூறுகின்றது, அது உண்மையே. அவர்களுடைய ஸ்தாபனம் அவர்களுடைய ஜனங்களை அனுமதிப்பது போன்று அப்படிப்பட்ட சீர்கேடான நிலைமைக்கு திரும்பி போகுமேயானால் சரி. இங்கே அன்று நாள் ஒரு பெரிய அருமையான பாப்டிஸ்ட் சபை அவர்கள் முடித்தாக வேண்டியதாக இருந்தது. அந்த மனிதனால் 20 நிமிடங்கள் தான் பிரசங்கிக்க முடியுமா? ஏனென்றால் போதகர் புகைக்க வேண்டுமாம். சபையார் எல்லாருமாய் வெளியே சென்றார்கள். அவர்கள் எல்லாருமாய் அங்கே நின்று கொண்டு ஒன்று சேர்ந்து புகைத்துக் கொண்டிருந்து விட்டு போதகரும் சபையார் எல்லாருமாக மீண்டுமாய் திரும்பி வந்து விட்டார்கள். நான் ஒரு காங்கிரிகேஷன் சபைக்கு சென்றிருந்தேன். அங்கே ஒரு மனிதன் ஒரு நீளமான அங்கே அணிந்து கொண்டு இந்த விடமாக பிரசங்க பீடத்தில் சாய்ந்தவாறு நின்று கொண்டு அங்கு எங்கோ குன்றின் மேல் அவன் கண்டெடுத்த ஒரு பூவை குறித்து பேசிக் கொண்டிருந்தான். அவன் அங்கே பேசினதெல்லாம் அதை குறித்துத்தான். அவன் திரும்பி போய்விட்டான். புகைப்பிடித்ததினால் அவர்களுடைய விரல்கள் மஞ்சள் பூத்திருந்தது. ஆ, மனிதன் விளையாட போகின்ற அந்த ஸ்திரீயை குறித்து பேசிக் கொண்டிருந்தான். அவர்கள் அதை கொண்டு விளையாடுகின்ற அந்த ஜெர்மானி ஆட்டத்தின் பெயர் என்ன?
அவ்வளவாக சீட்டு கட்டு குலுக்கி போடுவார்களே, உங்களுக்கு தெரியுமே. அது என்ன?
ஓ, அது ஞாபகம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன்.
அவர்கள் ஒரு பீனாக்கோல் ஆட்டம் விளையாட போகிறார்கள்.
நீங்கள் சீட்டை குலுக்க வேண்டும். அது வழக்கமாக விளையாடு சீட்டு கட்டுதான்.
அடித்தளத்தில் ஒரு பீனாக்கோல் ஆட்டம்
என்னே இருக்கும்! அங்கேதான் அதனுடைய அஸ்திவாரமே இருக்கிறது.
ஆச்சரியம் ஒன்றுமில்லை. அவர்கள் என்ன செய்கிறார்கள்?
பின்னர் கத்தோலிக்க சபையை குறித்து லாட்டரி முதலான விளையாட்டுகளுக்காக கூச்சல் போடுகிறார்கள்.
ஏன்?
புரட்டஸ்டண்டுகள் அவர்களைப் போலவே அவ்வளவு அசுத்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
எனவே அதை குறித்து நீங்கள் என்ன கூற முடியும்?
ஆனை கிண்டிய வார்த்தனை அசுத்தமாயிருக்கிறாய் என்று கூற முடியாது.
நிச்சயமாக முடியாது.
நீங்கள் அதை செய்கிறீர்கள்.
பின்னர்
நான் ஒரு பிரெஸ்பிடேரியன், நான் ஒரு மெத்தடிஸ்ட் என்று கூறுகிறீர்கள்.
நீங்கள் மறுபடியுமாய் பிறக்கும் வரைக்கும் நீங்கள் ஒன்றுமில்லை.
அது உண்மை.
நீங்கள் அதை செய்யும் போது உங்களுக்கே தெரியும், அங்கே ஏதோ காரியம் உங்களுக்குள்ளாக இருந்து கொண்டு அந்த காரியங்கள் எல்லாம் தவறு என்று கூறுகிறது.
ஒரு வார்த்தின் முழங்கால் அளவிற்கு இருக்கும் போதே அவ்வளவு நிச்சயமாய் நீங்கள் அதிலிருந்து வெளியேறுவீர்கள்.
அதுதான் சத்தியம் என்று உங்களுக்கு தெரியும்.
நிச்சயமாக.
ஆமையா, அந்த காரியம் அப்படியே போகிறது.
ஏன்?
வேசிகளுக்கு தாய்,
இந்நாட்களில் ஒன்றில் வயதான தாய்,
உனக்கு என்ன என்று தெரியுமா?
பார்க்க போனால் தேனே, நாம் இருவரும் ஒரே மாதிரியே என்று கூறப்போகிறார்கள்.
அப்பொழுது அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா?
அவர்கள் இப்பொழுது இருக்கிறது போன்று சபைகளின் ஐக்கிய சங்கமானது எல்லாவற்றையும் ஒன்றாக இணைக்கப் போகின்றது.
இன்ன விதமான ஒரு சிறிய கூட்டத்துக்கு என்ன சம்பவிக்கப் போகிறது என்று உங்களுக்கு தெரியுமா?
பையன்களே, அதற்காக நீங்கள் கரையை செலுத்தப் போகிறீர்கள்.
அது முற்றிலும் சரியே.
ஆனால் கவலைப்படாதீர்கள், ஆற்றுக்குட்டியானவர் அவனை மேற்கொள்ளுவார்.
ஏனென்றால் அவர் ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தாவாய் இருக்கிறார்.
ஒரு ஸ்தாபனத்துக்கு பதிலாக தேவனவருடைய சபையை வழிநடத்த தேவன் முன் செல்வார்.
அந்த பரிசுத்த ஆவியின் பொன்னான எண்ணெய் அவர் சபையின் மேல் ஊற்றுவார்.
சகோதரனே, வானத்திலிருந்து விடும் அடையாளங்களும் அற்புதங்களும் இதுவரை கண்டிராதது போன்று சம்பவிக்கும்.
ஆமையா,
பயப்படாத சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார்.
ஆமையா,
முடிவுபர் என்று நிலைநிற்பவனே,
அங்கே நீங்கள் போகிறீர்கள்.
ஆவியில் தொடர்ந்து நீங்கள் போய்கொண்டே இருங்கள்.
உங்களுடைய தலை கல்வாரியை நோக்கினதா இருக்கட்டும்.
இந்த வேதாகமும் சரியாக இருக்கிறது,
கவலைப்பட வேண்டாம்.
அவரிடத்தில் அங்கே இருக்கிற சில பழக்கங்களை கவனியுங்கள்.
சில நெறிமுறைகளை அவர்கள் உடையவர்களாக இருக்கிறார்கள்.
நாம் தொடர்ந்து அப்படியே போகலாம்.
முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியும், அது புரொட்டஸ்டன்ட் சபைக்குள்ளாக கசிந்தது.
அதற்கு பின்னர் கத்தோலிக்க சிறைகள் துவங்கினர்.
ஏன்?
அவர்களுடைய தலையின் மேல் கைகுட்டையை வைத்துக் கொள்வதனால்
தவறொன்றுமில்லை.
ஏதோ ஒரு விதமான பாரம்பரியம், வெள்ளிக்கிழமைகளில் மாம்சம் பூசிக்க கூடாது.
தலையில் கைகுட்டையோடு சபையில் நீங்கள் பிரவேசிப்பது என்பதை எங்கே நீங்கள் காண்கிறீர்கள்?
நீங்கள் எனக்கு வேத வார்த்தைகளை காட்ட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
அது கள்ள தீர்க்க தரிசனமாயிருக்கிறது.
நீங்கள் சபைக்குள்ளாக ஒரு தொப்பியை அணிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று எங்கே இருக்கிறது?
நீங்கள் உங்கள் தலையின் மேல் ஒரு தொப்பியை அணியும் பொழுது நீங்கள் கிறிஸ்துவை கனவீனப்படுத்துகிறீர்கள்.
அது உண்மை.
நான் மனிதனை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன்.
ஸ்ரீயே, உனக்கு ஒரு முக்காடு இருக்கிறது, ஆனால் அது ஒரு தொப்பி அல்லது ஒரு கைகுட்டை என்று யாராவது காட்டும்படி நான் சவாலிடுகிறேன்.
அது உன்னுடைய தலைமையிலாயிருக்கிறது.
நீங்கள் அதை எல்லாம் வெட்டிவிட்டீர்கள்.
இப்பொழுது அது குறித்து என்ன?
ஓ, அது பழங்கால நாகரிகம் என்றவர்கள் கூறுகிறார்கள்.
அது அப்படியாக இருக்குமானால் அது வேதமாக இருக்கிறது.
தேவனுடைய வார்த்தையே சரியானது.
இயேசுவின் பாதங்களை கழுவி தன் தலைமையிலே எடுத்து உங்களுக்கு தெரியுமே, அதை கொண்டு துடைத்தாலே.
அந்த ஸ்திரீயை குறித்து இங்கு சமீபத்தில் பேசினேன்.
நான் சொன்னேன், ஒரு ஸ்திரீ அதை செய்யக்கூடிய ஒரே படி அவள் தலையாலே நின்று கொண்டு போதுமான தலைமையிலே பிடித்துக் கொண்டு கால்களை கழுவவும் துடைக்கவும் முடியும் என்று.
அது உண்மை.
ஓ, இந்த விடமாய் பார்ப்பதே அவமானமாய் இருக்கிறது.
இங்கே உறைந்து போகும் குளிரில் ஒரு தடித்த சிறு கோட்டை அணிந்து கொண்டு அந்தவிடமாய் நடந்து அவர்களுடைய நிர்வாண சரீரத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள்.
ஏன் ஸ்திரீகளின் மேலேயே குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் என்று
நீங்கள் குற்றப்படுத்தப்பட வேண்டியவர்களாயிருக்கிறீர்கள்.
உங்களுடைய ஸ்திரீகள் அதை செய்யும்படியாய் அனுமதிக்கின்ற சகோதரர்களே,
உங்களை குறித்து என்ன நினைக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை.
இப்பொழுது அது உண்மையே.
போதகர்களே, நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள் என்று யூகிக்கவில்லை.
ஆனால் நீங்கள் அந்த நபரை காண்பீர்களானால்
அவனை வந்து என்னை பார்த்து என்னிடம் சொல்லும்படி அவனிடத்தில் கூறுங்கள்.
புரிகின்றதா?
அவனுடைய சபையால் இந்த விதமாக நடந்து கொள்ளும்படி அனுமதிப்பதை காட்டிலும்
கிறிஸ்துவுக்காக அதற்கு மேல் மரியாதை இல்லாமல் போயிற்று.
அவனுக்கு கிறிஸ்துவின் பேரில் இதற்கு மேல் மரியாதை கொடுக்காமல் இவ்விதமாக அவனுடைய சபையார் நடந்து கொள்ளும்படி அனுமதித்தால்
அங்கே அவர்கள் ஒரு கால் அதை அவனுக்கு பின்னாக செய்யலாம்.
ஆனால் நீங்கள் அதை குறித்து அவரிடத்தில் கூறவில்லை என்றால்
அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு தகுதியான ஊழியக்காரன் அல்ல.
அது முற்றிலுமாய் சரியே.
அவன் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாய் இருக்க தகுதியற்றவனாய் இருக்கிறான்.
கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் வேதாகமத்தின் காரணமாக வந்தது என்றால்
அவன் பயமற்றவனாக இருக்க வேண்டும், நிச்சயமாக.
ஆனால் அவர்கள் அதோ இருக்கிறார்கள். அவர்கள் வெளியே போய் எப்படி இருந்தாலும் அதை அவர்கள் செய்கிறார்கள்.
பின்னர் முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியும், புரொட்டஸ்டன்டார் அதை பின்தொடர வேண்டியதாயிருந்தது.
நல்ல மெத்தடிஸ்டுகளே உங்களைதான், பாப்டிஸ்டுகளே உங்களைதான், பிரஸ்பிடேரியன்களே உங்களைதான், நசரீன்களே, பரிசுத்த யாத்திரைக்காரரே உங்களைதான். நீங்கள் எல்லாரும் அதை எடுத்துக்கொண்டீர்கள். அதே காரியம் அப்படியே பின்தொடர்ந்தனர். ஒன்றில் ஆறும், இன்னொன்றில் அரடஜனும். அங்கேதான் காரியம் வேசிகளுக்கு தாய். உங்களுடைய ஸ்தாபனம் தலைமை காரியாலயத்தில் அவர்கள் துவங்கின வரைக்கும் அது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணும்? புரிகின்றதா? முழு மொத்தமான வித்தியாசத்தை உண்டாக்கும். அவர்கள் அந்த தலைமை காரியாலயத்தில் ஒருபோதும் துவங்கவில்லை. ஒரு கால் இங்கே கீழேயுள்ள உங்களுடைய தலைமை காரியாலயத்தில் துவங்கலாம், ஆனால் அங்கே உயர இருக்கின்ற அந்த ஒன்றில் இல்ல. நீங்கள் எங்கே இருந்து வருகிறீர்கள் என்பதை பொறுத்திருக்கிறது. அது உண்மை. அந்த இன்னொன்றை குறித்து பார்ப்பதற்கு இப்பொழுது நமக்கு நேரமில்லை. அடுத்த நாள் காலைக்கு அதை விடுவது என்பது ஒரு கால் மேலாயிருக்கலாம். சரி, இந்த குறுகிய ஒன்றை நாம் எடுத்துக்கொள்வோம். இங்கே நமக்கு தண்ணீர் ஞானஸ்தானம் இருக்கிறது, நமக்கு முன்குறிப்பும் கூட இருக்கிறது. ஓ, அநேக காரியங்கள் இருக்கிறது. எனவே நாம் இதை எடுத்துக்கொள்வோம். ஸ்திரீ பிரசங்கிமார்கள் என்ற குறுகிய ஒன்றை நாம் எடுத்துக்கொள்வோம். இப்பொழுது ஸ்திரீ பிரசங்கியே, உங்களுடைய உணர்வுகளை நான் புண்படுத்த விரும்பவில்லை, ஆனால் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை கூற இருக்கிறேன். ஒரு வேத வார்த்தை வேதாகமத்தில் ஒரு இடமும் உங்களுக்கு கிடையாது. ஆம், நீங்கள் அதை சுட்டி காட்டப் போகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். இதெல்லாவற்றையும் நான் பார்த்து விட்டேன். ஆம், உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். தீர்க்க தரிசனம் என்பதற்கு உங்கள் போதகருக்கு அர்த்தம் தெரியவில்லை என்றால், பிரசங்க பீடத்திற்கு பின்னால் நின்று கொண்டு நீங்கள் ஒரு பிரசங்கியாக இருக்கலாம் என்று கூறுவதற்கு அவருக்கு அங்கு வேலை ஏதும் இல்லை. புரிகின்றதா? ஏனென்றால் ஆரியாகமும் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அதை முற்றிலுமாக அது கண்டிக்கிறது. இப்பொழுது இங்கே நான் காட்டுகிறேன், பாருங்கள். இப்பொழுது நீங்கள் என்னுடன் ஒன்று தீமோத்தேயு 2:11 திருப்புங்கள். இங்கே திருப்பி அதை இப்பொழுது கண்டறிவோம். அதை இங்கே பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2 கூட இந்த பொருளை குறித்து வேத வார்த்தை என்ன கூறுகிறது என்பதற்கு இங்கே செவி கொடுங்கள். சகோதரன், நீர் ஒரு பழைய ஸ்திரீகளை வெறுப்பவன் என்று யாரோ சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். நான் ஒன்றும் ஸ்திரீகளை வெறுப்பவன் அல்ல. ஸ்திரீகள் அவர்களுக்கு உரிமையில்லாத ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள முயற்சிப்பதை நான் காண விரும்பவில்லை. இங்கே ஹோவார்ட் கப்பல் கட்டும் துறைமுகம் நினைவிருக்கிறதா? அது இருப்பவைகளில் அதிக வெற்றிகரமானதாய் ஓஹாய் நதிக்கரையில் இருந்தது. அதற்கு தலைமையாக ஒரு ஸ்திரீயை அமர்த்தினார்கள். என்ன சம்பவித்தது என்று பாருங்கள். வாக்களிப்பதற்கு அவர்கள் ஸ்திரீக்கு உரிமை கொடுத்தார்கள். என்ன சம்பவித்தது பாருங்கள். இப்பொழுதே நான் கூறுகிறேன், ஸ்திரீயை குறை கூற வேண்டும் என்பதற்காக அல்ல. மனிதனே, இந்த காரியத்திலும் கூட நீயும் இதற்குள் இருக்கின்றாய் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன் சகோதரனே, இந்த தேசமானது ஸ்திரீயின் தேசமாக இருக்கிறது. நான் அதை உங்களைக் கொண்டு, வேத வார்த்தைகளைக் கொண்டு, நீங்கள் விரும்புகின்ற எந்த காரியத்தையும் கொண்டு அதை நிரூபிக்கிறேன். இதுதான் என்று நிரூபிக்கிறேன். நம்முடைய பணம் தாள்களின் மேல் என்ன காணப்படுகிறது? ஒரு ஸ்திரீ. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் அவளை எங்கே காண்கிறீர்கள்? அவள் 13 எண்ணாக இருக்கிறாள். மட்டுமல்லாமல் அவள் தொடங்கின எல்லா காரியங்களும் 13 இருக்கிறது. 13 நட்சத்திரங்கள், 13 கோடுகள், 13 குடியிருப்புகள், 13 துவங்குகையில் எல்லா காரியங்களும் 13 இருந்தது. அவள் வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரத்தில் தோன்றுகிறாள். ஒரு ஸ்திரீ 13. 1933 ஆண்டில் சர்ச் ஆப் கிரைஸ்ட் சபை இப்பொழுது உள்ள இடத்தில் நாங்கள் அந்த மேசோனிக் வீட்டில் கூட்டங்கள் நடத்தி கொண்டிருந்த போது கர்த்தருடைய தரிசனம் அங்கே எனக்கு உண்டாகி, ஜெர்மனி எழும்பி அங்கே அந்த மேகினாட் சுவரை எடுப்பும் என்று முன்னுரைக்கப்பட்டது. உங்களில் அநேகருக்கு அது நினைவிருக்கும். எப்படியாய் அவர்கள் எல்லாரும் அதற்குள்ளாக அரணாயிருப்பார்கள். அமெரிக்கர்கள் அங்கே சரியாக அந்த சுவரண்டை ஒரு பெரிய தோல்வியை அடைவார்கள் என்றும், அது மட்டுமல்லாமல் என்ன நடைபெறும் என்றும் ரூஸ்வெல்ட்டை குறித்து, அதாவது அவர் அப்படியே தொடர்ந்து 4வது முறையாகவும் ஜனாதிபதியாக இருப்பார் என்றும் கூறப்பட்டது. பரிபூர்ணமாக சரியாக அதே விதமாகவே அவைகள் நிறைவேறின. அது மட்டுமல்லாமல் மோட்டார் வாகனங்கள் எப்படி கடைசி நாட்களில் ஒரு முட்டை வடிவத்திற்கு வரும் என்றும், அந்த வாகனங்கள் எல்லாம் ஸ்டேரிங் சக்கரம் இல்லாமலேயே வேறு ஏதோ ஒன்றினால் இயங்கப்படும் என்றும், அப்படிப்பட்ட மோட்டார் வாகனங்களைத்தான் இப்பொழுது அவர்கள் பாதுகாப்பிற்காக ரிமோட் கண்ட்ரோலில் தயாரிக்கிறார்கள். அது உண்மையே. அப்பொழுது உங்களால் ஒரு பட்டணத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. 20 மைல் வேக கட்டுப்பாடு உள்ள வரம்பு, அதில் உங்களால் 20 மைல் வேகம் தான் செல்ல முடியும். அது ரிமோட் கண்ட்ரோலாக இருப்பதனால் இன்னொரு காரை இடிக்க முடியாது. பாருங்கள், அது அந்த விதமாக இப்பொழுதே போய்கொண்டிருக்கிறது. நான் சொன்னேன், நினைவிருக்கட்டும், அந்த நாளில் முடிவு காலம் வருவதற்கு முன்னர், கடைசி நேரம் வருவதற்கு முன்னர் ஒரு ஸ்திரீ. இப்பொழுது நீங்கள் எல்லாரும் இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மகத்தான அதிகாரம் உறுந்திய ஒரு ஸ்திரீ எழும்புவாள். அவள் ஒருவேளை ஒரு ஜனாதிபதியாகவோ அல்லது சர்வாதிகாரியாகவோ அங்கே இந்த ஐக்கிய நாடுகளில் உள்ள ஸ்திரீயாகவோ இருப்பாள். இந்த தேசமானது பெண்களின் செல்வாக்கின் கீழ் அடிந்து போகும். அதே கர்த்தர் உரைக்கிறதாவது என்பது உங்களுக்கு நினைவிருக்கட்டும். பாருங்கள், அவள் தவறாக இருக்கிறாள். இது எதற்கு இடம் கொடுத்தது? நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆவிக்குயிர்வளாய் அது திறந்திருக்க நோக்குங்கள். அது ஏன் அதை செய்கிறது? கத்தோலிக்க சபை உள்ளே வருவதற்கு ஒரு இடத்தை கொடுக்கின்றது. புரிகின்றதா? நீங்கள் இந்த சினிமா நட்சத்திரங்களையும் அந்த மற்றெல்லா காரியங்களையும் ஆராதிக்கிறீர்கள். நான் பிரசங்கித்த அந்த பிரசங்கம் நினைவிருக்கின்றதா? மார்கியவனுக்கு நினைவிருக்கின்றதா? பல வருடங்களுக்கு முன்னர் அமெரிக்க நாடுகளின் மீதான தாக்குதல், அமெரிக்க அரசை கவிழ்த்து போடுதல் என்பது. நான் எப்படியாய் கூறினேன், அவன் பாரிசில் வளர்ந்தான். நாம் அவர்களை அந்த சீனத்திலிருந்தும் மதுபானம் மகத்தான நேரங்களிலும் இருந்தும் மீட்டெடுத்த பின்பு அவன் நேராக இங்கே வந்து ஹாலிவுட்டில் விளக்கேற்றினான். மாடல் மாதிரி பெண்களாக ஆக்க நாம் பாரிசுக்கு அனுப்புவதற்கு பதிலாக மாடல் மாதிரி பெண்களாக ஆக்க அவர்கள் இங்கே அவர்களை அனுப்புகின்றனர். அது என்ன செய்தது? நாம் நம்முடைய பிள்ளைகளை சினிமா கொட்டகைக்கு போக அனுமதிக்க மாட்டோம். ஆனால் அது நேராக தொலைக்காட்சிக்குள் சென்று அப்படியே அது வெளியே சென்று முழு காரியத்தையும் பாழாக்கி போட்டது. அவளை நேராக அதற்குள்ளாக ஆழ்த்தியது. இன்றைக்கோ இதோ எல்லா பையன்கள் பெண்கள் ஏதோ ஒருவித தொலைக்காட்சி நடிகர்களை போன்றவர்களா இருக்கிறதை நாம் காண்கிறோம். அது என்னவாக இருக்கிறது? அது ஒரு வழியை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. இந்த பட்டணத்தில் உள்ள எல்லா கள்ள சாராயக்காரர்களாலும் நரகத்துக்கு அனுப்பக்கூடிய ஜனங்களின் எண்ணிக்கைக்கு அதிகமாக ஒரு துர்கீர்த்தியுள்ள ஸ்திரீயினால் அனுப்ப முடியும். அது உண்மை. தன் உடைகளை களைந்து அதை நிர்வாணமாய் வீதியில் போகின்ற அவளை கவனியுங்கள். அந்த மனிதன் யார் என்பதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை. அவன் சாதாரண ஆரோக்கியம் உள்ள மனிதனாய் இருந்து அந்த ஸ்திரீயை நோக்கி பார்க்கும் பொழுது அவனுடைய சரீரத்தின் உணர்ச்சிகள் நிச்சயம் ஓடும். இப்பொழுது உத்தமமாயிருங்கள், எனக்கு கவலை இல்லை. வருஷங்களாக நான் பரிசுத்தாவியவுடையவனாயிருக்கிறேன். ஒரு ஸ்திரீயை அவளுடைய அறை நிர்மாணத்தில் பார்த்து உங்களால் என்னுடைய மோட்டார் வாகனத்தில் நான் ஒரு சிறு சிலுவையை தொங்கப்பட்டிருக்கிறேன். உங்களில் அநேகர் அதை பார்த்திருக்கிறீர்கள். யாரோ ஒருவர் இடத்தில் நீ ஒரு கத்தோலிக்கனா என்றார். கத்தோலிக்கர்கள் அவருடைய தெரிந்து கொள்ளுதலை எப்போது சிலுவையின் மேல் வைத்தார்கள்? சிலுவை என்றாலே கிறிஸ்தவன் என்ற அர்த்தமாகும். அந்த பழைய பரிசுத்த சிசிலியா மற்ற காரியங்கள் தான் கத்தோலிசத்தின் அடையாளக்குறியாக இருக்கிறது. அதை போன்றதொரு காரியத்தில் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. நாங்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். அவர்களோ எல்லாவித மறித்து போன ஜனங்களையும் ஆராதிக்கிறார்கள். மறித்தோரின் ஞாபிகளோடு உயர்நிலை தொடர்பு கொள்ளுதலாய் அது இருக்கிறது. அது எல்லாமும் அதுதான், மறித்தோரை ஆராதித்தல். அப்படி ஒரு காரியமே கிடையாது. இல்லை, நான் அந்த பாதிரியாரை கேட்டேன், பேதுரு முதல் போப் என்றால் பின்னர் ஏன்? அதற்கு அவர் அது உண்மை என்றார். நான் சொன்னேன், அப்படியானால் ஏன் பேதுரு தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் மனுஷனாக இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை என்று ஏன் கூறினார் என்று? உங்களுக்கு 5000 மரித்த ஸ்திரீகள் இன்னும் மற்றெல்லா காரியங்களும் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் மத்தியஸ்தர்களாக ஆக்குகிறீர்கள். இப்பொழுது என்ன நடந்துவிட்டது? அங்கே நான் காரியம். அதற்கு அவர்களிடத்தில் பதில் ஏதும் கிடையாது. அது உண்மை. இப்பொழுது அவர்களுடைய சில உபதேசங்களில் அவர்களுடைய தவறான உபதேசங்கள் ஒரு கூட்ட கள்ள புரோட்டஸ்டன்ட் தீர்க்கதரிசிகள் வந்து அதை போதிக்கிறார்கள். புரோட்டஸ்டன்ட் ஜனங்களாகிய நீங்களோ அதை விழுங்குகிறீர்கள். அது முற்றிலும் சரியே. நீங்கள் கை கொண்டு வருகிற ஸ்தாபனங்கள், ஞானஸ்தானம் கொடுக்கும் விதங்கள், வித்தியாசமான ஒழுங்குகள், மற்ற காரியங்கள் இவைகளெல்லாம் முற்றிலுமாய் வேத வார்த்தைகளின்படியா இல்லை. அதற்கு எதிராகத்தான் வேத வார்த்தைகளில் இருக்கிறது. அப்படி இருந்தும் நீங்கள் அதை விடாபிடியாய் பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது சத்தியமாயிருக்கிறது. இப்பொழுது பிரெண்ட் பிரசங்கியார்களை குறித்துதானே இதற்கு செவி கொடுப்போம். சரி, முதலாவதாக நாம் 1 தீமோத்தேயு 2:11 வாசிப்போம். இப்பொழுது அது என்னை இங்கே கூறுகிறது என்பதற்கு செவி கொடுங்கள். ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவளாயிருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவள். உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை. அவள் அமைதலாயிருக்க வேண்டும். அதை இங்கு எழுதி வைத்ததற்கு நான் உத்தரவாதி அல்ல. அது இங்கே உள்ளே இருக்கிறதென்று உங்களுக்கு சொல்கிறதற்கு நான் உத்தரவாதியாயிருக்கிறேன். பார்த்தீர்களா? புரிகின்றதா? ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாய் இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவள். நீங்கள் எப்பொழுதாவது ஒரு ஆச்சார சபைக்கு போக நேர்ந்தால் அவர்களை கவனித்து பாருங்கள். புரிகின்றதா? உபதேசம் பண்ணவும் ஒரு போதகராய் இருக்க, ஒரு கண்காணியாய் இருக்க, அல்லது அதை போன்ற ஏதாவது காரியம், புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் பாருங்கள், புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை. அவள் அமைதலாயிருக்க வேண்டும். என்னத்தினாலெனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். உங்களுக்கு அது தெரியுமா? இப்பொழுது கவனியுங்கள் ஸ்திரீகளே, நல்ல நீதி உள்ள கிறிஸ்தவ ஸ்திரீகளாகிய நீங்கள்தான் தேவனால் ஒரு மேலான காரியமாக ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடியவர்களாய் இருக்கிறீர்கள். இல்லை என்றால் அவர் வேறு ஏதாவது வித்தியாசமான காரியத்தை கொடுத்திருப்பார். ஆமையா, பார்த்தீர்களா? ஆதி சிருஷ்டிப்பிலே கூட
ஸ்திரியானவளுக்கு இடமே இல்லை. ஸ்திரியானவள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு பொருள் அல்ல. அவள் ஒரு மனிதனின்றி உண்டாக்கப்பட்ட ஒரு உபபொருளாயிருக்கிறாள். தேவன் மனிதனை ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டித்தார். அவர் அவர்களை வெவ்வேறாக பிரித்தார்.
மனிதன் இந்த பூமியின் மேல் ஏற்கனவே ஜீவித்து எல்லா பிராணிகளுக்கும் பெயர் சூட்டி இங்கே ஒரு நீண்ட காலம் ஜீவித்து அதன் பிறகு அவர் ஆதாமின் பக்கவாட்டிலிருந்து ஒரு விலா எலும்பை வெளியே எடுத்து ஒரு ஸ்திரியை உண்டு பண்ணினார். முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். இப்பொழுது கவனியுங்கள், மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். தேவன் மனிதனை எடுத்துக் கொண்டார், பிசாசு ஸ்திரீயை எடுத்துக் கொண்டான். அதை நேராக நோக்கி அதன் முகத்தில் பாருங்கள். இன்றைக்கதை செய்கிறது என்ன? உண்மையான தேவனின் சபையை நோக்கி பார்த்து இயேசுவே என்று கூறுவீர்கள். அந்தி கிறிஸ்துவோ மரியாளே என்று கூறுவான். அந்த ஆவிகளை கவனியுங்கள், அதோ அவைகள் இருக்கிறது. பாருங்கள், மரியாளே வாழ்க, தேவ தாயே, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், எங்களுடைய மரணநாளின் போது எங்களுக்காக இப்பொழுது வேண்டிக் கொள்ளும், ஆமேன்.
மரியாள் ஜெபிக்கிறாளா? ஓ என்ன,
பாருங்கள், அங்கே நீங்கள் போகிறீர்கள். ஸ்திரீ
சாசன் பொருள்,
கிறிஸ்து அவர் ஆராதிக்கப்படும் பொருளும் ஒரே ஒரு பொருளுமாயிருக்கிறார். அங்கேதான் காரியம். முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை. நீங்கள் எப்படி பெண் போதகர்களையும் கண்காணிகளையும் வைத்துக் கொள்ளலாம்? ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஆனால் ஸ்திரீ வஞ்சிக்கப்பட்டாள்.
அவள் உண்மையாகவே தான், அவள் தவறென்று அவள் நினைக்கவே இல்லை, ஆனால் அவள் தவறாக இருந்தாள்.
ஸ்திரீயானவள் வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டிருந்தாள். ஏனென்றால் ஒவ்வொரு முறை வீதியிலே ஒரு சவ ஊர்வலம் போகும் போதும் அது ஸ்திரீயே அதற்கு காரணமாயிருந்தார். ஒவ்வொரு முறை ஒரு குழந்தை அலரும் பொழுதும் ஒரு ஸ்திரீயே அதற்கு காரணமாயிருந்தார். ஒவ்வொரு முறை யாராவது மறித்தால் ஒரு ஸ்திரீயே அதற்கு காரணமாயிருந்தார். ஒவ்வொரு நரமயிருக்கும் ஸ்திரீயே காரணமாயிருந்தார். எல்லா காரியமும் மரணமும் ஒரு ஸ்திரீயே அதற்கு காரணமாயிருந்தார். தவறான எல்லா காரியத்துக்கும் ஒரு ஸ்திரீயே காரணமாயிருந்தார். அப்படி இருக்க அவளை ஒரு சபைக்கு தலையாகவும் போதகராகவும் ஓ சில நேரங்களில் பேராயராகவும் நியமிக்கின்றனர்.
அவள் மேல் அவமானம். ஒரு நிமிஷத்தில் இன்னொன்றுக்கு நான் திரும்புகிறேன். பாருங்கள்,
இப்பொழுது நாம் 1 கொரிந்தியர் 14:32 திரும்புவோம். அங்கே பவுல் என்ன கூறுகிறான் என்று பாருங்கள். பின்னர் நாம் இன்னும் சிலவற்றை ஒரு நிமிடத்தில் பார்க்கப் போகிறோம். அதன் பிறகு நாங்கள் உங்களை அதிக நேரம் காக்க வைக்க மாட்டோம், அதனால் நீங்கள் அதிக களைப்பாகி காலையில் திரும்ப வர முடியாது போகும். சரி, நான் வாசிக்க விரும்புகிறேன். பவுல் ஒரு ஆவியினால் ஏவப்பட்ட போதகன் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இப்பொழுது நினைவிருக்கட்டும், பவுல் இதை தீமோத்தேயுவுக்கு கூட எழுதியிருக்கிறான். புரிகின்றதா? அது 1 கொரிந்தியர் 14:32. இப்பொழுது நாம் சரியாக இங்கே துவங்குவோம். 14:34 இங்கே இருந்து துவங்கலாம் என நினைக்கிறேன். சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள். அவன் என்ன சொன்னான் என்று நீங்கள் கேட்டீர்களா? சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள். பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். உங்கள் வேதாகமத்தில் அதற்கு ஒரு குறிப்பு இருக்கிறதா? இருக்குமானால் அப்படியே அதை திருப்பி ஆதியாகமும் 3:16 கொண்டு செல்கிறதா என்று பாருங்கள். தேவன் ஏவாளிடம் உன் புருஷனுக்கு செவி கொடுப்பதற்கு பதிலாக நீ சர்பத்திற்கு செவி கொடுத்தபடியால் உன் ஜீவிய நாட்களெல்லாம் அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். அவள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று வேதாகமம் கூறியிருக்கும் பொழுது எப்படி ஒரு ஸ்திரீயானவள் வந்து ஒரு மனிதனின் மேல் ஆளுகை செலுத்த முடியும், ஒரு போதகராக அல்லது கண்காணியாக இருக்க முடியும்? ஆதியில் அது இருந்தது போன்றே தேவனால் மாற முடியாது. வார்த்தையை இங்கே ஒரு விதமாக கூறும்படியாகவும் இந்த இடத்தில் இன்னொரு விதமாக கூறும்படியாகவும் செய்ய முடியாது. அது அதை செய்யாது. அது எல்லா நேரத்திலும் அதே மாதிரியாகவே இருக்கும். இது முடிவதற்கு முன்னர் எனக்கு ஒரு தருணம் கிடைக்குமாயின் விவாகமும் விவாகரத்தும் என்ற பிரச்சனையை உங்களுக்கு சரிபடுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதை இந்த சபையில் ஒருபோதும் இன்னும் செய்ததே இல்லை. ஆனால் இந்த இரட்டை உடன்படிக்கையை கவனியுங்கள். அவள் மனம் புரிந்து கொள்ளலாம் என்று ஒன்று கூறுகிறது, இன்னொன்று அவள் மணந்து கொள்ளக் கூடாது. இந்த ஒன்று இந்த விதமாக கூறுகிறது அல்லது அந்த விதமாக கூறுகிறது. ஒரு நிமிடம் காத்திருந்து அதை நாம் அணுகும் பொழுது வேதம் என்ன கூறுகிறது என்று பாருங்கள். புரிகின்றதா? சரி, இப்பொழுது இங்கே கவனியுங்கள். சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள். பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். வேதமும் அப்படியே சொல்லுகிறது. பின்னர் பழைய ஏற்பாட்டின் போது பேசுவதற்கு அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை. ஏனென்றால் அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை என்று பவுல் கூறுகிறான். சரிதானே? உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், அது கீழ்ப்படிதலாயிருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு வேண்டுமானால் ஒரு குறிப்பை பார்க்க நீங்கள் அதை திரும்ப ஆதியாகம 3:16 கொண்டு போங்கள். புரிகின்றதா? சரி, கீழ் நியாயப்பிரமாணத்தின் கீழ் இருந்தது போன்று அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷர்களிடத்தில் விசாரிக்க கடவர்கள். ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமாயிருக்குமே. என்ன இப்பொழுது அந்த கேள்விக்குறியை உங்கள் ஒவ்வொருடைய வேதாகமத்திலும் பாருங்கள். பவுல் அதை அந்த விதமாய் கூறவும் அதை அந்த விதமாய் நடத்தவும் காரணமாய் இருந்தது என்ன? உங்களால் மட்டும் அந்த கொரிந்தியர் பவுலுக்கு எழுதின கடிதங்கள் எப்பொழுதாவது கிடைத்தால் எந்த நல்ல நூல் நிலையத்திலும் அது கிடைக்கும். பாருங்கள், அந்த கொரிந்தியர்கள் பவுலுக்கு எழுதினர், அவர்கள் எழுதி அவனுக்கு கூறினர். அதன் பின்னர் இந்த மனம் மாறிய ஸ்திரீகள், அவர்களுக்கு தியானால் என்ற ஒரு தேவதை இருந்தார். அவள் எபேசிலும் கூட இருந்தாள். கொரிந்தியரும் அவளையே தொழுது கொண்டனர் என்றால் அது அஞ்ஞான தொழுகையாயிருந்தது. அவர்கள் வயல்வெளியிலே ஒரு கற்பாறையை கண்டனர், அது ஒரு ஸ்திரீயின் வடிவத்தை போன்று காணப்பட்டது. அவர்கள் தேவன் ஒரு ஸ்திரீயாய் இருக்கிறாள், அவள் அவளுடைய சொரூபத்தை நமக்கு கீழே போட்டுவிட்டாள் என்று கூறினர். அவர்களுடைய ஆலயம் சாலமோனின் ஆலயத்தை காட்டிலும் சிறந்ததாய் இருந்தது என்று சரித்திரக்காரர்கள் கூறுகிறார்கள். ஓ, அது எல்லாம் சலவை கல்லாய் இருந்தது, பொன் தகட்டால் மூடப்பட்டிருந்தது. சாலமோனின் தேவாலயமோ கேதுரு மரத்தினால் செய்யப்பட்டு பொன் தகட்டால் மூடப்பட்டிருந்தது. புரிகின்றதா? அது மிகவும் சிறந்ததாக இருந்தது. அது அப்பொழுது தேவன் ஸ்திரீயாக இருந்தால் ஏன்? நிச்சயமாக அவள் பெண் ஆசாரங்களை உடையவளாய் இருப்பாள். நிச்சயமாக தேவன் ஒரு ஸ்திரீயாக இருந்தால் அப்பொழுது பெண் பிரசங்கிமார்கள் சரிதான். ஆனால் தேவன் ஒரு மனிதனாய் இருக்கிறார், வேதம் கூறுகிறது அவர் ஒரு மனிதனாய் இருந்தார் என்று. அவர் ஒரு மனிதனாய் இருக்கிறார். புரிகின்றதா? தேவன் ஒரு மனிதனாய் இருந்தால் அப்பொழுது மனிதனாக இருக்க வேண்டும். இப்பொழுது கவனியுங்கள், என்ன என்ற கேள்விக்குறியை. இப்பொழுது அந்த ஸ்திரீ ஆசாரியர்களில் சிலர், அவர்கள் அஞ்ஞான மார்க்கத்திலிருந்து கிறிஸ்தவத்துக்குள்ளாக மாறிய போது அவர்களுடைய அலுவலகத்தை அவர்களாகவே கண்காணித்துக் கொள்ளலாம் என்று கருதினர். அவர்கள் அங்கே தியானாலை குறித்து பிரசங்கித்தார்களானால் அவர்கள் இங்கே வந்து கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்கள். அவன் என்ன, தேவ வசனம் உங்களிடத்தில் இருந்தா புறப்பட்டது, பெருமென செவி கொடுங்கள். சகோதரனே, எப்படி போதர்களால் அதை செய்ய முடிகின்றது?
36வது வசனம், தேவ வசனம் உங்களிடத்தில் இருந்தா புறப்பட்டது, அது உங்களிடத்திற்கு மாத்திரமா வந்தது.
ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவன் என்றாவது எண்ணினால் ஒரு தீர்க்கதரிசியாக கூட இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. வெறுமனே ஒரு ஆவிக்குரிய பிரகாரமாக சிந்திக்கும் மனிதனாய் இருந்தால் போதும். நான் உங்களுக்கு எழுதுகிறவைகள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொள்ள கடவன். அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஒருவன் அறியாதவனாய் இருந்தால் அவன் அறியாதவனாய் இருக்கட்டும். எப்படி தெளிவுபடுத்த வேண்டும் என்று நான் அறிந்த விதத்தில் அவ்வளவு தெளிவாய் கூறிவிட்டேன். புரிகின்றதா? அவன் சொன்னான், ஒரு மனிதன் அவன் ஆவிக்குரியவனாய் இருந்தால் அல்லது ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தால் நான் இங்கே உங்களுக்கு எழுதுகிறவைகள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று ஒப்புக்கொள்ளுவான் என்று. ஆனால் அவன் அறியாதவனாய் இருக்கப் போகிறான் என்றால் அவன் அறியாதவனாய் இருக்கட்டும் என்கிறான். பாருங்கள், நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம், அவர்கள் அதை தொடர்ந்து செய்ய விரும்பினால் அவர்களை போகும்படி விட்டுவிடுங்கள். ஏனென்றால் அது அங்கே துவங்கினதை அவன் கண்டான். யார் ஒரு ஸ்திரீயினிடத்தில், ஓ, பவுல் ஒரு ஸ்திரீயை வெறுப்பவன் என்று கூறினாள். அவன் ஒன்றும் ஸ்திரீயை வெறுப்பவன் அல்ல. பவுல் புறஜாதி சபைக்கு அப்போஸ்தலனாய் இருந்தான் என்று உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், பவுல் அதைதான் பிரசங்கித்தான் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அதைதான் அவன் இங்கே கூறியிருக்கிறானா? பவுல் கூறியிருக்கிறான். நீங்கள் நல்லது சகோதரனாம், ஒரு நிமிடம் பொறும், ஒரே ஒரு நிமிடம். எங்களுடைய பேராயர் அதெல்லாம் பரவாயில்லை என்கிறார். அசம்பிளி சபையைச் சேர்ந்த பொது மேற்பார்வையாளர் கூறுகிறது அதெல்லாம் பரவாயில்லை. ஒருத்துவ பேராயர் அதெல்லாம் பரவாயில்லை என்று கூறுகிறார் என்று கூறலாம். அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. அது ஒரு தவறானது. நாங்கள் இதை ஆணித்தரமாக பதிய வைக்கப் போகிறோம் என்று நான் ஏற்கனவே கூறினேன். கள்ள தீர்க்கதரிசிகள் அவ்விதமாய் கூறுகிறார்கள். ஏனென்றால் வேதம் கூறுகின்றது, ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது அல்லது ஆவியை பெற்றவன் என்றாவது எண்ணினால் நான் உங்களுக்கு எழுதுகிறவைகள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்று. அவனுடைய ஆவி அந்த வார்த்தையோடு சாட்சி பகரவில்லை என்றால் அவன் துவக்கத்தில் இருந்தே ஒரு கள்ள தீர்க்கதரிசியாயிருக்கிறான். அப்படிப்பட்ட காரியங்களோடு ஒத்துப்போய் அப்படிப்பட்ட காரியங்களை பொறுத்து கொண்டு ஒரு ஸ்திரீகளை நேசிப்பவனாய் இருப்பதை காட்டிலும் தேவனுடைய நியமங்களுக்கு முரணாய் இருக்கின்ற தேவனுடைய சபையாக இருப்பதை காட்டிலும் நான் ஒரு ஸ்திரீகளை வெறுப்பவனாகவே இருக்க விரும்புகிறேன். பவுல் கூறுகிறான், கலாத்தியர் 1:8 எழுங்கள், நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று பவுல் கூறுகிறான். இப்பொழுது நீங்கள் அதை குறித்து என்ன செய்ய போகிறீர்கள்? இப்பொழுது நீங்கள் கூறுங்கள், உங்களுடைய குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்று யோவேலினால் எழுதியிருந்து பெந்தேகோஸ்தே நாளன்று பேதுரு அதை மேற்கோள் காட்டி கூறியிருக்கிறானே, அதை குறித்து என்ன என்று நீங்கள் கூறுவீர்கள். அது முற்றிலும் சரியே. உங்களுக்கு தெரியுமா, பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் இப்பொழுதும் யார் வேண்டுமானாலும் அந்த உடன்படிக்கைக்குள்ளாக வருவதற்கு உண்டான ஒரே வழிதான். ஆபிரகாம் ஒருவனுக்கு தான் வாக்குத்தத்தம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குத்தத்தின் முத்திரையாக விருத்தசேதனம் அளிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர்களுக்கு அது தெரியும்? அது தேவன் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறதா இருக்கிறது. அது ஒரு பாப்டிஸ்ட் சகோதரனை போன்று. அவன் சகோதரன் பிரண்ணம், பாப்டிஸ்டுகளாகிய நாம் ஏன் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டோம் என்றான். நான் நீ எப்பொழுது பெற்றுக் கொண்டா என்றேன். நாம் விசுவாசித்த அந்த நேரத்திலேயே என்று கூறினான். நான் சொன்னேன், நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று பவுல் கேட்டான் என்று. புரிகின்றதா? நான் சொன்னேன், டாக்டர்ஸ்களாகி நீங்கள் வந்து அதில் கொஞ்சம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது நாங்கள் கொஞ்சம் நித்திய பாதுகாப்பை குறித்து உங்களோடு பேசுவோம். ஆனால் அந்த விதமான அதை நீங்கள் எங்கு பெற்றுக் கொண்டீர்கள் என்றேன். புரிகின்றதா? அதற்காக நீர் விசுவாசியான போது பரிசுத்த ஆவியை பெற்றீரா என்றார். அவர்கள் விசுவாசிகளாக இருந்தனர். சத்தமிட்டுக் கொண்டும் சந்தோஷப்பட்டுக் கொண்டும் மற்ற எல்லா காரியங்களும் இருந்தது. இருந்தாலும் அவர்கள் இன்னும் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளவில்லை, இன்னும் பெற்றுக் கொள்ளவில்லை என்று பவுல் கூறுகிறான். புரிகின்றதா? நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், நாங்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம் என்றார்கள். ஆனால் தவறாக பாருங்கள், ஆகவே அவனவர்களுக்கு திரும்பவும் மறு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட வேண்டியதா இருந்தது. சரிதானே? இதை இப்பொழுது கவனியுங்கள். இந்த பிரெண்ட் பிரசங்கிமார்கள் உள்ளே வந்தபோது அவர்களுடைய அதிகாரத்தை அவர்கள் எடுத்துக் கொள்ளலாம் என்று அவர்கள் கருதினர். ஆனால் அண்டுவிடமாக செய்வது தேவனால் முற்றிலுமாக அனுமதிக்கப்பட இல்லை. இந்த ஸ்திரீகளை குறித்த பொருளின் பேரில் நடந்த சிந்தனையை செலுத்திக் கொண்டிருக்கையில், இப்பொழுது உங்களில் ஒருவன் ஆவிக்குரியவன் என்றாவது அல்லது ஒரு தீர்க்கதரிசி என்றாவது எண்ணினால் நான் உங்களுக்கு எழுதுகிறவைகள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று ஒத்துக்கொள்ள கடவன். ஆனால் ஒருவன் அறியாதவனாயிருந்தால் அவன் அறியாதவனாய் இருக்கட்டும் என்றது கூறுகிறது. எனவே இந்த ஜப கூடாரம் பெண் பிரசங்கிகளையோ பெண் டீக்கன்களையோ இந்த சபையில் எந்த அலுவலிலும் நியமிப்பதும் இல்லை, அதன் சார்பிலும் இல்லை. ஏனென்றால் இந்த வேத வார்த்தைகள் இங்கே கிடக்கின்றது, அது வெளியரங்கமாக இருக்கிறது. உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று வேதம் கூறியிருக்கிறது தான். தீர்க்க தரிசனம் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? அதை தேடி பாருங்கள். ஆவியின் ஏவுதலினால் ஏதாவது காரியத்தை சொல்லுவதாகும் அல்லது ஏதாவது காரியத்தை முன்கூட்டியே உரைப்பதாகும். அது ஒரு கூட்டு வார்த்தை. பரிசுத்தப்படுத்தி என்றால் சுத்தப்படுத்தி சேவைக்கென்று தனித்து வைக்கப்பட்டிருத்தல் என அர்த்தமாகும். புரிகின்றதா? அல்லது அது ஒரு கூட்டு சொல், ஒரு காரியத்துக்கும் அதிகமானதாகும். இங்கே ஆங்கிலத்தில் நமக்கு அதற்கு அவ்வளவு இருக்கின்றது போன்று. உதாரணமாக போர்டு என்று நாம் சொல்லுகின்ற ஆங்கில வார்த்தை, போர்டு என்பதன் அர்த்தம் என்ன? நீங்கள் சொல்லலாம், அவன் தங்கி இருந்ததற்கு வாடகை செலுத்தினான் என்று அர்த்தம் என்று கூறலாம். இல்லை, அவர் அப்படி சொல்லவே இல்லை. ஒரு துளையை போட்டார் என்ற அர்த்தத்தில் தான் சொன்னார் எனலாம். இல்லை, அவர் ஒருபோதும் அப்படி சொல்லவில்லை, அவன் அவனை போரடித்தான் என்று கூறினார் எனலாம். அல்லது நீங்கள் பாருங்கள், ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்பதை நீங்கள் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். புரிகின்றதா? அந்த விதமாகத்தான் இருக்கிறது இந்த கூட்டு வார்த்தை, உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்பதிலும். இப்பொழுது தேவநியமத்திலுள்ள ஒரே வழி இந்த பாப்டிஸ்ட் நல்லது, நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டோம் என்றான். நான் சொன்னேன், அப்படியானால் நாம் எப்பொழுது விசுவாசித்தோம் என்று. அதற்கு அவன், தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்தார், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் என்று கூறினான். அந்த விதமாகத்தான் அவன் அதை கூறினான். அவன் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது உண்மை என்று எத்தனை பேருக்கு தெரியும்? இப்பொழுது கவனியுங்கள், எவ்வளவு சுலபமாக சாத்தான் அதை ஒரு சகோதரின் மேல் சுமத்துகிறான் என்று பாருங்கள். அவ்வளவு சுலபமாக இப்பொழுது அது வேறு வார்த்தையா இருக்கிறது. சகோதரனே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இதில் உள்ளே இங்கே இதற்குள்ளாக நீங்கள் பிரவேசிப்பதற்கு முன்னர் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் ஒரு மறைமாநிலத்திற்குள்ளாக சென்று ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஏன் வெளியே சென்று ஜனங்களை பார்க்க கூடாது என்று ஜனங்கள் கூறுகிறார்கள். சகோதரனே, நீங்கள் ஜனங்களிடத்தில் பேச வேண்டுமானால் அல்லது அவர்களுக்கு போதிக்க வேண்டுமானால் நீங்கள் பிரசங்க பீடத்துக்கு போவதற்கு முன்னால் நீங்கள் சிறிது நேரம் நீங்களும் தேவனுமாக தனித்திருப்பது நலமாயிருக்கும். நிச்சயமாக பாருங்கள், ஏனென்றால் சாத்தான் சாதுரியமுள்ளவன், மிகுந்த சமர்த்துள்ளவன். இப்பொழுது கவனியுங்கள், அவன் சொன்னான், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதென்று. அது உண்மை. அவன் விசுவாசியாமல் ஆபிரகாமினால் வேறு என்னதான் செய்ய முடியும் என்றான். நான் சொன்னேன், அவனால் செய்யக்கூடியதெல்லாம் அவ்வளவுதான் என்று. அவன் அதற்கு விசுவாசிப்பதை தவிர எவ்வளவு அதிகமாக உங்களால் அல்லது மற்ற யாராலும் செய்ய முடியும் என்றான். நான் சொன்னேன், நம்மால் முடிந்ததெல்லாம் அவ்வளவுதான். ஆனால் சகோதரனே பாருங்கள், அப்படியானால் தேவன் ஒப்புரவாகினார் அல்லது ஆபிரகாமின் விசுவாசத்தை அடையாளம் கண்டுகொண்டார். அவர் அவனுக்கு ஒரு முத்திரையை கொடுத்தார், உடன்படிக்கையின் முத்திரையாக விருத்த சேதனத்தின் அடையாளத்தை கொடுத்தார். பாருங்கள், அவர் அவனுக்கு கொடுத்தார், அவர் இப்பொழுது ஆபிரகாம் நான் உன்னுடைய விசுவாசத்தை அங்கீகரிக்கிறேன், எனவே நான் உன்னை ஏற்றுக்கொண்டேன் என்பதற்கு அடையாளமாக நான் உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்க போகிறேன் என்றார். எனவே அவர் ஆபிரகாமை விருத்த சேதனம் செய்தார். அது உடன்படிக்கையின் ஒரு முத்திரையாயிருந்தது. இப்பொழுது இந்த நாளில் ஒரு ஸ்திரீயினால் அந்த உடன்படிக்கைக்குள் இருக்க முடியாது. விவாகம் செய்து கொண்ட ஸ்திரீயால் மட்டுமே முடியும். கண்டறியுங்கள், ஒரு ஸ்திரீயை விருத்த சேதனம் பண்ண முடியாது. எனவே அது உள்ளே வந்தாக வேண்டும். ஆகவே அவளும் அவளுடைய கணவனும் ஒன்றாயிருக்கிறார்கள். அவர்கள் இனி இருவரல்ல, அவர்கள் ஒன்றாயிருக்கிறார்கள். எத்தனை பேர்களுக்கு தெரியும்? வேறு வார்த்தைகள் அந்த விதமாக கூறுகிறது. எனவே அவள் விவாகம் செய்து கொண்டபடியினால் அவள் ஒன்றாக ஆனாள். அப்படியே ஊடாக சென்று இங்கே தீமுத்தேயுவில் பாருங்கள், அதே காரியத்தை கூறுகிறது. அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினால் ரட்சிக்கப்படுவாள் என்று உரைக்கிறது. ஆனால் அதற்கு பின்னர் பழைய ஏற்பாட்டின் விருத்த சேதனமானது மாம்சத்தில் இருந்தது. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று யோவேல் கூறினான். இப்பொழுது தீர்க்க தரிசனம் என்ற வார்த்தைக்கு போதிப்பது என்ற அர்த்தம் அல்ல. தீர்க்க தரிசனம் என்றால் பரிசுத்த ஆவியின் ஏவுதலினால் ஒரு அனுபவத்தை கூறுவதாகும், அல்லது சம்பவிக்க இருக்கின்ற ஏதோ காரியத்தை முன்கூட்டியே கூறுவதாகும். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தீர்க்க தரிசினிகள் இருந்தார்கள் என்று நாம் அறிவோம். ஆனால் அவர்கள் ஒரு போதகனை போன்று ஒரு கட்டிடத்திலோ வெளியே சபைக்குள்ளாகவோ கூட்டத்தார் மத்தியிலோ அவர்களால் ஒருபோதும் பேசவே முடியாது. ஆனால் பாருங்கள், அந்நாளும் தேவாலயத்தில் இருந்தவர்களில் அநேகரும் அவர்கள் தீர்க்க தரிசிகளாய், மீரியாம் ஒரு தீர்க்க தரிசினியாய் இருந்தால் அல்லது அப்படி ஏதோ காரியமாய் இருந்தார்கள். அவள் தன்மேல் ஆவியை உடையவளாய் இருந்தால் அது உண்மை. ஆனால் அவளோ அவளுடைய இடங்களின் வரம்பை உடையவளாய் இருந்தால், இன்றைக்கு ஸ்திரீகள் தீர்க்க தரிசினிகளாய் முற்றிலுமாக இருக்கலாம், ஆனால் போதிக்கிறவர்களாய் இந்த பிரசங்க மேடைக்கு பின்னால் அல்ல. நீங்கள் அப்படி செய்தால் வேதம் தன்னையே முரணாக்கிக் கொள்ளுகிறதாக இருக்கிறது. வேதம் இங்கே ஒரு காரியத்தை கூறி அங்கே வேறொரு காரியத்தை கூற முடியாது. அது எல்லா நேரத்திலும் அதே காரியத்தை சொல்ல வேண்டும் இல்லை என்றால் அது தேவனுடைய வார்த்தையாக இருக்க முடியாது. புரிகின்றதா? எனவே உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்றால் அவர்கள் முன்னுரைப்பார்கள் அல்லது சாட்சியாய் சொல்லுவார்கள் என்ற அர்த்தமாகும். இப்பொழுது நீங்கள் அதை ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய வேத அகராதியை எடுத்து அது சரியாக இல்லையா என்று கண்டறியுங்கள். உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இப்பொழுது பாசாங்கு செய்த ஒரு ஸ்திரீயை அல்லது அவளிடத்தில் உண்டு என்று உரிமை கோரின ஒரு ஸ்திரீயை குறித்து வேதம் பேசுகிறது. இது கத்தோலிக்க சபைக்கும் இப்பொழுது பேச போகின்ற பொருளுக்கும் இரண்டிற்கும் கிரிய செய்யும். நாம் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்துக்கு திருப்பி 2:20 நாம் இங்கே அதற்கு அவ்வளவு நெருக்கமாய் இருக்கையில் அதை பார்ப்போம். அந்த காரியம் எவ்வளவு பிசாசுதனமாய் இருக்கிறது என்பதை நீங்கள் கவனிக்கலாம். என்ன சம்பவிக்கப் போகிறது என்பதையும், இந்த காரியங்கள் எப்படி இருக்கப் போகிறது என்பதையும், இந்த ஸ்திரீ என்ன செய்வாள் என்பதையும் இந்த கடைசி நாட்களில் பேசுவதால் அறிந்து கொள்ளலாம். கத்தோலிக்க சபை ஒரு ஸ்திரீயாய் இருக்கிறாள் என்பது நினைவிருக்கட்டும். இப்பொழுதுதான் அதை வாசித்தோம். நான் வாசிக்கவில்லையா? வெளிப்படுத்தல் 2:20 அது எப்படி கூறுகிறது என்று இதற்கு இப்பொழுது செவி கொடுங்கள். அவர் இந்த தியத்தீரா சபையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஆகிலும் அங்கே ஒரு மத்திய சபை காலம் இருண்ட காலங்களின் ஊடாக சென்றதாக இருக்கிறது. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் எனும் தீர்க்கதரிசியானவள் என்னுடைய ஊழியக்காரர் பேசிதனும் பண்ணவும், விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும், அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். புரிகின்றதா? இப்பொழுது நீங்கள் எப்பொழுதாவது கவனித்திருப்பீர்களே ஆனால் இந்த சபை காலங்களை கவனியுங்கள். பின்னர் நாம் முடித்து விடுவோம். பின்னர் காலையில் நாம் இந்த மற்ற காரியங்களை குறித்து கவனிக்கப் போகிறோம். கவனியுங்கள், யூதருடைய தேவாலயத்துக்குள் இருக்கும் பொன் குத்துவலத்துக்கு கீழாக உள்பக்கமாக சமூகத்து அப்பங்கள் முதலானவைகள் ஏழு பொன் குத்து விளக்குகள் இருந்தன. உங்கள் எல்லாருக்கும் அவை தெரிந்ததே. பாருங்கள், அங்கே ஏழு சபை காலங்கள் இருக்கிறது. அவைகள் அப்படியே ஏழு சபை காலங்களை குறித்து பேசுகிறது. இப்பொழுது நீங்கள் வழிபடுத்தல் ஒன்றை கவனிப்பீர்களே. ஆனால் இயேசுவானவர் ஏழு சபை காலங்களில் ஏழு பொன் குத்து விளக்குகளில் நிற்கிறதை நாம் காணலாம். அப்படியே யோவான் திரும்பின போது மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை நிலையங்கி தரித்து நின்றிருக்க கண்டேன். அது எப்படி இருந்ததென்றால், எரிந்து கொண்டிருந்த குத்து விளக்குகளில் ஒரு மணவாட்டி நின்று கொண்டிருப்பது போன்று இருந்தது. இப்பொழுது பழைய ஏற்பாட்டில் அவர்கள் இவைகளை எடுத்து ஒரு குத்துவிளக்கை கொளுத்தி, அந்த குத்துவிளக்கை கொண்டு இன்னொரு குத்துவிளக்கை கொளுத்தி, அந்த குத்துவிளக்கை கொண்டு இன்னொரு குத்துவிளக்கை கொளுத்தி, இப்படியாக முழு ஏழு குத்துவிளக்குகளும் எரியும்படி செய்வார்கள். நீங்கள் கவனித்திருப்பீர்களே, ஆனால் ஆதியிலே தேவன் யூதர்களோடு இடைப்பட துவங்கின போது அவர்கள் பொற்காலத்தின் ஊடாக கடந்து சென்றனர். பின்னர் யூதருடைய இடைப்படுதலின் மிக இருண்ட காலத்தில் தேவன் யூதரோடு இடைப்பட்டது ஆகாபின் ஆட்சியின் போதுதான். அங்கே சபைக்காரங்களை வாசிப்பதில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களே, ஆனால் அவர் மீண்டுமாய் திரும்பி அதற்குள்ளே வருகிறார். இப்பொழுது அவர் ஒரு சில காரியங்களுக்கு முன்பு கூறி சரியாக அந்த இருண்ட காலத்தில் அங்கே 1500 வருடங்கள் அல்லது ஆகாபின் நேரத்தின் முதலாவது பின்னர் யூதர்கள் அவர்களுக்கு இருந்த மிக இருண்ட காலமானது ஆகாப் இஸ்ரவேலை மணந்து கொண்ட போதுதான். அப்போது இஸ்ரவேல் விக்கிரக ஆராதனைக்குள் கொண்டுவரப்பட்டு எல்லா ஜனங்களையும் ஆகாவை பின்பற்றி இஸ்ரவேலின் தெய்வத்தை பின்பற்றி ஆராதிக்கும்படி செய்தான். உங்களுக்கு நினைவிருக்கும், அவர்கள் தேவனுடைய பலிபீடங்களை தகர்த்து போட்டு தோப்பு விக்கிரகங்களை உண்டாக்கினர். தான் ஒருவன் மாத்திரம்தான் நீதியாக இருக்கிறேன் என்று எலியா சத்தமிட்டான். தேவனோ பாகாலுக்கும் முழங்கால் படியிடாத இன்னும் 7000 பேர்களை உடையவராய் இருக்கிறேன் என்றார். உங்களுக்கு அது நினைவிருக்கிறதா? அதுதான் வெளியே வருகின்ற தெரிந்து கொள்ளப்பட்ட சபைக்கு பாவனையாயிருக்கிறது. அங்கே பாருங்கள், அது எப்படி இருக்கிறது என்று பார்த்தீர்களா? இப்பொழுது இந்த சபையில் நீங்கள் முதலாவது சபையை கவனிப்பீர்களே. ஆனால் முதலாவது சபையாகிய எபேசு சபை, அது ஒரு மகத்தான சபையாயிருந்தது. உனக்கு இன்னமும் ஜீவன் இருக்கிறது என்று அவர் கூறினார். ஒவ்வொரு சபையும் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களே, ஆனால் அது மங்க துவங்கி அது மங்கிக் கொண்டே போய் தியத்தீராவுக்கு வருமட்டாய் மங்கிக் கொண்டே போனது. அதன் பின்னர் அந்த 1500 வருடங்கள் பின்னர் அது அந்த அடுத்த பக்கமாக வெளியே வந்தது. உன்னிடத்தில் சிறிது வெளிச்சம் மட்டுமே இருக்கிறது, உனக்குள்ளதை ஸ்திரப்படுத்து, இல்லை என்றால் உன் விளக்கு தண்டு நீக்கப்படும். அது தொடர்ந்து படிப்படியாக பின்னர் பிலடெல்பியா சபை காலத்துக்குள் வந்தது. பின்னர் அப்படியே லவோதிக்கேயா சபை காலத்துக்குள் வந்தது. இப்பொழுது இதோ இருக்கிறது இதன் அழகு. ஓ, என்னை சகோதரன் ஸ்மித் இது எனக்கு அதிக பிடிக்கும். பாருங்கள், இதை நோக்கி பாருங்கள். இப்பொழுது இந்த சபை காலத்தில் நாம் பார்த்தது போன்று இப்பொழுது இதை கவனியுங்கள். முதலாவது சபை காலம் எபேசு சபை காலம். 1500 வருடங்கள் ஆகும் வரைக்கும் இருந்த ஒவ்வொரு சபை காலத்திலும் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு போய் இன்றிரவு உங்களுக்கு நேரம் இருந்தால் அதை வாசியுங்கள். அல்லது அதிகாலையில் நீங்கள் சபைக்கு வருவதற்கு முன்னர் வெளிப்படுத்தின விசேஷம் 1, 2, 3 அதிகாரங்களை வாசியுங்கள். அந்த சபை காலங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் இருக்கின்றா என்று அவர் கூறுவதை நீங்கள் காணலாம். இது அந்த இருண்ட காலமாகிய தியத்தீராவின் 1500 வருடங்களாகும் வரைக்குமாய் அப்படியே இருந்தது. பின்னர் அவர் அந்த பக்கமாக வெளியே வந்து, நீ உயிருள்ளவள் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவளாய் இருக்கிறாய் என்று கூறினார். இந்த சபை காலங்களில் எந்த ஒன்றும் அதுவோ அல்லது பிலடெல்பியா சபை காலமோ அந்த பெயரை மீண்டும் எடுக்கவே இல்லை. அந்த பெயரை ஒருபோதும் எடுக்கவே இல்லை. ஏனென்றால் இந்த நேரத்தில் அது வெளியேறி சென்றது. இப்பொழுது ஓ, நாம் எப்படியாய் அதை அந்த கள்ள உபதேசங்களின் பெயரில் காட்டி சரியாக அங்கேயே அது ஒரு தாய் என்றும் அதெல்லாவற்றுக்கும் கத்தோலிக்க சபையே தாயானவள் என்றும் எப்படி அவள்தான் தாய் ரகசியம் பாபிலோன் என்பதையும் உங்களுக்கு காட்டலாம். அதுதான் அது. பாருங்கள், இங்கே இந்த சபை காலத்தில் அவள் வெளியே வந்தபோது அவளிடத்தில் கொஞ்சம் வெளிச்சம் இருந்தது. அதன் பிறகு அவள் கொஞ்சம் கொஞ்சமாக மங்க துவங்கினாள். பின்னர் அவள் இங்கே திரும்பி ஒரு ஸ்தாபனத்துக்குள்ளாக இந்த 1500 வருடங்களாக இருந்தது. அவள் இப்பொழுது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் சபையாக வெளியே வரவில்லை, ஆனால் கத்தோலிக்க சபையாக வந்தாள். லூத்தர் என்ற விடமாக வெளியே வந்தால் லூதரன் சபையாக, பாப்டிஸ்டுகள் என்ற விடமாக வெளியே வந்தனர் பாப்டிஸ்ட் சபையாக. அவருடைய நாமம் அல்ல, அவருடைய பெயர் அல்ல, இன்னொரு பெயர். உனக்கு ஒரு பெயர் உண்டு. ஏனென்றால் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. நீ ஜீவித்துக் கொண்டிருக்கிறாய் என்று பெயரை கொண்டிருந்தும் சேர்த்தவளாயிருக்கிறாய். அது அந்த ஸ்தாபனத்தை குறித்து சொல்லப்பட்டது. ஓ, நான் ஒரு பிரெஸ்பிடேரியன், நீ சேர்த்தவளாயிருக்கிறாய். ஓ, நான் ஒரு பேப்டிஸ்ட், நீ சேர்த்தவளாயிருக்கிறாய். நீங்கள் கிறிஸ்து இயேசுவில் ஜீவனோடு வருகின்றபடியால் மட்டுமே நீங்கள் ஜீவனோடு இருக்கிறீர்கள். அது உண்மை. உங்களின் தவறான தண்ணீர் ஞானஸ்தானம் தண்ணீரில் மூழ்வதற்கு பதிலாக தெளித்தல் ஊற்றுதல், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உபயோகிப்பதற்கு பதிலாக பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தை உபயோகித்தல், இந்த எல்லா தவறான காரியங்களும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. வேதம் இவைகளை கூறுகிறது. முடிந்த அளவு அவ்வளவு பிரயாசத்துடன் உள்ளே ஊற்றிக் கொண்டிருக்கிறது. இங்கே நாமோ நல்லது, எங்களுடைய சபை அதை இந்த விதமாக விசுவாசிக்கிறது என்பதை அவர்களோடு தொடர்ந்து பொறுத்துக் கொள்கிறோம். ஆனால் வேதமோ இதை கூறுகிறது. புரிகின்றதா? அப்படிப்பட்ட காரியங்களே கிடையாது, அப்படிப்பட்ட காரியங்களே கிடையாது. அவர்கள் நாக்கை நீட்டி அந்த பரிசுத்த நற்கருணையை பெற்றுக் கொண்டு பாதிரியார் திராட்சரசத்தை குடித்துவிட்டு அதை பரிசுத்த ஆவி என்று அழைக்கின்றனர். அதை வேதத்தில் எந்த இடத்திலும் பார்க்க முடியாது. வேதத்தில் எந்த இடத்திலும் அவர்கள் கை குலுக்கவும் இல்லை, வலது கை ஐக்கியத்தை கொடுத்து அதை பரிசுத்த ஆவி என்று அழைக்கிறார்கள். ஒருவரும் ஒருபோதும் எழும்பி நின்று இப்பொழுது நான் ஒரு விசுவாசி என்று கூறி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டேன் என்று சொன்னதே கிடையாது. அப்படியா இருந்திருக்குமானால் அப்போஸ்தலர் 2 இந்த விதமாகத்தான் வாசிக்கப்பட வேண்டும். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது ஒரு ரோம பாதிரியார் கழுத்துப்பட்டையை திருப்பி இருந்தவாறு வீதியில் நடந்து வந்தார். அவர் நடந்து வந்து, நீங்கள் யாவரும் உங்கள் நாக்கை நீட்டி இந்த பரிசுத்த நற்கருணையை முதலாவது ராபோஜனத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறியிருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 2 ஆண்டு விதமாக வாசிப்பது போல இருக்கவில்லையா? புரொட்டஸ்டன்ட்களாகி நீங்களும் அவ்வளவு மோசமாக இருக்கிறீர்கள். அந்த நாளில் திரும்பி வந்து இப்பொழுது மெத்தடிஸ்டுகளாகிய உங்களன்னைக்கு நாங்கள் வரும்பொழுது நீங்கள் அவர்களை வலது கரத்தில் வைத்து அவர்களுக்கு ஐக்கியத்தின் வலது கரத்தை கொடுத்து அவர்களுக்கு 6 மாத பயிற்சி காலத்தை வைக்கிறீர்கள். அப்போஸ்தலர் 2 நீங்கள் அதை எங்கே வாசிக்கிறீர்கள்? புரிகின்றதா? நீங்கள் அதை எங்கிருந்து பெற்றுக் கொள்ளுகிறீர்கள்? புரிகின்றதா? அது இந்த விதமாக கூறுகிறது. அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே கூடி வந்திருந்தார்கள். அங்கே எந்த ஒரு பேராயரும் வந்து இதை செய்யவில்லை, அங்கே எந்த ஆசாரனும் வந்து இதை செய்யவில்லை. ஆனால் பலத்த காற்று அடிக்கிற முழுக்கும் போல வானத்திலிருந்து சரிதியாய் ஒரு சத்தம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அவர்கள் அதை பெற்றுக் கொண்ட விதம் அங்கே இருக்கிறது. ஆமையா, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல மகிமையில் இருந்து வந்தது. எங்கோ வீதியில் இருந்தோ அல்லது ஏதோ ஸ்தாபனத்தில் இருந்தோ வரவில்லை. நீ உயிருள்ளவள் என்று பெயர் கொண்டிருந்தும் சேர்த்தவளாயிருக்கிறாய். பாருங்கள், உங்களுடைய கோட்பாடுகளும் ஸ்தாபனங்களும் தேவனை தடை செய்து நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம், அற்புதங்களின் நாட்கள் கடந்து போய்விட்டது என்று கூறும் வரைக்கும் அந்த விதமாக புறம்பாக்கி விட்டீர்கள். அதை கூறுபவன் கண்ண தீர்க்கதரிசியாயிருக்கிறான். நீங்கள் கரங்குலுக்கி பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளலாம் என்பதை கூறுபவன் ஒரு கண்ண தீர்க்கதரிசிதான். நீங்கள் விசுவாசிக்கும் போது பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்கிறீர்கள் என்று கூறுபவன் ஒரு கண்ண தீர்க்கதரிசிதான். தண்ணீர் முழுக்கையான ஸ்தானம் பெற்றுக் கொள்வதற்கு பதிலாக தண்ணீர் ஊற்றி அல்லது தெளிக்கலாம் என்று கூறுபவன் ஒரு கண்ண தீர்க்கதரிசியாயிருக்கிறான். பிதா குமாரின் பரிசுத்தாவியின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெறுவது என்பதற்கு வேதத்தில் வேத வார்த்தைகளை இல்லாதிருக்கும் போது பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறுபவன் ஒரு கண்ண தீர்க்கதரிசியாயிருக்கிறான். அது உண்மை. அந்த விதமாய் ஞானஸ்தானம் பெறும்படியாகவும் எவரொருவனும் அப்படி ஞானஸ்தானம் பெற்றதாகவும் எந்த ஒரு வேத வார்த்தையும் கூறவில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாத்திரமே பெற்றதாக இருக்கிறது. யோவானின் சீஷர்கள் மட்டுமே பெற்றார்கள். அவர்கள் திரும்பி வந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படியாக கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறு ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ள வேண்டியதாக இருந்தது. அது உண்மை. இப்பொழுது அது ஒன்றும் இயேசு மாத்திர உபதேசம் அல்ல. இயேசு மாத்திர உபதேசத்தை நான் அறிந்திருக்கிறேன். அதுவல்லாது அது இந்த வேதாக உபதேசமாய் இருக்கிறது. அது உண்மை. ஆனால் அங்கேதான் காரியம். அதை கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அதோ இருக்கிறாள் உங்களுடைய தாய், அதோ இருக்கிறாள் அந்த கோட்பாடுகளின் தாய். இப்பொழுது நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து வேதத்தில் யாராவது எப்பொழுதாவது தெளிப்பு ஞானஸ்தானம் எங்கே பெற்றார் என்று கூறுங்கள். மெத்தடிஸ்ட், பிரெஸ்பிடேரியன், கத்தோலிக், உங்களை தான். எங்கே ஒரு நபர் எப்பொழுதாவது தெளிக்கப்பட்டார் என்று வேதத்தில் எங்கே என்று எனக்கு கூறுங்கள். பாவ மன்னிப்புக்கென்று தண்ணீர் ஊற்றினார்கள் என்று வேதத்தில் எங்கே இருக்கிறது என்று கூறுங்கள். அதை எடுத்துக் கூறுங்கள். உங்களால் அதை கண்டுபிடிக்க முடிந்ததா? அப்படி கிடைத்தால் என்னிடம் வாருங்கள். அப்பொழுது நான் என் முதுகில், நான் ஒரு கள்ள தீர்க்கதரிசி, நான் தவறாயிருந்தேன் என்ற ஒரு அடையாளத்தை மாட்டிக்கொண்டு வீதியில் நடந்து போவேன். அல்லது 80% நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றிருக்கின்ற விதமாக பிதா குமாரின் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றதாக
வேதாகமத்தில் ஒரு இடத்தில் நீங்கள் கண்டால் வந்து கூறுங்கள்.
அந்தவிடமாக யாராவது ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று வேதத்தில் ஒரு வேத வார்த்தை எடுத்துக் காட்டுங்கள். அப்பொழுது நான் என் முறையில் கள்ள தீர்க்கதரிசி என்று எழுதி தொங்க விட்டுக் கொண்டு அதோடு வீதியில் நடந்து போகிறேன். புதிய சபையிலும் அந்தவிடமாக ஞானஸ்தானம் பெற்று அவர்கள் திரும்பி வந்து மறு ஞானஸ்தானம் பெற்றிருந்ததை எனக்கு காட்டுங்கள்.
வெறுமனை இயேசுவின் நாமத்தினால் அல்ல, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்.
அது உண்மை,
அது சரியா என்று பாருங்கள்.
இங்கே அது என்னவாக இருக்கிறது?
அவள் வேசிகளுக்கு ஒரு தாய்.
அவளை ஒரு வேசியாக்கியது என்ன?
அவளை ஒரு வேசியாக ஆக்கினது என்ன?
அவளுடைய உபதேசம்.
அவளை ஒரு வேசியாக்கினது என்ன?
அவளுடைய உபதேசம்.
அந்த காரணத்தினால் தான் அவளுடைய ஸ்தாபனங்களையும் கோட்பாடுகளையும் நம்மால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை.
நாம் இந்த வேதாகமத்தோடு சுத்தமாக இருக்கிறோம்.
நீங்கள் எந்த அளவுக்கு அதன்படியாக ஜீவிக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு அது எப்படி இருந்தாலும் போதிக்கப்பட்டிருக்கிறது உண்மை.
அது உங்களை பொறுத்ததா இருக்கிறது.
உங்களை அதன்படியா ஜீவிக்க வைக்க என்னால் முடியாது.
சத்தியம் என்ன என்றுதான் என்னால் கூற முடியும்.
அந்த காரணத்தினால் தான் நாம் ஒரு ஸ்தாபனமாக இல்லை.
அதை போன்றதான ஒரு காரியத்துக்குள்ளாக சென்று நம்மை நாமே அசுசிப்படுத்திக் கொண்டு ஏதோ ஒரு விதமான ஒரு கோட்பாட்டுக்கு குனிந்து கொடுக்க நான் விரும்பவில்லை.
நிந்தைப்படும் கர்த்தருடைய சிலருடன் நான் என் வழியை தெரிந்து கொள்வதையே விரும்புவேன்.
தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக சுத்தமாகவும் கலப்பில்லாமலும் நின்று எந்த மனிதனுடைய ரத்தமும் என் வஸ்திரத்தின் மேல் இல்லை என்று கூறுவதையே நான் விரும்புவேன்.
அதன் காரணமாகத்தான் நாம் பிரண்ணாம் ஜபக்கூடாரத்தில் இருக்கிறோம்.
அதன் காரணமாகத்தான் நாம் அசம்பிளிஸில் இல்லை.
அதன் காரணமாகத்தான் நாம் ஒருத்துவத்தில் இல்லை.
அதன் காரணமாகத்தான் நாம் இயேசு மாத்திரம் அல்ல.
அதன் காரணமாகத்தான் நாம் மெத்தடிஸ்ட் அல்ல.
அதன் காரணமாகத்தான் நாம் பாப்டிஸ்ட் அல்ல.
அது வெறுமனே இங்கே ஒரு சிறிய கூடாரமாய் இருக்கிறது.
நாம் எந்த ஸ்தாபனமும் அல்ல, நாம் கிறிஸ்துவுக்குள்ளே சுயாதீனமாயிருக்கிறோம்.
அந்த காரணத்தினால் தான் நாம் செய்கின்ற விதமாகவே நாம் தரித்திருக்கிறோம்.
தேவன் எங்களை ஆசீர்வதித்தார், தேவன் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்.
நாம் ஏன் ராபோஜனம் எடுக்கிறோம் என்று எங்களால் உங்களுக்கு கூற முடியும்?
நாம் ஏன் பாதங்களை கழுவுகிறோம் என்று எங்களால் உங்களுக்கு கூற முடியும்?
ஏன் அவர்கள் பாவத்தில் இருக்கிறார் என்று நாங்கள் அறிந்தால் அந்த அங்கத்தினர்களை இதில் பங்கு கொள்ள அனுமதிக்க மாட்டோம்.
அதன் காரணமாகத்தான் கடந்த 2-3 வாரங்களாக ஒவ்வொரு அங்கத்தினத்திலிருந்து இன்னொரு அங்கத்தினத்தினால் எங்கே உங்கள் அண்டை சிறு சச்சரிவு காணப்படுகின்றதோ அவர்களை எல்லாம் ஒவ்வொருவராய் சந்தித்து வருகிறேன்.
இங்கேயுள்ள பீடத்தில் அவர்கள் பாவத்தில் இருக்கிறார்கள் என்று நாங்கள் அறிந்தால் அந்த அங்கத்தினர்களை இதில் பங்கு கொள்ள அனுமதிக்க மாட்டோம்.
அதன் காரணமாகத்தான் கடந்த 2-3 வாரங்களாக ஒவ்வொரு அங்கத்தினத்திலிருந்து இன்னொரு அங்கத்தினத்தினால் எங்கே உங்கள் அண்டை சிறு சச்சரிவு காணப்படுகின்றதோ அவர்களை எல்லாம் ஒவ்வொருவராய் சந்தித்து வருகிறேன்.
இங்கேயுள்ள பீடத்தண்டை வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய பாத்திரத்தில் பங்கு பெறுகிற நீங்கள்
சுற்றி கொண்டு போவதும் ஒருவர் இன்னொருடன் பேசாமல் இருப்பது, ஒருவரை ஒருவர் வீதியிலே கடக்கும் போது தலைகளை அப்படியே திருப்பிக் கொள்ளுதல் உங்கள் பேரில் அவமானம்.
ஏனென்றால் சகோதரர்களும் சகோதரிகளுமாகிய நீங்கள் தொலைபேசி எடுத்துக்கொண்டு ஒருவர் இன்னொருவரை பற்றி அர்த்தமில்லாமல் பேசுகிறீர்கள்.
நீங்கள் அந்தவிடமாய் இருக்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் என்று அழைப்பதற்கு நீங்கள் தகுதியற்றவர்களாயிருக்கிறீர்கள்.
உண்மை.
அந்த தொலைபேசியை விட்டு விலகியிருங்கள்.
மற்றவர்களை குறித்து நன்மையாய் உங்களால் பேச முடியவில்லை என்றால் நீங்கள் பேசாமலேயே இருங்கள்.
நினைவிருக்கட்டும், தேவன் உங்களை பொறுப்பாளியாக்கப் போகிறார்.
அந்தவிடமான ஆவி உங்களிடத்தில் இருக்கும் வரைக்கும் நீங்கள் தேவனோடு சரியா இல்லை என்பது உங்களுக்கு தெரியும்.
ஒரு மனிதன் தவறானதில் இருந்தால் அவரிடத்தில் போய் ஒப்புரவாகுங்கள்.
உங்களால் ஒப்புரவாக முடியவில்லை என்றால் யாரையாவது உங்களுடன் கூட்டிச் செல்லுங்கள்.
தேவன் தம்முடைய சபையை ஒழுங்குக்குள் கொண்டு வரவில்லை என்பதில் வியப்பொன்றுமில்லை. ஏனென்றால் நீங்கள் அதை சரியா செய்யவில்லை.
தொலைபேசியை எடுத்துக்கொண்டு இந்த ஒருவரை குறித்து பேசுவது என்ன நடக்கிறது என்பதை குறித்தும் சிறு சிறு பாகுபாடுகள் முதலானவைகளை குறித்து பேசுவதற்கு பதிலாக
அதை செய்வதற்கு பதிலாக நீங்கள் ஏன் வேதம் என்ன கூறுகிறதோ அதையெல்லாம் செய்யக்கூடாது.
ஒரு சகோதரன் ஒரு தவறு செய்வதில் மேற்கொள்ளப்பட்டால் அவனிடம் போய் அவனோடு ஒப்புரவாகிக் கொள்ள உங்களால் முடியுமா என்று பாருங்கள்.
நல்லது, அவன் எனக்கு செய்தானே,
அவன் என்ன செய்தான் என்பதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை.
எப்படி இருந்தாலும் அவனிடம் செல்லுங்கள்.
அவன் உங்களிடத்தில் வர வேண்டும் என்று அது கூறவில்லை.
அவன் தவறாக இருந்தால் நீங்கள் அவனிடம் செல்லுங்கள்.
அவன் தவறாக இருக்கிறான், அவன் தான் என்னிடம் வர வேண்டும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள்.
வேதம் கூறுகிறது அதுவல்ல,
நீங்கள் அவனிடம் போக வேண்டும் என்று வேதம் கூறுகிறது.
அவன் தவறாக இருந்தால் நீங்கள் அவனிடம் போங்கள்.
அப்படியும் அவன் உங்களுக்கு செவி கொடுக்கவில்லை என்றால்
அப்பொழுது நீங்கள் யாரையாவது உங்களுடன் ஒரு சாட்சியாக கொண்டு செல்லுங்கள்.
அப்படியும் அவன் அந்த சாட்சியை காண மறுத்தால் அப்பொழுது நான் உன்னுடைய போதகரை கூட்டி வருகிறேன் என்று கூறுங்கள்.
அப்பொழுது நீங்கள் உங்கள் போதகரிடம்
இப்பொழுதிலிருந்து 30 நாட்களுக்குள் சகோதரர்களாகிய நீங்கள் இதை சரிபடுத்தவில்லை என்றால்
நான் இதை சபையிடத்தில் கூறப்போகிறேன்.
இந்த சகோதரன் ஒப்புரவாகிக் கொள்ள சித்தமாக இருக்கிறார், நீயோ இதை செய்ய விரும்பவில்லை.
நீ இதை 30 நாட்களுக்குள் சரிபடுத்தவில்லை என்றால்
அப்பொழுது என்ன நடக்கப் போகிறது என்று அதற்கு மேல்
நீங்கள் எங்களில் ஒருவனாக இருக்க முடியாது என்று சொல்லுங்கள். அவன் சபைக்கு செவி கொடுக்கவில்லை என்றால் அவன் உங்களுக்கு ஒரு அஞ்ஞானியும் ஒரு ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக என்று வேதம் கூறுகிறது. நீங்கள் பாருங்கள், ஒரு சகோதரன் சபையில் பாதுகாப்புக்கு கீழாக இருக்கும் வரைக்கும் கிறிஸ்துவின் ரத்தம் அவனை பாதுகாக்கிறது. அந்த காரணத்தினால் தான் சபையானது சுழன்று கொண்டிருக்கிற விதமாக நாங்கள் அதை விடுகிறதில்லை. இதுதான் பாப்டிஸ்ட் சபையின் உபதேசமாக இருக்கிறது. அல்லது நீங்கள் இதை செய்வீர்களானால், இங்கே பிரெனாம் ஜெபக்கூடாரத்தின் உபதேசமாக இது இருக்கிறது. உதாரணமாக இங்கே இரண்டு ஆண்கள் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், நானும் லியவும் என்று இருக்கட்டும். அவன் எனக்கு தவறு செய்தான் என்று நான் கூறுகிறேன், அது எந்த வித்தியாசத்தையும் உண்டு பண்ணாது. நான் தான் அவனிடத்தில் போக வேண்டியவனாயிருக்கிறேன். அவன் இந்த சபையின் ஒரு அங்கத்தினன், அவன் ஒரு கிறிஸ்தவனாகிவிட்டான். அவன் இங்கே என்னுடன் ராபோஜனத்தில் பங்கு கொள்கிறான். நாங்களே கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். ஒருவர் இன்னொருவருக்கு முன்பாக சகோதரர்களாய் நேர்மையாய் நடந்தோம். பின்னர் ஏதோ காரியம் சம்பவித்தது. அது மனிதனல்ல. 95% நேரங்களில் அது ஜனங்களுக்கிடையே புகுந்த பிசாசாக இருக்கிறது. அது ஜனங்கள் அல்ல, அது பிசாசாக இருக்கிறது. பிசாசு அதை செய்யும்படியாய் நீங்கள் அனுமதிக்கும் வரைக்கும் நீங்கள் உங்கள் சகோதரருக்கு தீங்கு செய்கிறீர்கள். அது உண்மை. லியோவுக்கும் எனக்கும் இடையே ஏதோ காரியம் தவறாக இருக்கிறது. நாம் போய் அதை சரிபடுத்துவோம். அங்கே ஏதோ காரியம் தவறாக நீங்கள் கண்டால் எங்களிடத்தில் வந்து இரண்டு பையன்களும் இங்கே வாருங்கள், ஒன்று கூடுங்கள், நாங்கள் காரியத்தை சரிபடுத்துகிறோம் என்று கூறுங்கள். இப்பொழுது அப்படியாய் அது வந்தால், அதை கண்டறிய நேர்ந்தால், இங்கே இருக்கிறோம், முதலாவது காரியம் எங்களால் ஒத்துப்போக முடியாது என்கிறீர்கள். அப்படியானால் அந்த விதமாகத்தான் சபைக்கு வருகிறீர்கள். பின்னர் அதை குறித்து நீங்கள் ஒன்றும் செய்யாதிருந்தாலும், ஓ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்கள் இருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும், புரிகின்றதா? ஆனால் அப்பொழுது அந்த பழைய புற்றுநோய் இன்னொரு புற்றுநோயை துவக்கும், அந்த புற்றுநோய் இன்னொரு புற்றுநோயை துவக்கும். அதன் பின்னர் சபை முழுவதுமாய் எல்லா காரியமும் சுகவீனமாயிருக்கும். அதன் பிறகு நீங்கள் ஒரு நிலை அடைகிறீர்கள். அவ்வளவாய் குளிர்ந்து போன நிலையில் சபைக்கு வந்து சபையால் யாவரும் சபைக்குள்ளாக போவதற்கு முன்பாக கட்டட பொறுப்பாளி வந்து பனிகட்டிகளை உடைக்க வேண்டியதாகிவிடும். இப்பொழுது அது உண்மை என்று உங்களுக்கு தெரியும். குளிர்ந்து போன யாரோ சுற்றி உட்கார்ந்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒன்றும் கூறுவதில்லை. நாங்கள் அவ்வளவு ஆவிக்குறிவுகளாய் இருப்பது வழக்கம். என்ன சம்பவித்தது? நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, என்ன நடந்தது? பாருங்கள், உங்கள் பாவங்கள் உங்களை பிரிக்கிறது சகோதரனே. அதற்கு தேவன் உங்களை பொறுப்பாளியாக்குவார். இப்பொழுதே இந்த காரியத்தை சரிபடுத்துங்கள். என்னிடத்தில் எந்த காரியமும் தவறாக இல்லை. லியோவிடமும் எந்த காரியமும் தவறாக இல்லை. எங்களிடையே புகுந்த அது சாத்தானாய் இருக்கிறது. அது உண்மை. அந்த காரியத்தை சரிபடுத்தி விடுங்கள். அவனிடத்தில் போங்கள். பின்னர் அவன் செவி கொடுக்கவில்லை என்றால், அல்லது நான் செவி கொடுக்கவில்லை என்றால், அது எந்த விதமாக இருந்தாலும் சரி, அப்பொழுது அதை சபையினிடத்தில் கூறுங்கள். அவன் வந்து அந்த சபையில் 30 ஒப்புரவாகவில்லை என்றால், அப்பொழுது அவன் இயேசுவின் பாதுகாவலில் இருந்து வெளியே கொண்டு வரப்படுகிறான். நாம் அவனை அவிழ்த்து விடுகிறோம். அது முற்றிலும் சரியே. அதற்கு பின்னர் என்ன சம்பவிக்கிறது என்று கவனியுங்கள். அப்படியானால் தேவன் தக்க நடவடிக்கையை செய்யட்டும். நீங்கள் உங்கள் கரங்களை விலக்கிக் கொண்டீர்கள். உங்களால் முடிந்த மேலானதை நீங்கள் செய்தீர்கள். பின்னர் சிறிது நேரம் தேவன் அவனை வைத்திருக்கும்படி அனுமதியுங்கள். அவர் அவனை சாத்தானிடத்தில் விட்டு விடுவார். அப்பொழுது அவன் வருவான். அவன் வரவில்லை என்றால் அவனுடைய ஜீவியம் ஒரு குறுகிய காலத்துக்கே இருக்கும். தேவனோடு சரியாக ஆகாதிருந்து ஒரு சகோதரன் அங்கே இருந்தான் என்று வேதத்தில் இருப்பது உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? எத்தனை பேருக்கு அந்த சம்பவம் ஞாபகம் இருக்கிறது? அவனுடைய மாற்றாந்தாயோடு ஜீவித்துக் கொண்டிருந்தான். அவர்களால் அவனை சரிபடுத்த முடியவில்லை. அழிவுக்காக அவனை சாத்தானிடத்தில் ஒப்புக் கொடுங்கள் என்று பவுல் கூறினான். நீங்கள் அதை 2 காணலாம். அவன் சரிபடுத்தப்பட்டான். எனக்கு ஒரு சகோதரன் இருந்தார், ஒரு நல்ல நண்பன் இருக்கிறார். அவருடைய பெயரை இங்கு கூற நான் விரும்புகிறேன். அவர் ஒரு பிரசங்கி சகோதரன். இந்த பிரசங்கி சகோதரன், அவருடைய பெயர் சகோதரன் ராஸ்மசன். இன்றிரவு இங்கே உட்கார்ந்திருக்கிற அநேக போதகர்களே, உங்களுடைய பத்திரிகை தாள்களில் அவருடைய பெயர் இருக்கிறது. சிக்காகோவில் இருந்து வந்ததான ஸ்தாபன பாகுபாடற்றதாக அது இருக்கிறது. கவனியங்கள், அவருக்கு ஒரு பையன் இருந்தான், ஒரு போதகன். அவன் போய் ஒரு கத்தோலிக்க பெண்ணை மணந்து கொண்டான். அவன் அந்த விதமாக துவங்கி அவன் இதையும் அதையும் செய்ய துவங்கினான். என்னவெல்லாமோ செய்து தொந்தரவுக்குள்ளானான். அவனுடைய தகப்பனார் அவனிடத்தில் சென்று, இப்பொழுது பார் மகனே, நீ என்னோடு ஒப்புரவாக போகின்றாயா என்றான். அவர்களுடைய சபையையும் அவனுடைய தகப்பனையும் அவன் பரிசுத்த உருளைகள் என்று அழைத்தான். அவர் அவனிடத்தில், இப்பொழுது கவனி, நீ இந்த காரியத்தை இந்த சபையோடு சரிபடுத்திக் கொள்ளப் போகின்றாயா என்றார். அவன், இப்பொழுது அப்பா, நீ என்னுடைய தகப்பன், உம்மோடு கூட நான் எந்த தொல்லைக்குள்ளாகவும் விரும்பவில்லை என்றான். சரி, அவர் போய் கண்காணிகள் ஒருவரை அழைத்து வந்து அவனுடைய வீட்டுக்கு சென்றார். வெஸ்லி, நான் உன்னிடத்தில் பேச வேண்டும். சபையோடு நீ இந்த காரியத்தை செய்ய போகின்றாயா என்றார். அவன் அவருக்கு ஒரு சுருக்கமான இரட்டை பதிலை போன்று கொடுத்தான். அவர், நினைவிருக்கட்டும் வெஸ்லி, நான் அந்த சபையின் போதகன். நான் உன்னுடைய தகப்பன். ஆனால் தேவன் செய்ய சொன்னதை நான் செய்ய போகிறேன். அந்த சபையோடு நீ ஒப்புரவாகிக் கொள்ளும்படி நான் உனக்கு 30 நாட்களை கொடுக்கப் போகிறேன். இல்லை என்றால் தேவனுடைய சமூகத்திலிருந்து நாங்கள் உன்னை வெளிநீக்கம் செய்வோம். நீ என்னுடைய சொந்த குமாரன், அதுவோ என்னுடைய ரட்சகர். நான் உன்னை நேசிக்கிறேன் வெஸ்லி, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று உனக்கு தெரியும். இப்பொழுதே நான் உனக்காக மரிப்பேன். ஆனால் நீ தேவனுடைய வார்த்தையோடு சரியாகிக் கொள்ள வேண்டும். பார், நான் போதகன், நான் இந்த மந்தையின் மேய்ப்பன். நீ என்னுடைய பிள்ளையாக இருந்தாலும் அல்லது நீ யாராக இருந்தாலும் சரி, நீ தேவனுடைய வார்த்தையோடு இசைந்திருக்க வேண்டும். நீ அதை செய்யவில்லை என்றால் அப்பொழுது நான் இந்த மந்தைக்கு மேய்ப்பனாய் இருக்க தகுதியற்றவன் என்று கூறினான். அதுதான் ஒரு போதகன், அறுதான் ஒரு மனிதன். நீங்கள் அப்படி நினைக்கவில்லையா? அறுதான் ஒரு மனிதன். அவர் அதை அவருடைய பையனிடம் கூறி அவனை புண்படுத்தினார். அவர் சொன்னார், ஆனால் என்ன கூறினார்? நீங்கள் யாரை புண்படுத்துகிறீர்கள், மனிதனையா அல்லது உங்களுடைய ரட்சகரையா? எனவே அவர், அப்படியாய் நாங்கள் தொடர்ந்து சென்றோம் என்றார். அவனோ அதை செய்கிறவனா இல்லை. நான் சபையிடம், என்னுடைய சொந்த குமாரன் வெஸ்லி இந்த காரியத்தில் எனக்கு செவி கொடுக்க அவன் மறுக்கிறான், கண்காணிகளுக்கு அவன் செவி கொடுக்க மறுக்கிறான். நீங்கள் இதற்கு ஒரு சாட்சி, சகோதரன் இன்னார் இன்னார் என்றார். அவர், ஆம், நான் ஒரு சாட்சியா இருக்கிறேன் என்று கூறினார். சரி, அடுத்த ஞாயிறு 8 மணிக்கு இப்பொழுதிலிருந்து 4 வாரங்களில் அவன் இந்த சபையோடு அந்த காரியத்தை சரிபடுத்திக் கொள்ளவில்லை என்றால் நாம் வெஸ்லியை, என்னுடைய குமாரனை, அவனுடைய மாம்சத்தின் அழிவுக்காக பிசாசினத்தில் திருப்பி அனுப்புகிறேன். இயேசுவின் ரத்தமும் இந்த சபையின் பாதுகாவலும் இனி அவனுக்கு கிடையாது என்று கூறினார். அந்த இரவு வந்தது. பிரசங்க பீடத்தில் நின்று அவனுக்கு 2 நிமிஷங்கள் தான் இருக்கிறது என்றார். நேரம் வந்துவிட்டது. அவர், இப்பொழுது என்னுடைய குமாரனாகிய வெஸ்லி ராஸ்மசன் இந்த சபையோரிடத்திலும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய உம்மிடத்திலும் கூறியுள்ளோம். உம்முடைய வார்த்தையின்படியேயும் உம்முடைய குமாரனும் எங்களுடைய ரட்சகருமானவர் விட்டு சென்று ஒழுங்கு முறைகளின்படியேயும் எங்களால் முடிந்த எல்லாவற்றையும் நாங்கள் செய்தோம். இப்பொழுது நாங்கள், நானும் இந்த சபை என்னோடுமாய் சேர்ந்து என் குமாரனை அவனுடைய ஆத்தும ரட்சிப்புக்காக, அவனுடைய மாம்சத்தின் அழிவுக்காக அவனை பிசாசனத்தில் ஒப்படைக்கிறோம் என்றார். சொன்னதெல்லாம் அவ்வளவுதான். 1 அல்லது 2 வாரங்களுக்கு ஒரு கால், 1 அல்லது 2 மாதங்களுக்கு ஒன்றும் ஆகவில்லை. ஒரு இரவு வெஸ்லி சுகவீனமானான். அவனுக்கு சுகவீனமான போது அவனுடைய சுகவீனம் அதிகரித்துக் கொண்டே போனது. அவன் ஒரு வைத்தியரை வரவழைத்தான். வைத்தியர் வந்து அவனை பரிசோதித்து பார்த்தார். அவனுக்கு 105 டிகிரி ஜுரம் காய்ந்து கொண்டிருந்தது. அதற்கான காரணத்தை அவர்களால் அறிய முடியவில்லை. சுகவீனமோ அதிகமாகிக் கொண்டே போனது. வைத்தியர் அவனிடம், தம்பி, உனக்கு என்ன சம்பவித்தது என்று எனக்கு தெரியவில்லை. அவருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. பிரத்யேக தனிப்பட்ட வைத்தியரை வரவழையுங்கள் என்று கூறினார். விசேஷ வைத்தியர் அழைக்கப்பட்டு அவர் உள்ளே வந்தார். அவர்கள் அவனை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பரிசோதித்து பார்த்து எல்லா காரியங்களும் செய்தனர். என்னால் உங்களுக்கு ஒன்றும் கூற முடியவில்லை. அவன் மரணத்துக்கு ஏதுவா இருக்கிறான் என்றார் வைத்தியர். அவனுடைய மனைவி அங்கே நின்று அழுது கொண்டிருந்தால் எல்லா காரியங்களும் அதுபோன்று இருந்தது. பிள்ளைகள் படுக்கையை சுத்தி நின்றிருக்க ஒவ்வொருவரும் அந்த விதமாக இருந்தார்கள். அவன் மரித்துக் கொண்டிருக்கிறான். அவ்வளவுதான். அவனுடைய நாடி துடுப்பும் மூச்சும் குறைந்து கொண்டே போனது. அவன், அப்பாவை கூப்பிடுங்கள் என்றான். ஓ ஆம், அதை செய்வதற்கு அதுதான் வழி, அதுதான் காரியம். அப்பாவை கூப்பிடுங்கள். அவனுடைய தகப்பனார் ஓடோடி அங்கே மருத்துவமனைக்கு அவனை பார்க்கும்படி சீக்கிரமாய் வந்தார். அவன், அப்பா, இப்பொழுது என்னால் முடியாது. ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறார். நான் எல்லாவற்றையும் சரி செய்கிறேன். நான் அதை சரிப்படுத்துகிறேன். ஆம், நான் சரிப்படுத்துகிறேன் என்றான். ஆமையா சகோதரனே, சரியாக அப்பொழுது மூச்சு திரும்ப சாதாரண நிலைக்கு வந்தான். அடுத்த ஞாயிறு அவன் சபைக்கு முன்பாக மேலே வந்து நின்று, நான் தேவனுக்கு முன்பாகவும் இந்த சபைக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். போதகருடைய வார்த்தையை கேட்க மறுத்தேன். கண்காணியின் வார்த்தையை கேட்க மறுத்தேன். இதை போன்ற பொல்லாப்பை நான் செய்ததற்காக என்னை மன்னிக்கும்படியாய் நான் இந்த சபையாரை கேட்டுக் கொள்கிறேன். தேவனின் ஜீவனை காப்பாற்றினார் என்றான். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவன் சரிபடுத்திக் கொண்டான். ஆம், அந்த விதமாகத்தான் அது இருந்தாக வேண்டும். பாருங்கள், புரிகின்றதா உங்களைதான்? நீங்கள் மட்டும் அதை தேவனுடைய வழியில் செய்தால் என்னவாயிருக்கும் பாருங்கள். இப்பொழுது நாம் செய்கின்ற விதத்தை பாருங்கள். நமக்கு ஒரு வாரிய கூட்டம் இருக்கிறது, நாம் அதில் நாம் இதை வைக்க வேண்டுமா என்கிறோம். நான் ஜெபகுடாரத்தை சொல்லவில்லை, ஆனால் புரொட்டஸ்டன்ட் ஜனங்களை கூறுகிறேன். நமக்கு ஒரு வாரிய கூட்டம் இருக்கிறது. நீங்கள் ஜோன்சி குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? அவனோடு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அவன் நம்மிடத்தில் உள்ளதை விட மெத்தடி சபையின் ஒரு மேலான அங்கத்தினராக இருப்பார் என கருதுகிறேன். அங்கேதான் காரியம், அதுதான் தவறானது. அந்த காரணத்தினால் தான் நாம் அவர்களுடைய பாரம்பரியங்களை வைத்துக் கொள்ளுகிறதில்லை. ஏதோ பேராயரை நாம் அழைக்க வேண்டியதாயிருக்கும், அல்லது அதை நீங்கள் என்னவென்று அழைப்பீர்கள், பெந்தேகோஸ்தே சபையில் மாவட்ட மனிதனை, மாவட்ட சபை அதிகாரியை, இந்த மனிதனின் நடத்தையை பார்க்கும்படி அழைக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்று வேறு நமக்கு கூறுகின்றது. அந்த காரணத்தினால் தான் அவர்களுடைய ஸ்தாபனங்களோடு நாம் விளையாடுவதில்லை. அந்த காரியத்தில் இருந்து நாம் விலகி சுயேட்சையா நிற்கிறோம். ஆமேன். என் மீது கோபமாயிருக்கிறீர்களா? நீங்கள் அதை செய்யாதீர்கள். நாளை இரவு ஒரு கால அது மிகவும் நல்ல கேள்விகளை கொண்டு வரக்கூடும். ஆனால் நாம் அது உண்மை பாருங்கள், நினைவிருக்கட்டும். இல்லை, நான் இதை இப்பொழுதே கூறுகிறேன். பல வித்தியாசப்பட்ட ஸ்தாபன சபைகளிலிருந்து இங்கே கூடி வந்திருக்கும் ஜனங்களாகிய உங்களைத்தான், சகோதரரே, நீங்கள் ஒரு கிறிஸ்தவன் அல்ல என்று நான் சொல்லவில்லை. உங்கள் ஸ்தாபனத்தில் ஆயிரக்கணக்கான அருமையான கிறிஸ்தவர்கள் இல்லை என்று நான் கூறவில்லை. நாங்கள் ஏன் ஒரு ஸ்தாபனமாய் இல்லை என்ற காரணங்களைத்தான் கூற முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் என்னால் அதை ஏற்க முடியாது. இல்லை ஐயா, நானும் நிச்சயமா செய்ய மாட்டேன். உங்களையும் என்ன நீங்கள் செய்ய வேண்டும் என்று கூறவும் முயற்சிக்க மாட்டேன். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி தேவனனை அழைத்திருந்தால் அப்பொழுது தேவன் செய்ய வேண்டும் என்று கூறின விதமாகவே நான் அதை பிரசங்கிப்பேன். அது இந்த வேதத்தில் இங்கே எழுதப்பட்டிருக்கிற விதமாகத்தான். நான் இதனோடு இதன்படியாக இல்லை என்றால் அப்பொழுது தேவன் என்னை அதற்காக நியாயம் தீர்ப்பார். ஆனால் ஓனாய் வருகிறதையோ அல்லது எதிராளி வருகிறதையோ நான் கண்டு அவர்களை எச்சரிக்க தவறினால் அப்பொழுது தேவன் என்னை கணக்கு கேட்பார். ஆனால் நான் உங்களை எச்சரித்தால் அப்பொழுது அது உங்களை பொறுத்ததாக இருக்கும். புரிகின்றதா? நினைவிருக்கட்டும், அங்கே கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும். மனுஷர்கள் தற்பெரியராயும் வீம்புகாரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். தூஷிக்கிறவர்களாய், ஓ, அவர்கள் ஒரு கூட்ட புத்தி இல்லாதவர்கள். அற்புதங்களின் நாட்கள் கடந்து போயிற்று, அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது. அவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசி. இப்பொழுது நமக்கு தெரியும், நம்முடைய பெண்கள் நம்முடைய ஆண்களை போன்று அவ்வளவு அறிவு அவர்களுக்கு இருக்கிறது. அதை நான் சிறிதும் ஆட்சேபிக்கவில்லை. ஆனால் தேவனுடைய வேதாகமோ அவளை பிரசங்க பீடத்தில் இருந்து தூர வையுங்கள் என்று கூறுகிறது. அது எனக்கு போதுமானதாக இருக்கிறது. பாருங்கள், அது உண்மை. சரி, புரிகின்றதா? நல்லது. இப்பொழுது நமது ஸ்தாபனங்கள் அங்கே உங்களுடைய ஜெப கூடாரத்தில் இருப்பது போன்று அவ்வளவு அருமையான ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று கூறலாம். நான் அதை ஒரு சிறிதும் கூட கூறவில்லை. ஆனால் ஸ்தாபனங்களை வேதாகமம் கண்டனம் செய்கிறது, அது உண்மை. எனவே இப்பொழுது உங்கள் சபைகளில் அருமையான அங்கத்தினர்கள் இல்லை என்று நான் கூறவில்லை. அது அற்புதமாக இருக்கிறது, அவர்கள் அருமையான ஜனங்கள். கத்தோலிக்கரையும் இன்னும் மற்ற ஸ்தாபனங்களையும் நான் சந்தித்ததில் அருமையான ஜனங்களில் சிலர் அதில் இருக்கின்றனர். இப்பொழுது நண்பர்களே, நாம் இதை கொண்டு போகிற விதத்தில் கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த ஒரு சில தியானிப்புகளில் நாம் அதை கொண்டு வர நாளை பிற்பகலிலும் இருக்குமா அல்லது இருக்காதா என்பதை ஒரு கால் நாளை காலையில் நான் உங்களுக்கு கூறுகிறேன். நாம் இதை செய்ய முயற்சிக்கிறதற்கு காரணம், நான் அதை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கொண்டு வர விரும்புகிறேன். யாரையாவது உங்களுடன் உடனடைத்து வர விரும்பினால் நீங்கள் அதை செய்ய பரிபூர்ணமாக வரவேற்கப்படுகிறீர்கள். ஆனால் இப்பொழுது நினைவிருக்கட்டும், வெறுமென முயற்சித்து குற்றம் கண்டுபிடிப்பதற்காக இங்கே வராதீர்கள் அல்லது குற்றம் கண்டுபிடித்து இங்கிருந்து போகாதீர்கள். நான் என்னுடைய சபையாரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் பாருங்கள், என்னுடைய சபையாருக்கு புறம்பாக நான் போதிப்பதில்லை. ஏனென்றால் அது அடுத்தவனுடைய வேலையாயிருக்கிறது. அதாவது அவர் அந்த மந்தையின் மேய்ப்பனாக இருக்கிறார். நேராக திரும்பி ஆதியாகமத்துக்கு செல்வோம். அவர் அதை நேராக அதன் ஊடாக வெளியே இழுப்பார். அது எங்கே இருக்கிறது என்று நாம் பார்ப்போம். நாம் இப்பொழுது ஆதியாகமத்துக்கு சென்று ஏன் ஒரு வேசிப்பிள்ளை 14 தலைமுறைகளுக்கு கர்த்தருடைய சபைக்குள் பிரவேசிக்க கூடாது என்பதை கண்டறியப் போகிறோம். அந்த பாவத்தை ஓடி தீர்க்க அதற்கு 400 வருடங்கள் செல்லும். எப்படி பெற்றோரின் அநீதி அவர்களுடைய பிள்ளைகளிடத்திலும் அவர்களுடைய பிள்ளைகளிடத்திலும் விசாரிக்கப்படுகிறது என்பதையும், அது எப்படி ஆதியாகமத்தில் துவங்கினது முதலானவைகளையும் நாம் கண்டறியப் போகிறோம். பின்னர் அது எப்படி என்று நாம் பின்னிட்டு போய் தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாக அங்கே ஒரு அணு உடைவதற்கு முன்னர், அங்கே ஒரு வெளிச்சமோ ஒரு எரி நட்சத்திரமோ தோன்றுவதற்கு முன்னர், தேவன் ஒவ்வொரு சிருஷ்டியையும் பூமியின் மேல் இருக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் குறித்தும்
தேவன் அறிந்திருந்தார். எல்லையற்றவர் என்ற வார்த்தைக்கு விளக்கத்தை கொடுக்கக்கூடியவர்கள் அல்லது அந்த வார்த்தையை உடைத்து அந்த வார்த்தையின் அர்த்தத்தை சொல்லக்கூடியவர்கள் இங்கே யாராவது இருக்கிறார்களா? அப்படியே உங்கள் புகைப்பட கருவியை எல்லையற்றத்திற்கு திருப்புங்கள். அது அங்கிருந்துதான், அவ்வளவுதான். பாருங்கள், எல்லையற்றது, நம்மால் முடியாது. எல்லையுள்ள நம்முடைய சிந்தையில் எல்லையற்ற சிந்தையால் சிந்திக்கக்கூடியவைகளை எப்பொழுதுமே கிரகித்துக் கொள்ள முடியாது. நம்மால் அதை செய்ய முடியாது. உங்களைத்தான், அதை உங்களால் செய்ய முடியாது. புரிகின்றதா? ஆனால் உங்களால் கூடுமானால் கவனித்து ஆவியில் பற்றிக் கொண்டால் அதனுடைய போக்கை அங்கே உங்களால் உணர முடியும். பின்னர் வேத வார்த்தைகளில் இங்கே வந்தால் இப்பொழுது நீங்கள் அதை காண்பீர்கள். பாருங்கள், உலக தோற்றத்துக்கு முன்னர் உண்டா இருக்கிறதை காண முடியும். இப்பொழுது இயேசு கிறிஸ்து தான் தேவ ஆட்டுக்குட்டி என்று வேதம் கூறுகின்றது. உங்களில் யாராவது நாளைக்கு இதை முடிக்கையில் இங்கே இல்லாமல் போகலாம். எனவே இப்பொழுது நன்றாக கூர்ந்து கவனியுங்கள். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து என்று வேதம் கூறுகின்றது. அது சரிதானே? அவர் எப்பொழுது அடிக்கப்பட்டார்? உலக தோற்றம் முதல். அதுதான் உலகம். உடைக்கப்பட்ட ஒரு கூட்ட அணுக்களால் உண்டாக்கப்பட்டிருந்தால் சூரியன் அந்த விதமாய் இருப்பதற்கு முன்னர் சூரியனிலிருந்து அக்கறைக்கு இழுத்துக் கொண்டதான உலகம். அப்படியானால் சூரியனில் அணு என்ற ஒன்று இருந்து அது சூரியனில் முதலாவதாக உடைந்திருந்தால், இது சூரியனிலிருந்து வெளிவந்த ஒரு எரி நட்சத்திரமாயிருந்தால், ஒரு எரி நட்சத்திரம் உண்டாவதற்கு கோடி 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 கணக்கான வருஷங்களுக்கு முன்னர் கிறிஸ்து அடிக்கப்பட்டார். தேவனுடைய மகத்தான சிந்தையானது ஒரு காரியத்தின் மேல் தீர்மானமாய் இருக்குமானால் அது முடிவு பெற்ற ஒரு பொருளாயிருக்கிறது. உண்டாவதாக என்று தேவன் கூறின போது அது ஏற்கனவே ஒரு முடிந்து தீர்ந்ததாக இருக்கிறது. அதற்கு கோடிக்கணக்கான ஆண்டுகள் எடுத்துக்கொண்டாலும் அவர் அதை கூறின மாத்திரத்தில் அது ஏற்கனவே முடிந்து தீர்ந்ததாக இருக்கிறது. உலக தோற்றம் முதல் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட பொழுது அதே வேதம் அதே ஆவி எழுதி உலக தோற்றத்துக்கு முன்னே ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டது என்று கூறுகிறது. எனவேதான் அந்த மனிதன் அங்கே மகிமையிலே ஒரு புதிய பெயர் எழுதப்பட்டுள்ளது என்ற பாடலை பாடினான். அவன் நல்ல அர்த்தத்தோடு எழுதினான். ஆனால் அது வேத வார்த்தையின்படியா இல்லை. புரிகின்றதா? உலகமே உண்டாவதற்கு முன்னரே அந்த பெயர் அங்கே மகிமையிலே எழுதப்பட்டது. ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட பொழுதே நம்முடைய பெயர்கள் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டது. ஒரு சிறு வேத வசனத்தை உங்களுக்கு காட்டுகிறேன். இன்னும் ஒரு நிமிஷம் பொறுத்துக் கொள்வீர்களா? அது இப்பொழுது என் மனதிற்கு வருகிறது. நேராக அதற்கு திருப்ப முடியும் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை. இவ்வளவு நேரமாக உங்களை காக்க வைத்ததற்காக நான் வருந்துகிறேன். ஆனால் நான் சொன்னேன் அது நள்ளிரவு ஆகிவிடும் என்று. அது அவ்வளவு மோசமாக இல்லை. ஆனால் இந்த ஒரு வசனத்தை அதை நான் எடுக்க விரும்புகிறேன். இப்பொழுது நீங்கள் என்னோடு ரோமரின் புஸ்தகத்துக்கு திருப்பி என்னுடன் இதை வாசிக்க நான் விரும்புகிறேன். நாம் ரோமர் 8 இங்கு எங்கேதான் நான் கண்டுபிடிக்கிறேன். இப்பொழுது ரோமர் 8:28 இதை நீங்கள் என்னோடு ஜெபத்தோடு சேர்ந்து வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இங்கே தேவன் என்ன கூறியிருக்கிறார் என்பதை இப்பொழுது கவனியுங்கள். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ என்னோடு சேர்ந்து வாசிக்கிறீர்களா? தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு, சரியா? தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். உலக தோற்றம் முதற்கொண்டு தேவன் கீழே நோக்கி பார்த்தபோது, இப்பொழுது நல்லது, நான் இதை செய்ய போகிறேன், ஓ இப்பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம் என்று தேவன் தம்முடைய அலுவலை நடத்துவதில்லை. புரிகின்றதா? அங்கே ஒன்றுமே இல்லை. நினைவிருக்கட்டும், அநீதி நீதியானது முறை தவறும் போது பாவமாயிருக்கிறது. பிசாசினால் சிருஷ்டிக்க முடியாது. எல்லாரும் அதை புரிந்து கொண்டீர்களா? அது இந்த சபையின் ஒரு உபதேசமாயிருக்கிறது. பிசாசினால் சிருஷ்டிக்கவே முடியாது. தேவன் சிருஷ்டித்ததை அவனால் முறை தவறு செய்ய முடியும். முறை தவறு செய்தல் என்றால் என்ன? இங்கே எல்லாரும் வயது வந்தவர்களாக காணப்படுகிறீர்கள். பெருவாரியாக இதை கவனியுங்கள். நாம் திருமணமானவர்கள், மணமான மனிதர்களாகிய மணமான ஸ்திரீகளாகிய நீங்களும் ஒன்று சேர்ந்து கணவன் மனைவியாக ஜீவிக்கலாம். அந்த ஸ்திரீகள் அவர்களுடைய புருஷன்மாரோடு இருக்கும் வரைக்கும் அவர்கள் கன்னிகளாயிருக்கிறார்கள். அது உண்மை. அது நீதியும் சட்டப்படியாயும் இருக்கிறது. அது எல்லாம் சரிதான். அவ்விதமாய் செய்ய அது தேவனாலே நியமிக்கப்பட்டதாயிருக்கிறது. இன்னொரு ஸ்திரீயாலும் கூட உன் மனைவி செய்கின்ற கிரியையை அவளாலும் செய்ய முடியும். அவைகளில் ஒன்றில் நீங்கள் தேவனுடைய பார்வையில் நீதியாயிருக்கிறீர்கள். அதே கிரியையை நீங்கள் இன்னொரு ஸ்திரீயோடு செய்யும் போது நீங்கள் தேவனுக்கு முன்பாக மரண ஆக்கினைக்குள்ளாகிறீர்கள். அது என்ன? நீதி முறை தவறுகிறதா இருக்கிறது. பாருங்கள், நீதி முறை தவறுகிறது. இப்பொழுது பிசாசினால் சிருஷ்டிக்க முடியாது. ஆனால் தேவன் ஏற்கனவே சிருஷ்டித்ததை அவன் முறை தவறு செய்கிறான். ஒரு பொய் என்றால் என்ன? அது சத்தியம் முறை தவறுகிறதா இருக்கிறது. யாரோ சொன்னார்கள், ஓ அது சனிக்கிழமை இரவு 9 மணி. ஆம், பில் பிரஹாம் ஜெஃபர்சன் மில்லில் இருந்தார் என்று. சரியானது. அங்கே அந்தோனி மதுமான கடையில் வெறித்திருந்தார். ஒரு பொய். அது என்னவாயிருக்கிறது? நான் ஜெஃபர்சன் வில்லில் இருந்தேன். அது உண்மைதான். அது நீதியானது ஒரு பொய்யாக முறை தவறியதாகும். நான் என்ன சொல்கிறேன் என்று உங்களுக்கு புரிகிறதா? பாருங்கள், ஒரு பொய்யானது சரியானதை முறை தவற செய்கிறது. அது நான் எங்கே இருந்தேன் என்பதை கூறுகிறதா இருக்கிறது. இப்பொழுது சபையில் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன் என்று கூறியிருந்தால் சரியாக இருக்கும். அது நீதியாயிருக்கிறது. அவன் உண்மையை கூறினான். மதுபான கடையில் குடித்துக் கொண்டிருந்தார். ஒரு பொய். முறை தவறி இருக்கிறது. பாருங்கள், உண்மை முறை தவறி இருக்கிறது. நான் என்ன சொல்கிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா? அநீதியாவும் நீதி முறை தவறினதாக இருக்கிறது. மரணம் அது என்ன? ஜீவன் முறை தவறினதாக இருக்கிறது. சுகவீனம் என்ன? சுகம் முறை தவறியதாக இருக்கிறது. நீங்கள் ஒரு நல்ல திடகாத்திரம் உள்ளவனாக இருக்க வேண்டியவர். சரி, நீங்கள் சுகவீனமாக இருந்தால் அது என்ன? உங்களுடைய ஆரோக்கியம் முறை தவறி இருக்கிறது. பாருங்கள், அதற்குள்ளதெல்லாம் அங்கே அவ்வளவுதான். அது என்னவாக இருக்கிறது? வாலிபமான அழகான மனிதனாய், வாலிபமான அழகான ஸ்திரீயாய் நீங்கள் வழக்கமாக இருப்பீர்கள். இப்பொழுதோ நீங்கள் சுருக்கம் விழுந்து வயதாகிக் கொண்டே போகிறீர்களே. அது என்ன? ஜீவன் முறை தவறினதாக இருக்கிறது. பாருங்கள், மீண்டுமாய் அப்படியே சுற்றி கொண்டு வருதல். புரிகின்றதா? அது திரும்பி வந்தாக வேண்டும். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அதை திரும்ப கொண்டு வருவதாக தேவன் வாக்களித்திருக்கிறார். அப்படியா இருக்கிறதென்றால் அது இங்கு இருக்கிறது என்று நாம் அறிவோம். எனவே அது இருக்கின்ற அந்த நிச்சயத்தின்படியே தேவன் அதை மீண்டுமாக கொண்டு வரப்போகிறார். அவர் அதை வாக்களித்து அதை செய்வேன் என்று ஆணையிட்டிருக்கிறார். அதுதான் நமக்கு இப்பொழுது எந்தவிதமான ஒரு ஜனங்களாய் நாம் இருக்க வேண்டும். இந்த காரியங்கள் எல்லாம் எப்படி சம்பவித்தது என்று இப்பொழுது கவனியுங்கள். அவர் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். அவர் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எப்பொழுது? உலக தோற்றத்துக்கு முன்பே, உலகம் துவங்குவதற்கு முன்னரே. இப்பொழுது நம்மால் மட்டும் இந்த வேத வாக்கியத்தை எடுத்து அதை அப்படியே சரியென நிரூபித்தால் அதற்கு நமக்கு பல மணி நேரமாகும். ஆனால் நாம் அதை செய்ய விரும்பவில்லை. ஆனால் இந்த எல்லா அநீதியும் இங்கே நீதியானது அநீதியானதற்கு முறை தவறினதாயிருக்கிறது. அதைதான் பிசாசு செய்கிறான். கணக்கு கொடுக்க வேண்டிய வயதிற்கு நீங்கள் வரும்பொழுது எது தவறானது எது சரியானது என்பதை அறிந்து கொள்ளுகிறீர்கள். உங்களுடைய தவறிலிருந்து நீங்கள் திரும்ப வேண்டியவர்களாயிருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் பாவத்தில் பிறந்து அக்கிரமத்தில் உருவாகி பொய் பேசுகிறவர்களாய் உலகத்துக்கு வந்தீர்கள். அப்பொழுது நீங்கள் சரீர இச்சையின் உறவால் பிறக்கிறீர்கள். அதன் பிறகு ஒரு புதிய பிறப்பை பெற்றுக் கொள்ளும்படியாக, பரலோகத்துக்குள் பிரவேசிக்கும்படியாக நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டியவர்களாயிருக்கிறீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு இங்கே கிடைக்கின்ற இந்த விதமான ஒரு பிறப்பு, புதிய பிறப்பானது சரீரத்தின் உயிர்த்தெழுதலாய் இருக்கிறது என்று யெகோவாவின் சாட்சிகள் கருதுவது மிகவும் தவறானதாயிருக்கிறது. நீங்கள் பாருங்கள், அது அந்த விதமாய் இருக்க முடியாது. புரிகின்றதா? அது ஏதாவது ஒரு காரியமாக இருந்தாக வேண்டும். நீங்கள் கால கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறீர்கள். நித்தியமானதாக இருக்கின்ற ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் துவக்கமும் முடிவும் இல்லாததாக இருக்கின்ற ஒன்றேயாகும். நித்தியமாக இருக்கின்ற எந்த ஒரு காரியமும் ஒரு துவக்கமே இல்லாததாயும் அல்லது அதற்கு முடிவென்ற ஒன்றே இருக்காது. புரிகின்றதா? எனவே நீங்கள் தேவனில் ஒரு பகுதியாக இருந்தால் உங்களுக்குள்ளாக இருக்கும் ஆவிக்கு ஒரு துவக்கம் என்பதே இல்லாமலும் அல்லது அதற்கு ஒரு முடிவு என்பதே ஒருபோதும் இல்லாததாயும் உங்களுக்குள்ளாக இருக்கின்ற அந்த ஆவியினால் நீங்கள் நித்தியமாய் ஜீவிக்கிறீர்கள். புரிகின்றதா? அந்த தெய்வீக அன்பை போன்று பின்னர் அது மாம்ச பிரகாரமான அன்புக்கு வந்து அதற்கு பின்னர் இச்சிக்கும் அன்புக்கு வருகிறது. அது அப்படியே தொடர்ந்து முறை தவறிக்கொண்டே போய் முடிவில் ஒரு ஒன்றாய் திரட்டப்பட்ட குழப்பமாயிருக்கிறது. ஏன்? அந்த ஒரே வழிதான். இயேசுவானவர் நம்மை எடுக்கும்படியாக அதே ஏணியில் இறங்கி வந்து மிகவும் உயர்வான ஒரு உருவிற்கு மிகவும் தாழ்வானதிலிருந்து நம்மை உயரே கொண்டு போனார். மரணத்திலிருந்து ஜீவனுக்கும் சுகவீனத்திலிருந்து ஆரோக்கியத்துக்கும் அநீதியிலிருந்து நீதிக்கும் நம்மை கொண்டு சென்றார். புரிகின்றதா? தாழ்வானதிலிருந்து உயர்வானதற்கு கொண்டு செல்லும் பொருட்டாக அவர் உயர்வானதிலிருந்து தாழ்வானதாக ஆனார். அவருடைய கிருபையின் மூலமாக நான் அவராகவும் மகிமையின் சிங்காசனத்தின் சுதந்திரவாளியாகவும் ஆகும்படியாக அவர் நானாக ஆனார். நான் அந்த காரியங்களை குறித்து என்ன சொல்லுகிறேன் என்று புரிகின்றதா? இப்பொழுது பாருங்கள், அக்கறையிலே அணுக்களில் இந்த உலகம் துவங்குவதற்கு முன்னான காலத்தில் என்ன சம்பவிக்கப் போகிறது என்பதை தேவன் கண்டபோது சரியாக அந்த நேரத்திலே அங்கே அவர் உன்னை கண்டார், அவர் என்னை கண்டார், அவர் ஒவ்வொரு ஈயையும் வண்டையும் தவளையும் கொசுவையும் பூமியின் மேல் இருக்கின்ற எல்லா காரியங்களையும் கண்டார். அவர் அதை அங்கேயே கண்டார், நிச்சயமாக அவர் கண்டார். இப்பொழுது நான் குமாரனை கீழே அனுப்புகிறேன், அவன் மறிக்கட்டும், ஒருவேளை யாராவது அவன் மேல் பரிதாபப்படலாம், அது அவ்வளவு பரிதாபமான ஒரு காரியமாகி ஒரு கால் யாராவது ஒருவேளை ரட்சிக்கப்படலாம் என்று அவர் ஒருபோதும் கூறினதில்லை. யார் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதை அவர் முன்னறிந்திருந்தார். ஆமையா? அவர் நான் ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகித்தேன் என்று அவர்களில் ஒருவருக்கும் தாங்கள் யார் என்று நிரூபிக்க தருணம் கொடுப்பதற்கு முன்னரே கூறினார். ஏனென்றால் அவர்கள் என்ன என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர் அறிந்திருந்தார், அவர் எல்லா காரியத்தையும் அறிந்திருந்தார். நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றும் நீங்கள் பிறப்பதற்கு முன்னரே, உலகம் உண்டாவதற்கு முன்னரே அவர் அறிந்திருந்தார். இப்பொழுது பாருங்கள், நீங்கள் அறிந்த வண்ணமாக நான் ஒரு துப்பாக்கி சுடுபவன், எனக்கு துப்பாக்கி என்றால் பிடிக்கும். டெக்சாஸில் இருக்கும் சில ஸ்திரீகள், அது டெக்சாஸ் என்று நான் நினைக்கிறேன், எனக்கு ஒரு ஸ்விஃப்ட் .220 துப்பாக்கியை வாங்கி கொடுத்தார்கள். அப்படி ஒன்று எனக்கு இருக்க வேண்டும் என்று எப்பொழுதுமே நான் விரும்பினேன். எனக்கு பரிசோதித்து பார்க்க விருப்பம். அது மிகவும் சக்தி வாய்ந்த சுடும் சிறிய துப்பாக்கி. அது ஒரு 22 புல்லட், 48 கிரெயின் புல்லட் தோட்டா உபயோகிக்கும் துப்பாக்கி. உங்களால் அதை கையாள முடியும். இப்பொழுது அதன் தொழிற்சாலை அது செய்யக்கூடாது, அதிக அபாயம் நிறைந்தது என்று கூறுகிறது. ஆனால் உங்களால் அந்த தோட்டாவை ஒரு வினாடிக்கு 5000 அடிக்கு உபயோகப்படுத்தி அதை இன்னமும் அதன் நிலையில் வைத்திருக்கலாம். ஒரு வினாடிக்கு 5000 அடி, அது ஒரு வினாடிக்கு 1 மைல். வேறு வார்த்தைகளில் கூறினால், 200 கிஜ தூரத்தில் உட்கார்ந்திருக்கும் பருந்தை சுடுவீர்களானால் குண்டு பட்டு சிறகுகள் பறப்பதை துப்பாக்கி குறி திரும்புவதற்குள் காணலாம். புரிகின்றதா? நீங்கள் பல்குத்தியின் தட்டையான பகுதியை மருந்துக்குள் நுழைத்து அதை வெளியே எடுத்து அந்த பாகத்தில் இருக்கின்ற அந்த அளவு மருந்தை அங்கே போட்டால் அதுவே போதுமானதாயிருக்கும். இந்த கட்டிடத்தின் கடைசியில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பன்றியை சுட்டால் அது வெறுமென உட்கார்ந்து உன்னை நோக்கி பார்க்கும். என்ன விஷயம்? தோட்டா அவ்வளவாய் சிதைந்து மிகவும் வேகமாக செல்கிறது. நீங்கள் வேண்டுமானால் இங்கிருக்கும் அங்கிருக்கும் இடையே ஒரு காகிதத்தை போட்டால் அதன் மேல் தோட்டாவின் சிறு பொடி கூட விழுவதில்லை. அது அப்படி சாம்பலாக ஆவதில்லை, எரிமலை சாம்பலாக ஆவதில்லை. அது அது எல்லா நிலையும் கடந்து செல்கிறது. அது அதில் உள்ள செம்பையும் ஈயத்தையும் மீண்டுமாய் அதன் அமில நிலைமைக்கு ஆக்குகிறது. அது கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பு என்ன நிலையில் இருந்ததோ அந்த நிலைக்கு சென்று விடுகிறது. இப்பொழுது என் கையில் ஒரு 48 கிரேன் தோட்டாவை வைத்திருக்கேன் என்றால் அடுத்த ஒரு வினாடியில் அது கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பிருந்த நிலையை அடைந்து விடுகிறது. இந்த உலகமானது இன்னும் கோடிக்கணக்கான ஆண்டுகள் நிலைத்திருக்குமானால் அது மீண்டுமாக ஒரு தோட்டாவாக ஆகும் வாய்ப்பு அதற்குண்டு. அதை திரும்பமாக கொண்டு வரக்கூடும் ஏனென்றால் அது மீண்டும் செம்பாக உருவாகியிருக்கும். இப்பொழுது தேவன் என்ன செய்தார் என்று பாருங்கள். அப்பொழுது நீங்கள் அவரை நேசிப்பீர்கள். பின்னர் நீங்கள் வீட்டிற்கு போய் காலையில் கொஞ்ச நேரம் கடிய தூங்கி
முன்னதை காட்டிலும் இன்னும் அதிகமாக அவரை நேசிப்பீர்கள். இப்பொழுது தேவன் ஒரு கான்ட்ராக்டராக இருக்கிறார். எத்தனை பேர்களுக்கு அது தெரியும்? அவர் ஒரு வீடு கட்டுபவர். சரி, கூர்ந்து நன்றாய் கவனியுங்கள். இப்பொழுது தேவன காலத்திலே அவர்கள் கூறுகிறார்கள், இப்பொழுது காலக்கிரம அட்டவணையாளர்களின் அதை பற்றின கருத்தை நாம் எடுத்துக் கொள்ளப் போகிறோம். தேவன் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் உலகத்தை உண்டாக்கப் போகின்ற போது அவர் துவங்கினார். அவர் ஒரு கருத்தை அவருடைய சிந்தையில் கொண்டவராயிருந்தார். இப்பொழுது நீங்கள் சகோதரன் பிரணம், அவர் அவ்வளவு மகத்தானவராய் இருந்தால் பாவம் உண்டாகும்படி அவர் எப்படி பிசாசை அனுமதித்தார் என்று கூறப்போகிறீர்கள்? அவர் பிசாசை சிருஷ்டிப்பதற்கு முன்னரே அவன் பிசாசாய் இருக்க போகிறான் என்பதை அவர் அறிந்திருந்தார். மகிமை! இப்பொழுது நான் பக்தி பரவசம் அடைகிறேன். ஓ என்ன, பிசாசை சிருஷ்டிப்பதற்கு முன்னதாகவே அவன் பிசாசாக இருக்க போகிறான் என்பதை அவர் அறிந்திருந்தார். இப்பொழுது அதை குறித்து என்ன என்று நீங்கள் கேட்கலாம். அவர் ஏன் அவனை பிசாசாக இருக்கும்படி அனுமதித்தார் என்று நீங்கள் கேட்கலாம். அவர் தேவன் என்று நிரூபிக்கப்படும்படியாக அனுமதித்தார். அதன் காரணமாகத்தான் அவர் அதை செய்தார். ஏன் அங்கே அநீதி இருந்தது? ஏன்? எது முதலில் இருந்தது? ஒரு இரட்சகரா அல்லது பாவியா? எது முதலில் இருந்தது? ஒரு இரட்சகர். ஒரு சுகமளிப்பவரா அல்லது ஒரு சுகவீனமான நபரா? யார் முதலாவது இருந்தது? ஒரு பாவி இருக்கும்படியாக ஏன் அனுமதிக்கப்பட்டது? ஏனென்றால் அவருடைய தன்மைகள் ஒரு இரட்சகராக இருக்கிறது. ஒரு பாவியே இல்லாதிருப்பானேயானால் அவர் ஒரு இரட்சகர் என்றே அறியப்பட்டிருக்க மாட்டார். அல்லேலூயா! எல்லா காரியங்களும் அவருடைய மகிமைக்காக முடியும்படியாக செய்ய அவரால் முடியும். பானையானது குயவனிடத்தில் நீ ஏன் என்னை இன்னிவிடமாக செய்தாய் என்று கூற முடியுமா? குயவனின் கரத்தின் மேல் இருப்பவர் யார்? களிமண் யார் கரத்தில் இருக்கிறது? அது யாருடைய கரத்துக்குள் இருக்கிறது? ஓ மதியீனனே, அந்த நோக்கத்துக்காகவே அவர் பார்வோனை எழுப்பினதாக அவர் சொல்லவில்லையா என்று பவுல் கூறினார். நிச்சயமாக உலகம் என்ற ஒன்று இருப்பதற்கு முன்னதாகவே அவர் அறிந்திருந்தார். யார் என்னவாக இருப்பார்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர் ஒரு இரட்சகராக இருப்பதற்காக பாவம் அங்கே இருக்கும்படி அவர் அனுமதித்தார். அவர் ஒரு சுகமளிப்பவராக இருப்பதற்காக சுகவீனம் அங்கே இருக்கும்படி அவர் அனுமதித்தார். அவர் அன்பு என்பதாக இருக்கும்படியாகவே பகை அங்கே இருக்கும்படி அவர் அனுமதித்தார். நிச்சயமாக அவர் செய்தார். அவர் தேவனாய் இருக்கிறார். அது அவருடைய தன்மைகளாய் இருக்கிறது. அவருடைய தன்மைகளை காணும்படி செய்ய அவர் ஏதாவது காரியத்தை உடையவராய் இருக்க வேண்டும். ஒரு இரவு என்ற ஒன்று இருக்கிறதென்று எப்படி நீங்கள் அறிவீர்கள்? அப்படி ஏதாவது இருந்ததென்று உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாமே பகல் வெளிச்சமாய் இருந்தால் இரவு என்ற ஒன்று இருந்ததென்று நீங்கள் எப்படி அறிய முடியும்? பகல் வெளிச்சம் உண்டு என்பதை நிரூபிக்கும்படியாகவே அங்கே ஒரு இரவு இருக்கிறது. நிச்சயமாக அங்கே இருக்கிறது. அவர் என்ன செய்தார் என்று நீங்கள் பார்த்தீர்களா? ஆனால் உலக தோற்றத்துக்கு முன்பாக அவர் அக்கறையில் இருந்தபோது அந்த பழைய சூரியனை அவர் எடுத்து, நாம் இப்போது ஜீவித்துக் கொண்டிருக்கின்றதான இந்த பழைய நட்சத்திரமாகிய இந்த பூமியை அவர் சுற்றி வர செய்வதற்கு முன்னதாக அவர் அதை சூரியனை கொண்டு பார்ப்பித்து அதை சூரியனை சுற்றி வைத்தார். இதோ இருக்கிறது சூரியன் என்று கூறினார். அவர் அதை இந்த பக்கமாக பார்ப்பித்து அது அங்கே கோடிக்கணக்கான வருஷங்கள் தொங்கிக் கொண்டு இருக்கும்படியா செய்தார். அவர் என்ன உண்டாக்கி கொண்டிருந்தார்? ஏதோ வாயுக்களை. அவர் அப்படியே இன்னொரு பக்கத்துக்கு சென்று அவர் வேறு ஏதோ காரியத்தை உண்டாக்கினார். அவர் அங்கே என்ன உண்டாக்கி கொண்டிருந்தார்? கொஞ்சம் பொட்டாசியம். அவர் அப்படியே சுற்றி கொண்டு இந்தபடியாக சென்று அவர் அங்கே என்ன பண்ணிக் கொண்டிருந்தார்? கொஞ்சம் கால்சியத்தை உண்டாக்கி கொண்டிருந்தார். அவர் என்ன பண்ணிக் கொண்டிருந்தார்? அவர் உன்னையும் என்னையும் உண்டாக்கி கொண்டிருந்தார். அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? ஒரு கான்ட்ராக்டர் அவனை சுற்றிலுமாய் அவனுடைய 2x4 அவனுடைய 2x8 அவனுடைய பலகைகள் அவனுடைய பக்கவாட்டுகள் கிடப்பது போன்று அவனுக்கு தெரியும் எத்தனை கட்டிடங்கள் அவன் கட்டப்போகிறான் என்று. நாம் 16 மூலப்பொருட்களை கொண்டு உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம் எல்லாரையும் உண்டு பண்ணிக் கொண்டிருந்தார். உலகம் உண்டாவதற்கு முன்னர் நாம் எல்லாரும் அங்கே கிடந்தோம். அந்த நேரத்தில் அது ஒரு கால் நீண்ட சதுரமாய் இருந்திருக்கலாம். எப்படி இருந்ததென்று எனக்கு தெரியாது. அவர் எதற்காக பொன், செம்பு, வெண்கலம், தண்ணீர் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தார். அவர் ஒரு கான்ட்ராக்டர். அவர் ஒரு கட்டிடம் கட்டுபவர். அவர் எல்லா காரியங்களையும் அங்கே வெளியே கொட்டி வைத்திருந்தார். எல்லாம் வெட்டப்பட்டு உருவம் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. அவர் அதையெல்லாம் செய்து முடித்த போது அது ஒரு பெரிய எரிமலை எழுச்சியாயிருந்தது. அந்த எரிமலை குழம்புகள் அப்படியே அங்கே கோடிக்கணக்கான வருஷங்கள் இருந்து கொஞ்சம் கால்சியம் உண்டு பண்ணும்படியாக
ஆசைபாடும்படி விடப்பட்டிருந்தது.
அது என்ன?
அது உன்னில் ஒரு பகுதியே.
பின்னர் இந்த பூமியின் மேல் ஒரு சிறு ஜீவனும் இருப்பதற்கு முன்னர் நம்முடைய சரீரங்கள் இங்கே கிடந்தன. அல்லேலூயா. இந்த பூமியின் மேல் ஒரு சுட்டு ஈர பசை வருவதற்கு முன்னர் நாம் இங்கே கிடந்தோம். ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் மேலும் கீழுமாக நடந்த பொழுது நான் இங்கே கிடந்தேன். ஆமென். ஆமையா. ஓ மகிமை. கேருபீன்கள் விடிவெள்ளி நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கெம்பீரித்த போது ஜீவ சுவாசம் எனக்குள் வரும்படியாக நான் இங்கே கிடந்து காத்துக் கொண்டிருந்தேன். நான் இங்கே இருந்தேன். அவர் என்னை இங்கே உண்டாக்கி என்னுடைய சரீரம் இங்கே கிடக்கும்படி செய்தார். ஆமையா. நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்பது அல்ல. என்ன? அது எப்படி இங்கே வந்தது? அது இங்கே கிடக்கும்படி தேவன் செய்தார். தேவன் அதை உண்டு பண்ணினார். பெட்ரோலியம், பொட்டாஷ், விண்வெளிச்சம் போன்ற 16 அம்சங்களால் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், நாம் இங்கே கிடந்தோம். அதன் பின்னர் என்ன சம்பவித்தது? பின்னர் தேவன் பரிசுத்த ஆவியானவரிடத்தில் நாம் அவைகளை அடையாள ரீதியில் கொள்வோம் என்றார். இப்பொழுது நீ புறப்பட்டு போ, அந்த உலகத்தோடு நீ அன்பு கூர்ந்து கொண்டு போ. ஏனென்றால் நான் அன்பாய் இருக்கிறேன், நீயோ என்னுடைய ஒரு உற்பத்தி பொருளாய் இருக்கிறாய். எனவே இப்பொழுது நீ போய் அந்த உலகத்தோடு அன்பு கூறு. பெரிய பரிசுத்த ஆவியானவர் நாம் நினைக்கிறோம், அங்கே வெளியே இப்பொழுது ஒரு பட வடிவில் வா. அது அந்தவிதமாய் அல்ல. நிச்சயமாக பரிசுத்த ஆவியும் தேவனும் அதே ஆள், அதே நோக்கம், அதே அவருடைய நோக்கமாய் நபராய் இருக்கிறார். என்னை மன்னிக்கவும். அவருடைய செட்டைகளை உலகத்தை சுற்றி விரித்து அசைவாட துவங்கினார் என்று கூறுங்கள். அந்த அசைவாடுதல் என்றால் என்ன? பெட்டைக்கோழி தன் குஞ்சுகளிடத்தில் கூவிக்கொண்டும் கிளக் கிளக் என்று அன்பு காட்டிக் கொண்டும் இருப்பது போன்றதுதான் அசைவாட்டம். ஓ ஜீவனே, புறப்பட்டு வா என்று அவர் கூச்சலிட்டார். அவர் சுற்றுமுற்றும் பார்த்தார். இந்த பூமியின் மேல் எனக்கு அழகு இருக்க வேண்டும், வெளிச்சமே புறப்பட்டு வா. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடிக் கொண்டிருந்தார். அவர் அப்படி செய்த போது அங்கே மலையில் இருந்து கொஞ்சம் கால்சியம் கீழே ஒழுகிக் கொண்டு பொட்டாஷோடு கலக்கிறதை நான் காண்கிறேன். அது எதற்குள்ளாக மடிகின்றது? ஜீவனே, புறப்பட்டு வா. கற்பாறையிலிருந்து கீழிருந்து ஒரு சிறிய ஈஸ்டர் புஷ்பம் அதன் தலையை வெளியே நீட்டினது. பிதாவே, இங்கு வாரும், அதை பாரும், அது நன்மையாய் காணப்படுகிறது. தொடர்ந்து அசைவாடி கொண்டே இருங்கள். அவர் அசைவாடி பூக்களை வெளியே கொண்டு வந்தார். அவர் புல்பூண்டுகள் அனைத்தையும் வெளியே கொண்டு வந்தார். அவர் மிருக ஜீவன்களை வெளியே கொண்டு வந்தார். பறவைகள் மண்ணிலிருந்து பறந்தன. கொஞ்சம் கழித்து மனிதனும் மனுஷியுமான ஒன்று, ஒரு மனிதன் வெளியே வந்தான். அந்த மனிதனோ ஆணும் பெண்ணும் ரெண்டுமாயிருந்தான். இப்பொழுது அது ஒன்றும் அப்படியான ஒன்று அல்ல, அவனுக்குள் இருந்தது. அங்கே ஒரு பெண்மைக்குரிய ஆவி இருந்தது. பெண்மைத்தன்மை அவ்வளவாய் கொண்ட ஒரு மனிதனை நீங்கள் எடுத்துக் கொள்ளும் போது ஒருவேளை அவன் சரியாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் இருக்க வேண்டியதை உடையவனாய் இருக்கலாம், ஆனால் அங்கே ஏதோ காரியம் தவறாக இருக்கிறது. ஒரு ஸ்திரீயை நீங்கள் எடுத்துக் கொள்ளும் போது அவளுடைய தலைமயிரை வெட்டிக்கொண்டு ஆண்களின் உடையை அணிந்து வெளியே செல்ல விரும்பினால் தேவன் ஆசீர்வதிக்கப்படுவாராக. நான் உனக்கு சொல்கிறேன், அங்கே ஏதோ காரியம் தவறாக இருக்கிறது. ஒரு ஸ்திரீக்கு பெண்மையின் ஆவி இருக்கிறது, ஒரு ஆணுக்கு ஆண்மைக்குரிய ஆவி இருக்கிறது. நாம் அதை அறிந்திருக்கிறோம், நீங்களும் அதை அறிந்திருக்கிறீர்கள். ஒரு மனிதனை போல இருக்கவும் ஒரு மனிதனை போல நடந்து கொள்ளும் விரும்புகிற ஸ்திரீ அவள் சரியானவளா இருப்பாளா? ஏன், நான் வேட்டை அதிகாரியாக இருந்தபோது ஒரு சமயம் நான் பேருந்தில் உட்கார்ந்து கொண்டு உயிரே போய்கொண்டிருந்தேன். நான் என்னுடைய கரங்களால் அந்த பெண்ணின் கால்களில் அடித்து பேசிக் கொண்டிருந்தேன். அது ஒரு ஸ்திரீ என்று அறியாது நான் இருந்தேன். இரும்பு பற்ற வைக்கிறவர்கள் அணிந்து கொள்ளும் தொப்பியை அணிந்து கொண்டு பெரியதான கருப்பு கண்ணாடியை அணிந்து கொண்டிருந்தால் நான் அங்கே பின்னாக உட்கார்ந்து கொண்டிருக்க நடந்த ஏதோ ஒரு காரியத்தை குறித்து என்னமோ ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தாள். அவள் சொன்னால், நீங்கள் பாருங்கள் கடந்த இரவந்து என்றாள். அவள் பார்ப்பதற்கு கரடு முரடாய் இருந்து சிகரெட்டு புகைத்துக் கொண்டிருந்தாள். அவள், ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த பயல் அந்த காரியத்தில் இருந்து மேலிருந்து வடுக்கினரே என்ன, அப்படியே வடுக்கிக் கொண்டு அப்படியே அதன் ஊடாக கீழ் வரைக்குமா சென்றான். என் ஜீவத்திலேயே நான் ஒருபோதும் அவ்வளவு சிரித்திருக்க மாட்டேன் என்று கூறினார். நானும் சிரித்துக் கொண்டிருந்தேன். உங்களுக்கு தெரியுமா அது போன்று? நான் சொன்னேன், பையனே அது ஒன்றுதான் இல்லையா என்றேன். அங்கே உட்கார்ந்து கொண்டு அந்தவிடமாய் பேசிக் கொண்டிருந்தோம். அவள் அந்த தொப்பியை கழட்டி
தலையை குலுக்கவில்லை என்றால் அவள் தலையில் அதை சுருட்டி வைத்திருந்தாள். தான் ஒரு பெண் என்று காட்ட என்னுடைய ஜீவியத்தில் நான் அவ்வளவாய் குன்றி போனேன். நான் அவளிடத்தில் நீ ஒரு பெண்ணா என்றேன். அதற்கு அவள் ஏன் நிச்சயமாக என்றாள், நான் என்னை மன்னியுங்கள் என்று அப்படிப்பட்டதொன்றை நான் கண்டதே இல்லை. அது உண்மைதான். அன்று ஒரு நாள் நான் ஒரு விளம்பர பலகையை பார்த்து மயிர்கூச்சல் உண்டாயிற்று. அங்கே ஒரு பெரிய விளம்பர பலகையில் பெண்கள் ஆடைகளை அணிந்து கொள்ள ஆயத்தமாய் இருங்கள் என்றிருந்தது. அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று நான் நினைத்தேன். புரிகின்றதா? ஆனால் அது வெறுமனே ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட ஆடைகள் என்பதை பின்னர் அறிந்து கொண்டேன். உங்களுக்கு தெரியும், அவர்கள் உண்மையாகவே ஆடைகளை உடுத்திக் கொள்ளப் போகிறார்கள் என்று நினைத்தேன். நான் உண்மையாக நினைத்தேன். அதில் பெண்கள் அணிந்து கொள்ள ஆயத்தமாயிருக்கிற ஆடைகள் என்றிருந்தது. நான் அவர்களுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்றேன். அது நல்லது, அது சரியானது. நிச்சயமாக அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் என்றேன். ஆனால் பாருங்கள், அது ஏதோ ஒருவிதமான ஆடைகளை அவர்கள் ஏற்கனவே செய்து விட்டார்கள். அது ஏதோ வினோதமானதாக இருக்கும். இந்த தேசத்தில் அப்படி இருக்கும் அல்லவா? சரி, அதன் பின்னரே ஆதாம் எழும்பி வந்தான். பின்னர் ஆதாம் தனிமையாய் காணப்பட்டான். எனவே அவர் ஆதாமின் பக்கவாட்டில் இருந்து ஒரு விலா எலும்பை எடுத்து அவனுக்காக ஒரு ஏவாளை, ஒரு உபரி பொருளை உண்டாக்கினார். ஆதாமில் இருந்த பெண்மையின் ஆவியை வெளியே எடுத்து அந்த அன்புள்ள பெண்மையான தயவான சாந்தமான அந்த ஆவியை ஸ்திரீக்குள்ளாக வைத்தார். ஆண்மைத்துவமான ஆவியை அவர் அப்படியே ஆதாமிலே விட்டுவிட்டார். அங்கே ஏதாவது காரியம் வித்தியாசமாக இருந்தால் அங்கே எங்கேயோ ஏதோ முறை தவறாகி இருக்கிறது. இப்பொழுது அவர்கள் அப்பொழுது இருவரும் ஒன்றாயிருந்தார்கள். நாம் முடிப்பதற்கு முன்னதாக அப்படியானால் ஒரு சிறு நாடகத்தை எடுத்துக் கொள்வோம். இதோ வருகிறார்கள். ஆதாம் ஏவாளின் கையை கோர்த்துக் கொண்டு அவர்கள் நடந்து போகிறார்கள். எனக்கு இந்த கதையை அதிகம் பிடிக்கும். உங்களுக்கு தெரியுமே, அவர்கள் நடந்து சென்றார்கள். ஏவாள், ஓ அன்பே, நீங்கள் சொன்னதாகவே சொன்னீர்கள் என்றால், ஆம், நான் அதற்கு பெயரை சூட்டினேன் என்றால் ஆதாம். அப்படியானால் அதை நீங்கள் என்னவென்று அழைத்தீர்கள் என்றால், அது குதிரை என்று அழைக்கப்படுகிறது என்றான். அது என்ன என்றால், அது பசு என்றான். நீர் அந்த பெயரை சூட்டினீரா என்றார். ஆம். அதை நீர் என்னவென்று அழைக்கிறீர்? அதை அங்கே ரெண்டுமாய் உட்கார்ந்து கொண்டு அவைகளின் தலைகளை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறதே, அதைதான் என்றால். அவைகள் அன்பு பறவைகள் என்றான். ஓ அப்படியா, அப்படியா என்றால். இந்த விதமாக அவர்கள் பேசிக்கொண்டே போனார்கள். இதோ இங்கு இருக்கிறதே, இது என்ன என்றால், நான் அதை என்றும் இங்கே இருக்கிற இதையும் இந்த விதமாக அழைப்பேன் என்றான். ஓ அப்படியா, அது அழகாய் இருக்கிறது என்றால். ஒரு சிங்கம் கெர்ஜித்தது, அதை நீங்கள் என்னவென்று அழைப்பீர்கள் என்றால், அது சிங்கம் என்றான். இது என்ன என்றால், அது புலி என்றான். ஓ அப்படியா என்றால், பூனை குட்டிகளை போன்று உங்களுக்கு தெரியுமே சுற்றி வந்து கொண்டிருக்கின்றன. ஆக கொஞ்சம் கழித்து அவள் சுற்றுமுற்று பார்த்து, அன்பே அங்கே நோக்கி பாரும், சூரியன் கீழே போய்கொண்டிருக்கிறது, இது சபைக்கு போக வேண்டிய நேரமாயிருக்கிறது என்றாள். சூரியன் அஸ்தமனமாகும் போது அங்கு ஏதோ காரியம், நீங்கள் ஆராதிக்க வேண்டும் போன்ற ஏதோ காரியம் இருக்கு. அந்த இரவு நீங்கள் சபைக்கு போகவில்லை என்றால் ஒரு அறைக்குள்ளாக சென்று வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். எத்தனை பேர்களுக்கு அதை செய்ய விருப்பம்? எழுப்பி நில்லுங்கள். புரிகின்றதா? பாருங்கள், அதை செய்யும்படியா ஏதோ காரியம் மனிதனுக்குள்ளா இருக்கின்றது. நீங்கள் அதை செய்தாக வேண்டும். சபைக்கு செல்ல வேண்டிய நேரம் இப்பொழுது. ஒரு நிமிஷம் பொறுங்கள். ஜோன்ஸ் அசம்பிளிஸில் சபையை சேர்ந்தவர், நாமோ இதை சேர்ந்தவர்கள் என்று அவர்கள் கூறினதே இல்லை. இல்லை, அப்பொழுது அது ஒன்றும் அந்த விதமாக இல்லை. அவர்கள் வெறுமென அப்படியே இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு சபையும் இருந்ததில்லை. உட்கார்வதற்கு அதை போன்று ஒரு நல்ல இருக்கைகளும் இருந்ததில்லை. அவர்கள் அங்கே அந்த மகத்தான விசேஷ ஆலயமாகிய காட்டுக்குள் சென்று முழங்கார் படியிட்டனர். அந்த ஒளிவட்டமானது அங்கே அந்த புதர்களின் மேல் தொங்கிக் கொண்டிருந்தது. பாருங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததான நாளை என்னுடைய பிள்ளைகள் பூமியின் மேல் அவர்கள் தாமே அதை அனுபவித்தார்களா என்று பேசி சொல்லுகின்ற சத்தத்தை என்னால் கேட்க முடிகின்றது. ஆம் கர்த்தாவே, நாங்கள் தானே இன்றைக்கு அனுபவித்தோம். அன்பே, நாம் அனுபவித்தோம் அல்லவா?
ஆம்,
ஆம் அன்பே, நாங்கள் அனுபவித்தோம். கர்த்தாவே, நிச்சயமாக நாங்கள் உம்மை பாராட்டுகிறோம். இப்பொழுது நான் படுத்து நித்திரை செய்ய போகிறேன். புரிகிறதா? அவன் தன்னுடைய பெரிய புயத்தை கீழே கிடத்துகிறான். அவளோ அவனுடைய கரத்தின் மேல் படுக்கிறாள். அவன் புலி சிங்கம் எல்லாவற்றையும் படுக்கும்படி செய்கிறான். அவ்வளவு அமைதியாகிவிட்டது. ஆக தேவன் கீழே இறங்கி வந்தார். அவரோடு அவர் ஒரு கூட்ட தூதர்களை, காப்ரியேல் அவருடைய பரலோகத்தின் சிருஷ்டி ஆகியவைகளோடு இறங்கி வந்தார். அவர்கள் கீழே இறங்கி வந்து முன்கால் விரல்களால் மெதுவாக நடந்து சுலபமாக படுக்கை அறைக்கு சென்று பாருங்கள், சுற்றும் முற்றும் பார்த்தார். இங்கே வாரும் பிதாவே, இங்கே வந்து சுற்றும் முற்றும் பாரும். இதோ
அவன் இருக்கிறான். இதோ உங்களுடைய பிள்ளைகள் இங்கே படுத்துக் கிடக்கிறார்கள் என்று காபிரியேல் கூறினான்.
இங்கே இருக்கின்றவர்கள் எத்தனை பேர்கள் படுக்கையின் பக்கமாய் போயிருக்கிறீர்கள்? உங்களில் சில தாய்மார்கள், நீங்களும் தகப்பனுமாக சேர்ந்து போய் உங்களுடைய சிறு பையனையும் சிறு பெண்ணையும் நோக்கி பார்த்து, அவனை இந்த விதமாகவும் அந்த விதமாகவும் பார்த்தால் உங்களை மாதிரி இருக்கிறான் இல்லையா என்று ஒருவரை ஒருவர் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள்.
நீங்கள் எப்பொழுது அதை செய்ததுண்டா?
நான் அநேக முறை மேடாவிடம் போய் ஜோசப்பை குறித்து கூறுவேன். அவள், பில், அவனுக்கு உங்களைப் போலவே உயர்ந்த நெற்றி இருக்கிறது என்று கூறுவாள்.
ஆம், ஆனால் மேடா, அவனுக்கு உன்னைப் போலவே பெரிய கண்கள் இருக்கிறது.
ஏன்? அவன் நம்முடைய பொருளின் ஒரு பகுதிதானே, அவன் நம்முடைய இணைப்பின் ஒரு பொருளாயிருக்கிறான்.
இப்பொழுது பிதா இதை குறித்து இப்படி கூறலாம், உனக்கு தெரியுமா என்றான் காபிரியேல்.
அதற்கு, உங்களுக்கு தெரியும், அவன் சரியாக உங்களைப் போலவே இருக்கிறான் என்றான்.
அந்த விதமாகத்தான் தேவன் காண்கிறார், உங்களையும் நோக்கி பார்க்கிறார்.
அந்த விதமாகத்தான் தேவன் காணப்படுகிறார், அவர் உங்களைப் போலவே இருக்கிறார்.
நீங்கள் அவருடைய வித்தா இருக்கிறீர்கள். எத்தனை பேர் அதை அறிந்திருக்கிறீர்கள்? புரிகின்றதா?
இப்பொழுது கவனியுங்கள், நமக்குள்ள தாழ்ந்த ஜீவரூபம் என்ன?
தவளை.
மிகவும் உயர்வான ஜீவரூபம் என்ன?
மனுஷன்.
நிச்சயமாக.
மிகவும் உயர்ந்த ஜீவரூபம் என்ன?
தாழ்வான ரூபமான ஒரு தவளையிலிருந்து இதற்கும் அதற்கும் ஆகி ஒரு பறவைக்கு வந்து, ஓ, இப்படியாக உயர்வான ஜீவரூபத்துக்கு வந்து முடிவிலே மிகவும் உயர்வான ஜீவரூபத்துக்கு வரும் வரைக்குமாய் வந்து கொண்டே இருந்தது. பின்னர் அது தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டது.
அங்கேதான் காரியம்.
தீயானவளோ தேவனின் சாயலில் உண்டாக்கப்படவில்லை, ஆனால் மனிதனின் சாயலில் உண்டாக்கப்பட்டால். புரிகின்றதா?
இப்பொழுது அங்கே அவர்கள் இருக்கிறார்கள்.
தேவன் அவர்களை நோக்கி பார்த்து, ஆம், அவர்கள் பார்ப்பதற்கு அருமையாயிருக்கிறார்கள்.
அது என்ன சகோதரனே?
அவர்கள் மறிக்கவே வேண்டியதில்லை.
அது முதலாவது கைப்பிடி கால்சியமாகவும் முதலாவது கைப்பிடி பொட்டாசாக இருக்கிறது. எல்லா காரியங்களும் அந்த விதமாக துவங்கினது.
அது அழகா இருக்கிறதல்லவா?
ஆனால் பாவம் உட்பிரவேசித்து காட்சியையே மாசுபடுத்தியது.
அது என்ன செய்யும்படியாய் தேவன் அதை அனுமதித்தார்?
சற்று முன்பு நாம் பேசிக் கொண்டிருந்தது போன்று இருக்கும்படியாய் ஏன் அவர் அதை அனுமதித்தார்?
அவர் ஒரு இரட்சகர் என்று நிரூபிக்கும்படியாய் அவர் அதை அனுமதித்தார்.
அவர் அதை செய்தார்.
அவர் ஒரு சுகமளிப்பவர் என்று நிரூபிப்பதற்காக அவர் சுகவீனத்தை அனுமதித்தார்.
அவர் மரணத்தை அனுமதித்து அதனால் அவர் ஜீவனாய் இருக்கிறார் என்பதை நிரூபித்தார். புரிகின்றதா?
அவர் இந்த கெட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் அனுமதித்து அவர் நல்லவர், அவர் அதுவாகத்தான் இருந்தார் என்பதை நிரூபித்தார்.
மீட்பின் கதையின் பாடுவதை குறித்து நீங்கள் பேசுகிறீர்கள்.
ஏன் சகோதரனே? இயேசுவானவர் வரும்போது இந்த சபையானது பூமியின் விளிம்பில் அக்கறையில் நின்று கொண்டு மீட்பின் கதைகளை பாடும்.
அப்பொழுது தேவ தூதர்கள் நாம் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறியாதவர்களாய் தங்கள் தலைகளை வணங்குவார்கள்.
அவர்கள் இழக்கப்படவே இல்லை.
நாம் எதன் ஊடாக கடந்து வந்தோம் என்பது அவர்களுக்கு தெரியாது.
இழக்கப்பட்டு போய் கண்டுபிடிக்கப்படுவதென்றால் என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோம்.
ஓ, அவருடைய துதிகளை நாம் ஆர்ப்பரிக்க முடியாதா?
அவர்களுக்கு அவர் ஒரு இரட்சகர் அல்ல, அவர்களுக்கு ரட்சிப்பு தேவையில்லை.
அவர்களுக்கு அவர் ஒரு சுகமளிப்பவர் அல்ல,
அவர் அவர்களுக்கு ஜீவனாக இல்லை, நிச்சயமாக இல்லை.
அவர்கள் ஒன்றும் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மறிக்கவில்லை.
நாம் இருந்தோம், ஆனால் உயிர்ப்பிக்கப்பட்டோம்.
அங்கேதான் நம்முடைய காரியம்.
நம்முடைய கிரீடங்களை கழற்றி வைத்து நீர் சண்டை இன்னார் இன்னார் என்று கூறுவீர்களா?
ஓ, இல்லை 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 இல்லை,
எல்லா மகிமையும் அவருக்கே உரியது.
அதுதான் காரியம், அங்கேதான் விஷயம்.
அப்பொழுது நாம் எப்படி மேற்கொண்டோம் என்ற கதையை கூறுவோம்.
நாம் அதை போக போக மேலாக புரிந்து கொள்வோம்.
பின்னர் அங்கே அதிலே என்ன சம்பவித்தது?
சரி, என்னுடைய எல்லா பொட்டாசியம் கால்சியமும் அழிந்து விடுவது நலம், எல்லாம் பாழாய் போய்விட்டது என்றா தேவன் கூறினார்?
அது அந்த விதமாய் இருக்கப் போகிறது என்று தேவன் அறிந்திருந்தார்.
நான் இருக்கின்ற விதமாகவே பரிசுத்த ஆவியானவர் என்னை உண்டு பண்ணி இருந்தால் நான் ஆகாரத்தை புசித்து அதை திரும்ப என்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு இப்போது இருக்கின்ற நிலைக்கு வளர்ந்திருக்கிறேன். இருந்த போதிலும் நான் உருவமாய் ஆக்கப்பட்டேன்.
உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் கண்ட ஒவ்வொரு காட்சியும் முதிர்ச்சி அடைகிறது, உண்மை பொருளாகிறது.
பாருங்கள்,
அந்த விதமாக ஆகும் என்று அவர் கூறினது போன்று அது ஸ்திரீக்குள்ளிருந்து வெளியே வந்தது.
அடுத்த முறை அது தேவனிடத்திலிருந்து வருகிறது.
புரிகின்றதா?
அந்த முறை அது ஒரு ஸ்திரீயின் மூலமாக வந்தது, இந்த முறை அது ஒரு மனிதனின் மூலமாக வருகிறது.
புரிகின்றதா?
அந்த முறை அது ஒரு மாம்சீக இச்சையினால் வந்தது, இந்த முறை அது ஒரு உரைக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையினால் உண்டாகிறது.
புரிகின்றதா?
அங்கே இப்பொழுது எந்த காரியத்தினாலும் எனக்கு தீங்கிழைக்க முடியாது.
இல்லை ஐயா,
நமக்கு தீங்கிழைக்க ஒன்றினாலும் கூடாது.
பவுல் கூறினது போன்று நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் வியாதியானாலும் மரணமானாலும் கிறிஸ்துவுக்குள் உள்ள தேவனுடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்க மாட்டாது.
நம்மை பிரிக்கக்கூடிய ஒரு காரியமும் அங்கே இல்லை.
அப்படியாக நான் உங்களுக்கு ஒரு கதையை கூறினேன். முழுவதுமாக வழுக்கையாவதற்கு நான் இன்னும் ஐந்து தலைமயிர்களையே உடையவனாயிருக்கிறேன்.
சில நாட்களுக்கு முன்னர் நான் அந்த ஒரு சில மயிர்களை வாரிக்கொண்டிருந்த போது என்னுடைய மனைவியினிடத்தில், பில்லி, நீர் ஏறக்குரிய வழுக்குத்தலை ஆகிவிட்டீர் என்றாள்.
நான் சொன்னேன், ஆனால் நான் அவைகளில் ஒன்றையுமே இழந்து போகவில்லையே என்றேன்.
அதற்கு அவள், அவைகள் எங்கே இருக்கிறது என்றாள்.
நான் சொன்னேன், நான் அவைகளை பெற்றுக் கொள்வதற்கு முன்னர் அவைகள் எங்கிருந்தது என்று.
அதற்கு முன்பாக அவைகள் எங்கேயாவது இருக்கட்டும். இப்பொழுது ஒரு நேரம் இருந்தது, ஒரு 100 வருடங்களுக்கு முன்னர் இந்த மயிர்கள் எல்லாம் இங்கே இல்லவே இல்லை, ஆனால் அவைகள் இங்கே எங்கேயோ மண்ணில் இருந்தது.
அது சரிதானே?
பின்னர் சுமார் ஒரு 50 வருடங்களுக்கு முன்னர் அவைகளின் தலையில் முளைக்கத் தொடங்கின. அவைகள் எங்கிருந்து வந்தது, இப்பொழுது அவைகள் எங்கே இருந்ததோ அங்கே திரும்பி போகின்றன.
அது சரிதானே?
அவைகள் முன்பு இல்லை, பின்னர் அவைகள் இருந்தது, இப்பொழுதோ அவைகள் இல்லை.
அது என்ன?
அவர்கள் இருக்கிற வண்ணமாக அவர்களை ஆக்கினது என்ன?
தேவன்.
அதோ அவர் இருக்கிறார். அவர் ஒரு படம் வரைந்து அந்த விதமாகத்தான் அவன் இருக்க நான் விரும்புகிறேன்.
ஓ மரணமே, உன் கூறெங்கே?
பாதாளமே, உன் ஜெயமெங்கே?
இந்நாட்களில் ஒன்றில் இங்கிருந்து நீங்கள் என்னை புதைக்கலாம், எனக்கு தெரியாது.
ஆனால் சகோதரனே, நான் மறித்து போயிருக்க மாட்டேன். நான் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன்.
இல்லை ஐயா.
ஓ, நாம் எழும்புவோம்.
அல்லேலூயா,
நாம் எழும்புவோம்.
அந்த உயிர்த்தெழுதலின் காலையில் மரணத்தின் கட்டுகள் முறிக்கப்படும் போது நாம் எழும்புவோம்.
அல்லேலூயா,
நாம் எழும்புவோம்.
என்னை எழும்பாமல் இருக்க செய்ய அங்கே ஒரு காரியமும் இல்லை.
என்னை எழும்பாதிருக்க செய்ய நரகம் முழுவதிலும் அங்கே போதுமான பிசாசுகள் இல்லை.
என்னை எழும்பாதிருக்க செய்ய அங்கே எந்த இடத்திலும் போதுமான எந்த ஒரு காரியமும் இல்லை.
நான் தேவனுடைய வாக்குத்தத்தத்தையுடையவனாயிருக்கிறேன்.
நான் பரிசுத்த ஆவியுடையவனாயிருக்கிறேன்.
நான் சூயை தேவனுடைய நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறேன்.
இங்கே உள்ளே இளைப்பாறிக் கொண்டிருக்கிறது.
இந்த பழைய ஜீவனற்ற மாம்ச சரீரம் அதிலிருந்து வந்தது.
தேவன் அசைவாடி என்னை பூமியிலிருந்து வெளியே கொண்டு வந்தார்.
அவர் அசைவாடி பூமியிலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்ததால் எனக்கு புரிந்து கொள்ளும் வயதை அடைந்த பொழுது,
ஒவ்வொரு முறை நான் ஒரு ஆலயமணி ஓசையை கேட்கும் பொழுதும்
ஏதோ காரியம் என்னோடு பேசினது.
ஒரு சிறு மெல்லிய சத்தம் பேசினது.
ஒரு புதரிலிருந்து ஒரு தூதன் பேசி, நீ குடிக்கவோ அல்லது புகைக்கவோ கூடாது, நீ செய்யும்படியாய் நான் ஒரு வேலையை உனக்கு உடையவனாய் இருக்கிறேன்.
உன்னுடைய சரீரத்தை அசுசிப்படுத்தாதே, அல்லது ஸ்திரீகள் முதலான காரியங்களோடு சுற்றி கொண்டு அலையாதே.
உனக்கு வயதாகும் போது நீ செய்யும்படியாய் நான் ஒரு வேலையை உடையவனாய் இருக்கிறேன் என்று கூறினது.
அதற்கு நான், நீர் யார்
என்று கேட்டேன்.
அதை குறித்து அதிகமாக நீ பின்னர் அறிந்து கொள்வாய் என்று கூறினார்.
கொஞ்சம் காலம் கழித்து இதோ அவர் வந்தார்.
ஞானசாலத்தின் போது அவர் அங்கே உயரே தொங்கிக் கொண்டிருந்தார்.
அவர் தம்மை காண்பிக்கிறார், அவர் தம்மை அறிவிக்கிறார்,
அவர் பதிலளிக்கிறார்.
எல்லா இடத்திலும் ஒவ்வொரு கரத்திலும் அக்கறையில் அவர் நின்று கொண்டிருக்கிறதை நான் காண்கிறேன்.
எந்த தெரிந்து கொள்ளுதலுமே இல்லாமல் நான் இருக்கின்ற விதமாக அவர் என்னை உண்டாக்கி இருக்க நீ எப்படி தெரிந்து கொள்ள முடியும்?
நான் ஒருபோதும் அங்கே திரும்பிச் சென்று, இப்பொழுது சார்லி பிரண்ணம், நீ எல்லா பிரண்ணாமை மணந்து பூமியிலிருந்து எனக்கு வெளியே கொண்டு வா என்று கூறினதே இல்லை.
இல்லை ஐயா, அதில் தெரிந்து கொள்ளுதல் எனக்கு கொடுக்கப்படவே இல்லை.
தேவன் அதை செய்தார்.
ஒரு தெரிந்து கொள்ளுதலே இல்லாமல் நான் இருக்கின்ற வண்ணமாகவே அவர் என்னை உண்டாக்கினார் என்றால்,
அந்த பரிசுத்த ஆவியானவர் என்மேல் அசைவாடும் பொழுது நான் எவ்வளவு அதிகமாய்,
ஆம் கர்த்தாவே, நீரே என்னுடைய சிருஷ்டிகர்த்தர், நான் உம்மை நேசிக்கிறேன், உம்மை என்னுடைய இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறுவேன்.
நீ எப்படி என்னை பூமியின் தூளில் பிடித்து வைத்துக் கொள்ள முடியும்?
உன்னால் அதை செய்ய முடியாது சகோதரனே,
உன்னால் அதை செய்யவே முடியாது.
வீணாய் போகக்கூடிய இந்த கால்சியம் அல்லது பொட்டாஷ் அல்லது எந்த காரியத்தினால் ஒரு துண்டினாலும் உருவாக்கவே இல்லை.
என் பிதா எனக்கு கொடுத்த யாவும், உலக தோற்றத்துக்கு முன்பாக கொடுத்த யாவும் என்னிடத்திற்கு வரும்.
இப்பொழுதே சத்தமிட வேண்டும் போல் உணர்கிறேன்,
பிதாவானவர் எனக்கு கொடுத்த யாவும் என்னிடத்தில் வரும்.
அவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போவதில்லை, ஆனால் நான் அதை மீண்டும் உயிர்த்தெழுதலில் எழுப்புவேன்.
அவர் கூப்பிட்டதை நான் கேட்டு நான் அவரிடத்தில் வந்தேன்.
அவர்களால் எப்படி என்னை பூமியின் தூளில் இருத்தி வைக்க முடியும்?
என் முகத்தில் மண்வெட்டியால் மண்ணை அள்ளி போட்டு என்னை பூமியின் தூளில் இருத்தி வைக்க இந்த உலகத்தில் போதுமான சவ அடக்கக்காரர்கள் அங்கே இல்லை.
என்றோ ஒரு நாள் நான் எழும்பி அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவனாய், அவருடைய ஆவியினால் பிறந்தவனாய், அவருடைய சாயலில் நிற்பேன்.
அல்லேலூயா.
வேண்டுமானால் உங்களுடைய அனைத்து ஸ்தாபனங்களையுமே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், நான் இயேசுவை எடுத்துக் கொள்வேன்.
ஆமேன்.
பில்பர் நைட் என்பவர் என்னுடைய நல்ல நண்பன், ஒரு காப்பீட்டு அதிகாரி என்னிடத்தில் வந்தார். அவர் என்னிடத்தில், பில்லி, உன்னிடத்தில் ஒரு காப்பீட்டு பத்திரத்தை விற்பதற்காக வந்தேன் என்றார்.
நான் ஏற்கனவே உடையவனாயிருக்கிறேன் என்றேன்.
என்னுடைய மனைவி என்னை அப்படியே சுற்றுமுற்றுமாய் பார்த்து, எதற்காக
நீர் இப்படி பொய் சொல்கிறீர் என்று கேட்பது போல் இருந்தாள்.
அவள் உன்னிடத்தில் காப்பீட்டு பத்திரம் இருக்கிறதா என்றார். நான் ஆமையா என்றேன்.
நீர் எந்த கம்பெனியோடு எடுத்திருக்கிறீர், அது என்ன என்றார்.
நான் அதற்கு ஆசீர்வதிக்கப்பட்ட உறுதி, இயேசு என்னுடையவர், ஓ என்னே ஒரு தெய்வீக மகிமையின் முன்றுச்சி, ரட்சிப்பின் சுதந்திரவாளி, தேவனால் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவன், அவருடைய ஆவியினால் பிறந்தவன், அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவன் என்றேன்.
அதற்கு அவர், அது நன்றாக இருக்கிறது, ஆனால் அது உன்னை குழிக்குள் புதைக்காதே என்றார்.
ஆனால் நான் சொன்னேன், அது என்னை வெளியே கொண்டு வரும். அல்லேலூயா. நான் குழிக்குள் போவதை குறித்து அல்ல, குழியிலிருந்து வெளியே வருகிறதை குறித்து கவலைப்படுகிறேன். எனவே என் பிதா எனக்கு கொடுத்த யாவும் என்னுடையவைகள் என்று கூறும் காப்பீட்டை நான் உடையவனாயிருக்கிறேன். என்னுடைய தகப்பனார் என்ன செய்தார், என்னுடைய தாயார் என்ன செய்தார், மற்ற ஏதும் என்ன என்பதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை. பிதா எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்துக்கு வரும். என் பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாமல் ஒருவனும் என்னிடத்தில் வரான். அல்லேலூயா. அவர் ஏன் அவர்கள் அறிந்திருக்க வேண்டும், உலக தோற்றத்துக்கு முன்பே நான் அவர்களை முன்னறிந்திருந்தேன். ஆட்டுக்குட்டியை நான் அடித்த போது நான் அவனை அவரோடு அடித்தேன். ஆமேன். நான் சபையை முன்குறித்தேன். முன்குறிப்பை உடையதா என்ன இருக்கிறது சபை? நீங்கள் சபைக்குள்ளாவது எப்படி? நாம் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானசாரம் பண்ணப்பட்டிருக்கிறோம். நாம் எங்கே இருப்போம் என்பதை அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அறிந்திருந்தார். எவர்களை அவர் முன்னறிந்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அவர் அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை அவர் நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை ஏற்கனவே மகிமைப்படுத்தி இருக்கிறார். என்னை அங்கே அவர் சந்திப்பார் என்று தேவனுடைய புத்தகங்களில் அவர் கூறிவிட்டார். அவனை சரியாக நேராக அந்த இடத்தில் வருவதை தவிர வேறெங்கேயாவது கொண்டு போய் வைக்க அங்கே நரகத்தில் போதுமான பிசாசுகள் கிடையாது. ஏனென்றால் தேவன் ஏற்கனவே அவிதமாய் கூறிவிட்டார், அது காரியத்தை தீர்த்துவிட்டது. உலகம் உண்டாவதற்கு பல கோடிக்கணக்கான வருடங்களுக்கு முன்னதாகவே விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் ஜெம்பிருத்த போது உலகத்தின் அஸ்திவாரத்துக்கு முன்பே, பாருங்கள், ஒரு அஸ்திவாரமே இருப்பதற்கு முன்னர், உலகத்துக்கு ஒரு அஸ்திவாரம் போடப்படுவதற்கு முன்னரே அந்த தேவ தூதர்களும் எல்லா காரியங்களும் சந்தோஷமாய் அதை குறித்து சத்தமிட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்படியா இருக்கும் போது எப்படி பிசாசினால் என்னை அதை செய்யவே முடியாது?
நீங்கள் சரிதான். நான் பார்ப்போம். இப்பொழுது இங்கே என்னிடத்தில் இருப்பது ஜனநாயக நேரமாயிருக்கிறது.
இது 11 மணிக்கு இன்னும் 20 நிமிடங்களை காட்டுகிறது. அது 10 மணிக்கு 20 நிமிடங்கள் தானே காட்டுகிறது
சகோதரன் வுட். அது சரிதானே?
அது சரி.
10 மணிக்கு 20 நிமிடங்கள் இருக்கிறது.
எல்லாருக்கும் சந்தோஷம் தானே?
அதை போன்ற பழைய பாட்டுகள் உங்களுக்கு விருப்பமா? ஒரு பழைய பாடலை நாம் வழக்கமாக பாடுவதுண்டு. கிருபையும் சத்தியமும் என்னை அங்கே கண்டது, அங்கே விடிவள்ளி நட்சத்திரம் பிரகாசித்தது, ஏதோ இதை போன்று.
சகோதரி கேட்டி, அது என்ன?
நாம் பார்ப்போம். எப்படி?
அது என்ன சகோதரன் நெவில்?
பாருங்கள், கிருபையும் சத்தியமும் என்னை அங்கே கண்டது, விடிவள்ளி நட்சத்திரம் என்னை சுற்றிலும் அது வாசம் பண்ணுவதை காட்டுகிறது என்பது போன்று.
ஆம்,
சிலுவையில். சகோதரியே, அதில் எங்களுக்கு ஒரு சுருதியை கொடுங்கள்.
அது இயேசுவை கல்வாரியில் என்ற பாட்டு.
இங்கே மேலே பாரும்.
ஓ, நான் விரும்புகிறேன். அந்த பழைய ஏவப்பட்ட பாடல்கள் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? உங்களுக்கு வேண்டுமானால் மேலும் கீழும் குதிக்கும் என்ற யுகிபுகி பாடல்களை வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு இதை கொடுங்கள்.
இங்கேதான் கிருபையும் சத்தியமும் என்னை கண்டது, அதுதான்.
அதை இப்பொழுது பாருங்கள்.
ஓ, எவ்வளவு அழகா இருக்கிறது. அதை சிந்தித்து பாருங்கள். ரட்சகரே இல்லாது இருந்தால் என்னமாயிருக்கும்? இந்த வார்த்தை நமக்கு இல்லை என்றால் என்னமாயிருக்கும்? அவர் உன்னை அழைக்கவில்லை என்றால் என்னமாயிருக்கும்? அவர் உன்னை முன்னறியாமல் இன்றிரவு இந்த உலகில் உள்ள மற்றவர்களுடன் இருக்க நேர்ந்தால் என்னமாயிருக்கும்?
நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா?
காலையில் 9:30 மணிக்குள்ள ஆராதனை நீங்கள் மறந்து விடாதீர்கள்.
இப்பொழுது ஊற்றண்டையில் இடமுண்டு என்ற பாடலுக்கு எங்களுக்கு ஒரு சுருதியை கொடுங்கள்.
இந்த நல்ல பழைய பாடல் ஊற்றண்டை அங்கே இடமுண்டு என்பது.
இடமுண்டு இடமுண்டு, ஆம் அங்கே இடமுண்டு, ஊற்றண்டை இடமுண்டு என்ற பாடல் எத்தனை பேருக்கு தெரியும்?
நீங்கள் அதை இப்பொழுது உண்மையாகவே மெதுவாக செய்தால் உங்கள் பக்கமாக கரத்தை நீட்டி அந்த சகோதரரோடு கரங்குலுக்குங்கள்.
உங்களுக்கு தெரியும், எல்லா மெத்தடிஸ்டுகளுக்கும் அங்கே இடமுண்டு, பாப்டிஸ்டுகளுக்கும் அங்கே இடமுண்டு, வெண்டைகோஸ்துகளுக்கும் அங்கே இடமுண்டு, நம்ம எல்லாருக்கும் அங்கே ஊற்றண்டை இடமுண்டு.
எத்தனை பேர்களுக்கு அந்த பழைய பாடலை தெரியும்?
ஓ, நிச்சயமாக உங்களுக்கு தெரியும்.
இப்பொழுதுள்ள சில பழங்காலத்தவர்களுக்கு தெரியும்.
இது ஒரு நல்ல பழைய கென்டக்கி பாடல்.
இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு சிறு வியப்பை வைத்திருக்கிறேன்.
அண்மையில் அளிக்கப்பட்ட எல்லா பிரசங்கங்களும் புத்தகங்களும் எல்லா காரியங்களும் சபையின் அந்த பக்கத்தில் அடுத்த வாரத்தின் கூட்டங்களின் போது விற்கப்படும்.
ஒளிநடாக்களும் எல்லா காரியங்களும் எல்லாம் அருமையான இலக்கிய வடிவத்தில் இருக்கும்.
பின்னால் உள்ள அறைகளின் ஒன்றில் அங்கே பின்னாக
அங்கே ஒரு மேஜை வைக்கப்பட்டிருக்கும். இலக்கியம் அண்மையில் அளித்த செய்திகள், முன்பு எடுக்கப்பட்டவைகள், புதிய புத்தகங்களாகவும் புதிய வெளியீடுகளாகவும் எல்லாம் ஒழுங்காகவும் அருமையாகவும் அந்த கடைசியறையில் பின்னாக வருகின்ற புதன்கிழமை இரவு வைக்கப்படும். கர்த்தருக்குள்ள அருமையான நேரத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இப்பொழுது ஜெபித்துக் கொண்டு வாருங்கள். உங்களுடைய வியாதியஸ்தரையும் பாதிக்கப்பட்டவர்களையும் அழையுங்கள். அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதி அவர்களை இங்கே வரவடையுங்கள். தேவன் வல்லமையாய் அசைவாடுவார். அவர் அதை இப்பொழுது செய்வார் என்று அறிந்து நாம் இங்கே இருக்கிறோம். ஏதோ சிறிய காரியங்கள் இருக்கிறது என்று நான் அறிந்த ஒவ்வொரு இடத்திற்கும் நான் போனேன். ஏதாவது காரியம் வழி தவறி இருக்குமாயின் உங்களுக்கு நினைவிருக்கும். நீண்ட நாட்களுக்கு முன்பாக நான் உங்களுக்கு கூறியிருக்கிறேன், நாங்கள் அதை சரிபடுத்தப் போகிறோம். அங்கே இருந்ததை காட்டிலும் ஒரு வித்தியாசமான ஆவி இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். புரிகின்றதா? பார்த்தீர்களா? பாருங்கள், அது உண்மை. இனி ஒருபோதும் அது உங்களை விட்டு விலகாதபடி காத்துக் கொள்ளுங்கள். அது உங்களை விட்டு விலகி போக விடாதேயுங்கள் என்று உங்களை இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நான் கட்டளையிடுகிறேன். அதோடு இங்கே நிலை பாருங்கள். எல்லாவற்றையும் சமன்படுத்தி தொடர்ந்து போய்கொண்டே இருங்கள். நீங்கள் சகோதரர்களாயிருக்கிறீர்கள். உங்களுடைய சகோதரனோ அல்ல சகோதரியோ என்று தவறான காரியத்தையும் உங்களுக்கு செய்வதில்லை. அது பிசாசின் ஆவி அங்கே உள்ளே நுழைந்து விடுகிறது. பாருங்கள், அவன் சுற்றிக் கொண்டே இருக்கிறான். அந்த சகோதரனுக்காக அல்லது சகோதரிக்காக வருத்தப்படுங்கள். அங்கே ஊடாக நுழைந்தது பிசாசி என்று அறிந்து கொள்ளுங்கள். அதை குறித்து உங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருக்குமானால் அதை உடனேயே உங்களுக்குள்ளாகி இருந்து வெளியே எடுத்து போடுங்கள். நீங்கள் பாருங்கள், ஏனென்றால் அது உங்களை அரித்துவிடும். ஆம், அது அரித்துவிடும். எனவே அதனின்று விலகியிருங்கள். நம்முடைய கலைந்து போகும் பழைய பாட்டு, அதாவது துயரமும் துக்கமும் உள்ள பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தை உன்னோடு சுமந்து கொண்டு போங்கள். அது உங்களுக்கு சந்தோஷத்தையும் ஆறுதலையும் கொடுக்கும். போகுமிடமெல்லாம் கொண்டு செல்லுங்கள் என்பது எத்தனை பேர்களுக்கு ஞாபகம் இருக்கிறது? சகோதரன் ஜெஃப்ரிஸ், சகோதரி ஜெஃப்ரிஸ், பையன்கள், அவர்கள் எல்லாரும் எங்களோடு இருக்க வேண்டும் என வாஞ்சிக்கிறோம். அடுத்து இயேசுவின் நாமத்துக்கு தலை வணங்கி அவருடைய பாதத்தில் சாஷ்டாங்கமாய் விழுந்து, ஓ என்ன, நம்முடைய யாத்திரை முடிந்தவுடன் நாம் அவரை பரலோகத்தில் ராஜாதி ராஜாவாக முடித்து விட்டுவோம். இயேசுவின் நாமத்தை உங்களோடு கொண்டு போங்கள். இன்றைக்கு உங்கள் கேளியமாய் அதை கொண்டு போங்கள். ஓ, சோதனைகள் அருகே நெருங்கி வரும்போது அந்த பரிசுத்த நாமத்தை ஜெபத்தில் சுவாசியுங்கள். ஓ, நான் அதை நேசிக்கிறேன். அந்த அற்புதமான இயேசுவின் நாமத்தை நேசிக்கிறேன். இப்பொழுது நாம் எழுந்து நின்று இதை பாடுவோம். அது சரி. இப்பொழுது இது சற்று வித்தியாசமானது. இப்பொழுது நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி மெதுவாக நம்முடைய ஒரு கரத்தை உயர்த்தி நம்முடைய தலையில் தொடர்ந்து தாழ்ந்திருக்க இதை கூறுவோமாக.